ഇപ്പോൾ ജപത്തിൽക്കാക നാം തലകളെ വണങ്ങുവോം. നമ്മുടെ തലകളും ഹൃദയങ്ങളും ദേവനുക്ക് മുൻപാകെ വണങ്ങിയിരിക്കെ ഉങ്ങളിൽ എത്തനെ പേർക്ക് ദേവൻ നിലവ് കൂറുവതൊക്കെ വേണ്ടതൽ ഇരിക്കുമോ എനിക്ക് തരിയാതെ ഉങ്ങൾ കരങ്ങൾ ഉയർത്തുവതും മൂലമായി അതെ തെരിയപ്പെടുത്തുങ്ങൾ. നാം ജപിക്കുമ്പോൾ ഉങ്ങൾ വിണ്ണപ്പത്തെ ഉങ്ങൾ ഹൃദയത്തിലേ പറ്റിയിരുങ്ങൾ. നീരൂറ്റാകിയ നീരേ വറ്റാതെ ജീവ ഊറ്റേ ഇന്ദ്രവി എങ്ങളിലൂടാക പായന് കർത്താവേ എല്ലാ അവിശ്വാസത്തിനും പാപത്തിനും എങ്ങളെ കഴുവി. എങ്ങൾ മത്തിയിൽ തേവുകൾ ഉണ്ടെന്നതിനാൽ ഉമ്മുടിയ സമൂഹത്തിൽ ഇപ്പോഴും നിൽക്കുമ്പടിയായി ചെയ്യും. ഞങ്ങൾ പാപികൾ എന്നും എന്റെ ആശീർവാദത്തിനും തകുതിയാനവർ അല്ല എന്നും അറിഞ്ഞിരിക്കുന്നു. ആനാലയങ്ങൾ പാപങ്ങളെ നീക്കുമ്പടിയായി വന്നവരെ നാങ്കൾ നിൽക്കും പോലെ അവരുടെ രക്തം അങ്ങേ ഇരിക്കും പോലെ ദേവനുടേ സമൂഹത്തിൽ ഇരിക്കുന്ന നാമല്ല അവർ താൻ ഇരിക്കാർ. നമ്മുടെ സത്തം മട്ടുമേ അവരുടെ രക്തത്തിന് മൂലമാക പോകുന്നത്. അവരുടെ രക്തം പേശുകിറത്. ഓ ദേവനെ, അപ്പടിയാനാൽ എങ്ങളുടെ ഹൃദയത്തെ പാപത്തിലിരുന്നും അവിശ്വാസത്തിലിരുന്നും കഴുവും. എങ്ങളുടെ ഹൃദയത്തിന് വാഞ്ചകളെ എങ്ങൾക്ക് താറും. ഏനെങ്കിൽ ഉമക്ക് സേവ ചെയ്യവേ എന്റെ വാഞ്ചൈ ഉണ്മയായി എങ്ങളിടം ഇരിക്കുന്നത്. ഇന്റെ ബലവീനമായ നിലവുകളിലും തുൻപങ്ങളും ഉലകത്തിന്റെ പല കാര്യങ്ങളും ചില നേരങ്ങളിൽ നാം പരിപൂർണപ്പെടുമ്പടിയാകെ പോടപ്പെട്ടിരിക്കുന്നത് അതെ കുറിച്ച് ഇപ്പടി ചൊല്ലപ്പെട്ടുമിരിക്കുന്നത്. അവർ ഉങ്ങൾക്ക് വരും சோதனை കുറിച്ച് புதுமை என்று எண்ண வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். அவைகள் நமக்கு நன்மை கேடுவாயும் பரிபூர்ணப்படுத்துகிறதாயும் அந்த ஸ்தானத்திலே நம்மை கொண்டு வருகிறதாயும் இருக்கிறது. அனுபவம் என்னும் இந்த பெரிய வனாந்திரங்களில் அங்கே நீதியான மனிதர்கள் பரிசுத்த மான்களாக வார்ப்பிக்கப்படுகிறார்கள். கர்த்தாவே, இந்த அனுபவங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி
செலுத்துகிறோம்.
எந்த விதத்திலும் உம்முடைய சித்தத்துக்கு முரணாக செய்ய நாங்கள் விரும்பவில்லை. ஆனால் உங்கள் மூலம் நாங்கள் உம்மண்டை நெருங்கும்படியாக செய்ய வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, சுமையானது கனமாக இருக்கும் போது எங்களால் முன்னேறி போக முடிகிறதில்லை. அப்பொழுது நாங்கள் எங்கள் கரங்களை உயர்த்தி பிதாவை நோக்கி கூப்பிடுகிறோம். அப்பொழுது கர்த்தாவே பரலோகத்திலிருந்து செவிகொடும், எங்களை சொஸ்தப்படுத்தும், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தமாக எங்களை சரிப்படுத்தும். இந்த காலையில் உம்முடைய வார்த்தைகளை ஆசீர்வதியும் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைகள் சத்தியமாயிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் இங்கே சபையிலே கூடி வந்துள்ளோம். நாங்கள் சகோதரன் நெவிலுக்காகவும், சகோதரன் காப்புக்காகவும், சகோதரன் காலின்காகவும், ஏனைய ஊழியர்களுக்காகவும், தர்மகர்த்தாக்களுக்காகவும், மூப்பர்களுக்காகவும், சபையர்களுக்காகவும், எங்கள் வாசலில் இருக்கும் அந்நியர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தின் நிமித்தமாக நீண்ட காலம் நினைவு கூறுகின்ற ஒரு நாளாக இருப்பதாக. இந்த காலையில் நாங்கள் இங்கே ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கிறோம். கர்த்தாவே, திடீரென்று அறிவிக்கப்பட்டு நாங்கள் ஒன்று கூடியுள்ளோம். அது ஒரு நோக்கத்திற்காகத்தான் என்று நாங்கள் உணர்கிறோம்.
May your purpose be achieved.
உம்முடைய நோக்கம் நிறைவேறுவதாக கர்த்தாவே. எங்களை உம்மிடம் சமர்ப்பித்து இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். இந்த சபை முழுவதுமாக ஜனங்களால் கூடி வந்திருப்பதும் நாங்கள் இங்கே இருப்பதும் அருமையாயிருக்கிறது. இன்று காலையில் நான் இங்கே யாரையும் எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் நான் இங்கே போவேன் என்று எனக்கே தெரியாது. நாங்கள் பிலடெல்பியாவிலிருந்து இப்பொழுதுதான் இங்கே வந்தோம். ஆகவே நான் உடனே நேராக அரிசோனாவிற்கு என் நண்பர் ஒருவரின் கேப்டன் ஜேம்ஸ் மோஸ்லியின் அடக்க ஆராதனை நடத்த போய்கொண்டிருக்கிறேன் நினைத்தேன். ஒரு மிகவும் வெளியேறு பெற்ற தெய்வ பயமுள்ள பையன். அண்மையில் நான் மூன்று மோஸ்லி சகோதரர்களையும் கருத்துடன் வழிநடத்தினேன். அவர்களில் ஒருவன் விமானத்திலிருந்து கீழே விழுந்து அங்கேயே மறுத்து போனான். அவர்கள் அவனை விடுவிப்பதற்கு முன்னர் அவன் 10 மணி நேரமாக நெருப்பில் சிக்கிக் கொண்டிருந்தான். அவருக்கு 28 வயது, அவருடைய மனைவிக்கு 26 வயது, 3 பிள்ளைகளை விட்டுவிட்டு போய்விட்டான். மூத்ததற்கு 7 வயது தான் ஆகிறது. மிகவும் துக்கமானது. அவனுடைய சடலத்தை எடுத்த பின்பு அடுத்த நாளே அடக்கம் செய்து விட்டனர். ஆகவே நான் போகவில்லை. சகோதரன் மாஸ்திரி நடக்க ஆராதனையிலே என்ன கூறி இருப்பேனோ அதை அப்படியே ஒரு கடிதத்தில் எழுதி அனுப்பிவிட்டேன். இந்த காரியங்கள் சிலவற்றை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் இருந்த போதிலும் அவர் எல்லாம் சரியாக நடக்கும்படியாக செய்கிறார். நாம் தேவனை விசுவாசிக்கிறோம் என்றும் தேவன் எல்லாவற்றையும் அப்படியே சரியாக செய்வார் என்று விசுவாசிக்கிறோம் என்பதை வருந்துகளாய் நாம் இங்கே இக்காலையில் தேவனுடைய ஆராதனையில் வந்துள்ளோம். அது என்னவாயிருந்தாலும் சரி, அது எவ்விதம் கிரியை செய்தாலும் சரி, அது நன்மைக்கு ஏதுவாய்த்தான் கிரியை செய்ய வேண்டும் என்று நாம் அறிந்துள்ளோம். அவர் அதை வாக்கு பண்ணி இருக்கிறார். அது அந்தவிதமாகத்தான் இருக்க வேண்டும். சில நேரங்களில் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடிகிறதில்லை. மிகவும் சிக்கலாகி விடுகிறது. இருந்த போதிலும் அது சத்தியம் என்று நாம் அறிவோம். ஏனென்றால் வேதம் அது சத்தியம் என்று கூறுகிறது. வேதம் நமக்கு எழுத்து வடிவில் தேவனாயிருக்கிறது. இப்பொழுது நாம் நம்முடைய விசுவாசத்தை இதன் பேரலாவது வைக்க வேண்டியவளாயிருக்கிறோம்.
நம்மில்
யாராவது வாழ்க்கையில் நல்ல வெற்றி பெற முயற்சித்து அநேக நேரங்களில் ஒரு கோடீஸ்வரனாக ஆகியிருக்கிறார்கள். அதை கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம்? பாதையின் முடிவிற்கு நாம் வந்துதான் ஆக வேண்டும். அந்த நேரத்தில் அது நமக்கு என்ன நன்மையை கொண்டு வர போகின்றது? புரிகின்றதா? பணம் ஒரு பத்திரமாய் இருக்கிறது, அது ஒரு மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது, ஆனால் அதை கொண்டு ஜீவனை வாங்கிக் கொள்ள முடியாது. தேவன் ஒருவரிடமே அது உள்ளது. ஆகவே நாம் ஒரு எதிர்மறை நெகட்டிவ் ரூபத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்கிறோம். நெகட்டிவ் என்று ஒன்று இருக்கும் மட்டில் பாசிட்டிவ் நிஜமானது என்று ஒன்று இருக்கத்தான் வேண்டும். பாசிட்டிவ் இல்லாமல் நெகட்டிவ் இருக்க முடியாது. புரிகின்றதா? ஏனென்றால் பாசிட்டிவில் தான் நெகட்டிவ் உண்டாக்குகின்றது. ஏதோ ஒரு பொருளின் புகைப்படத்தின் நெகட்டிவ் உங்களிடம் இருப்பது போன்று ஒளியானது புகைப்பட கருவியின் பூத கண்ணாடியின் மேல் படுவதற்கான ஒரு பொருள் இருக்க வேண்டியது அவசியம். இல்லையே நெகட்டிவ் இருக்க முடியாது. ஆக இங்கே நம்முடைய ஜீவியம் ஒரு நெகட்டிவ் போன்று இருப்பதாக நாம் காணும் போது, நாம் எங்கேயோ உண்மையாக இருக்கின்ற ஒரு ஜீவியத்தின் சொரூபமாக இருக்கின்றோம் என்று அறிந்து கொள்ளும் போது, எங்கோ வெளிச்சம் பிரகாசித்த உண்மையான பொருளின் பாசிட்டிவ் உண்டென்றும் அது எதையோ இந்த பூமியில் பிரதிபலித்தது என்றும் அறிவோம்.
And we are only that.
நாம் வெறுமனே ஒரு பிரதிபலிப்பா இருக்கிறோம்.
The genuine object is somewhere.
உண்மையான நிஜ பொருள் எங்கேயோ இருக்கிறது. அது அவிடமாக இருக்கவில்லை என்றால் இந்த உலகத்தில் மிகவும் மோசமாக வஞ்சிக்கப்பட்ட மனிதனாக நான் இருப்பேன். என் வாழ்க்கையை வீணாய் கழித்தவனாய் இருப்பேன். ஆனால் எவ்வித சந்தேகத்திற்கும் இடமின்றி அது அப்படியே தான் இருக்கிறது என்று நான் அறிவேன். புரிகின்றதா? அது நிமித்தமாகத்தான் நாம் இங்கே இருக்கிறோம். குறைந்த நேர அவகாசம் கொடுக்கும் போதும் சில நேரங்களில் யூகித்துக் கொண்டும் நாடெங்கிலும் இருந்து கூடி வரும் ஜனங்களை நான் கண்டு இப்படிப்பட்ட கூட்டங்களுக்குள் நான் வரும்போது அப்பொழுது நான் மிகவும் சிறியவன் என்று உணரும்படியாய் செய்கிறது. ஒரு சில நிமிடங்களில் இங்கே இருக்கவும் வெறுமென வந்து உட்கார்ந்து விட்டு போவதற்கு ஜனங்கள் நூற்றுக்கணக்கான மைல்கள் பிரயாணம் செய்கிறார் என்பதை நினைக்கும் போது நான் மிகவும் சிறியவனாய் இருப்பதை
உணர்கிறேன்.
யாரோ ஒரு ஸ்திரீ என்றோ ஒரு நாள் உள்ளே வந்து அந்த மனிதன் எங்கே நடந்தான் என்று எனக்கு காட்டுங்கள், நான் இந்த பூமியில் அவன் பின்னே நடக்கட்டும், அப்பொழுது நான் சுகமாவேன் என்று குறிப்பிட்டாலாம். அந்தவிடமா ஜனங்கள் உன்னை விசுவாசித்து நீ ஒரு கிறிஸ்துவின் பிரதிநிதியாக இருக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தவறானதோடு நீ உன்னை அழித்துக் கொள்வதற்கு மட்டுமல்லாமல் உன்னை பின்பற்றி வருகிறவர்களையும் நீ அழித்து போடுகின்றாய். உங்கள் இடத்தை கொண்டு போவதற்காக எந்த ஒரு ஸ்தாபனமோ அல்லது வேறு எதுவோ எனக்கு தெரியாது. நான் என்னுடைய விசுவாசத்தை வைத்ததான ஒரே ஒரு காரியம் உண்டு. நீங்கள் நம்பினால் நான் சொல்லுகின்றது பின்பற்றுங்கள். ஏனெனில் நான் வேதத்தை விசுவாசிக்கிறேன். அது தேவனுடைய வார்த்தை. மற்ற காரியங்கள் எல்லாம் தவறி போகும். அவர் ஜீவனாயிருக்கிறார். அவர் வார்த்தையாயிருக்கிறார். நான் இங்கே வரும்போதெல்லாம் நீண்ட நேரம் உங்களை காக்க வைக்கிறேன். நான் இங்கே வர வேண்டும் போல் இருந்த போது நான் தேவனிடத்தில் விண்ணப்பித்தேன். எத்தனையோ பேட்டிகளும் தொலைபேசியின் மூலம் வந்த அழைப்புகளும் இப்படியா எவ்வளவோ இருந்தது. அவைகளில் சிலரை இன்று காலையில் நான் சந்திக்க வேண்டியிருந்தது. நான் சகோதரர் நெவில் என்னை பேசும்படியாய் சொல்வார் என்பதில் ஐயமேதும் இல்லை என்றேன். அது வெள்ளிக்கிழமையாயிருந்தது. நான் சொன்னேன், சகோதரன் நெவில் என்னை ஒருவேளை பேச சொல்லுவார். நினைத்த போது நான் ஜெபம் செய்தேன். அவ்வளவு உஷ்ணமாயிருக்கிறது. உஷ்ணமாக இருந்து கொண்டிருந்தது. நல்லவரான அவர் மழையை அனுப்பி இந்த மிகுதியான உஷ்ணத்தை தனித்து நமக்கு இந்த நல்ல காலையை தந்தருளினார். அவருடைய நன்மைகளை உங்கள் ஒவ்வொருவர் மேலும் பொழிந்து இக்காலையில் இங்கு இருந்ததை நீங்கள் எப்பொழுது நினைக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய கிருபையும் ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் இருப்பதாக. வியாதியாய் உள்ள சகோதரன் பில் டாச் என்ற ஒரு நண்பரிடம் கடந்த இரவு நான் சென்றிருந்தேன். இக்காலையில் நான் அவரை இங்கே காணவில்லை. எப்படியோ நான் ஓ அவர் இங்கே இருக்கிறார்.
91
வயதான ஒரு வயோதிபன் இன்னமும் மனாந்திரமும் பனிமலைகளும் வலுக்கலான வீதிகளையும் தேசத்தின் ஊடாக கடந்து வருகிறார். அவர் அப்படி செய்ய வேண்டியதில்லை. தேவன் அவருக்கு நல்லவராகவே இருந்தார். அவர் அப்படி செய்ய வேண்டியதில்லை. அவர் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு வேண்டுமானால் வேலைக்காரர்கள் அவருக்கு காற்று வீசிக் கொண்டிருக்கலாமே என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் பில்டாஜ் அவர்களுக்கு ஏதோ சம்பவித்தது. அவர் மறுபடியுமாய் பிறந்தார். அவர் அவிதமாய் இருந்த போது அவருடைய இருதயத்திற்குள் ஏதோ வந்தது. அவர் இப்பொழுது ஜீவிப்பதெல்லாம் கூட்டங்களில் கலந்து கொள்வதற்காகவே. அப்படி இருக்க நான் தேவனுடைய வாயாய் இருக்க வேண்டி இருந்தால் ஒரு நண்பரை நான் மன்னிப்பேனா? அதை விட நான் மறிப்பேன். அப்படியானால் இந்த வேதத்திலிருந்து சத்தியத்தை நான் அவருக்கு சொல்லட்டும். அப்படியானால் தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. நான் வெறுமனே அவர் சொன்னதையே திருப்பி சொல்லுகிறேன்.
நான் வேதத்திலிருந்து
சிலவற்றை வாசிக்க
விரும்புகிறேன்.
வாசிப்பதற்கு முன்னர் இன்றிரவு ராபோஜன இரவு என்று சொல்ல விரும்புகிறேன். உள்ளூரில் இங்கே இருக்கின்ற நீங்களும் மற்றவர்களும் வீடுகளுக்கு திரும்புவார்கள் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் வேலைக்கு போக வேண்டும். இந்த ஊரில் இருக்கும் உங்களுக்கு இன்றிரவு ராபோஜனம் கொடுப்பார்கள் என்று நினைவிருக்கட்டும். நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். என்னை ஒரு மிஷினரியாக உள்ளே அனுமதிக்க மறுக்கிறார்கள். ஆகவே நான் போவதற்கான ஒரே ஒரு வழி, நான் கென்யாவுக்கும் உகாண்டாவுக்கும் தங்கனிகாவுக்கும் போகிறேன். நான் உள்ளே போவதற்கான ஒரே ஒரு வரி, முதலாவதாக அங்கே இருக்கும் சபைகள் என்னை உள்ளே அனுமதிக்காது. ஏனென்றால் அவர்கள் ஆப்பிரிக்காவில் ஏதோ இந்த பக்கமாக அந்த பக்கமாக பேச வேண்டும் என்கிறார்கள். நான் அந்த விதமாக உள்ளே போக மாட்டேன். அவரிடம் செய்வதற்காக நான் ஒரு மாய்மாலக்காரனாக இருக்க மாட்டேன். ஆகவே நான் இல்லையா, தேவன் நிறுத்தி என்ன பேசுகிறாரோ அதே என்று வேறொன்றையும் பிரசங்கிக்க மாட்டேன் என்று நான் சொல்லுவேன். புரிகின்றதா? நான் என்ன பிரசங்கிக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள், அப்படியா அது இராது என்று நான் நிச்சயமாய் அறிவேன். சிறிய ஞான சாணங்கள் போன்ற மற்ற காரியங்கள் அவர்களுடன் சேர்ந்து வீண் சந்தடி செய்வேன் போன்று அது முடியாது. ஆனால் ஒரு பெரிய கன்வென்ஷனில் பேசும்படியாக சகோதரன் போசினால் கேட்டுக்கொள்ளப்பட்டேன். நாம் விசுவாசிக்கின்றதான காரியங்களை நேரில் காணும்படியாக வரும் தருவாயில் அவர் இருக்கிறார். நான் ஏதோ வேட்டைக்கு போவது போன்று உள்ளே வரும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். வேட்டையாடுவதற்கென்று அவர்கள் என்னை அனுமதித்தால் என்னை வேட்டைக்கு கொண்டு போகிறேன் என்று சொல்லத்தக்கதாக எனக்கு யாராவது கிடைப்பார்களே ஆனால் போவேன். அப்படி நான் அங்கே உள்ளே போகும் போது அங்கே தூதரகத்துள்ள ஒரு மருத்துவர், என்னுடைய நண்பர், சிக்காகோவில் இருப்பவர், நான் அங்கே சென்ற உடனேயே அவர் சரி சகோதரன் பிரணாம், இதோ இங்கே இருக்கிறார், நாம் ஒரு கூட்டம் வைப்போம் என்பார். அப்படி நான் அங்கே வந்த பிறகு தூதரகம் என்னை திருப்பி அனுப்பாது. ஆகவே அபிதமாக செய்ய அவர்கள் பிரயாசிக்கிறார்கள். ஆகவே அது தேவனுடைய சித்தமாய் இருக்குமானால் அபிதமாக ஒழுங்குபட்டு வரும். புரிகின்றதா? அது அப்படியே அவரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இப்படி இல்லையாயின் அப்பொழுது நான் உங்களுக்கு அறிவிப்பேன். நான் விரும்புகிறேன் அப்படி அது தேவனுடைய சித்தமாய் இருக்குமாயின் நான் ஏழு எக்காலங்களை குறித்து பேச இருக்கிறேன். அது ஏறக்குறைய ஏழு நாள் கூட்டங்களாயிருக்கும். நாம் இங்கே இந்த கூடாரத்தில் வைக்கப் போகிறது இல்லை, ஏதாவது இங்கே உள்ள ஒரு அரங்கத்தை எடுக்க முயற்சிப்போமா? இப்பொழுது இங்கே கட்டப்பட்டிருக்கின்றதான இந்த புதிய அரங்கத்தை குறித்தே நான் நினைக்கவில்லை. நான் எங்கே இயேசுவை முதன் முறையாக தரிசனத்தில் கண்டேனோ சரியாக அங்கேயே இருக்கிறது. சரியாக அதே இடத்தில் தான் அந்த அரங்கம் கட்டப்பட்டிருக்கிறது. அன்றொரு நாள் அது பார்க்கும்படியாக நான் அங்கே போயிருந்தேன். நான் அவரை நோக்கி பார்த்து அவரை கிழக்கு பக்கமாக பார்க்கிறவராய் கண்டபோது நான் அது உங்களுக்கு சொல்ல நீங்கள் கேட்டது நினைவிருக்கின்றதா? நான் வெளியிலே போய் நான் ஒரு வாலிப பிரசங்கியாய் இருந்த போது என் தகப்பனாருக்காக அங்கே ஜெபித்தேன். அங்கேதான் நான் அவரை கண்டேன். அவரை நான் பார்த்தபோது அவர் தன்னுடைய தலையை என் பக்கத்திலிருந்து பக்கவாட்டாய் திருப்பினவாறு இருந்தார். நான் தொண்டையை கிடைத்துக் கொண்டு துடைப்பு போல் வளர்ந்திருந்த வயலில் நான் சுற்றி நடந்து கொண்டிருந்தேன். நான் தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தேன். அவர் என் பக்கமாக திரும்பவே இல்லை. நான் அவருடைய பெயரை இயேசுவே என்று சொல்லி கூப்பிட்டேன். அவர் திரும்பி பார்த்து கரங்களை விரித்தார். அரிகாலை மட்டும் அரை மட்டுமே நான் எடுத்துக் கொண்டிருந்தேன். ஆகவே நான் அங்கே இருந்து அரிகாலையில் நான் திரும்பி வந்தேன். ஆக தேவன் ஒரு கால் எக்காலங்களை அங்கு பேசும்படியாக வைத்திருப்பாரோ என்னவோ, எங்கே இருந்தாலும் சரி தேவ சித்தம் நிறைவேற வேண்டும். உங்கள் வேதாகமத்தில் நீங்கள் இப்பொழுது ஏசாயாவின் புத்தகம் 53 அதிகாரத்துக்கு திருப்புங்கள். இக்காலையில் இங்கு கூடி வருவதற்காக நாம் எடுத்துக்கொண்ட அற்ப பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று நான் நம்புகிறேன்.
Come down from Philadelphia.
நாங்கள் இப்பொழுதுதான் பிலடெல்பியாவில் இருந்து வருகிறேன். அங்கே முழு சுவிசேஷ வர்த்தக புருஷர்களின் கன்வென்ஷனில் நடந்தது. அங்கே அவர்களுடைய வித்தியாசப்பட்டதான காட்சி சாட்சிகளையும் மற்ற காரியங்களையும் கேட்டுவிட்டு வருகிறோம்.
On the road down, I was
Billy Paul, Nan, Rebecca, Collins, Kuttipen,
and Rebecca, and little
Petty Collins, யாவருமாக திரும்பி வந்து கொண்டிருந்தோம்.
And Billy is a very good sleeper.
பில்லி ஒரு பிரமாதமான தூக்க பேர்படி.
He's better.
பெக்கியோ பரவாயில்லை. ஆகவே நானும் பெட்டியும் பேசிக் கொண்டே வந்தோம். அவள் பெக்கியோட பின்சீட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்தால் வீதியில் ஏதோ சம்பவித்ததை நான் கண்டேன். அப்படியா நேரத்தில் எனக்கு ஏதோ தோன்றினது. வெற்றி அவள் இங்கே இருப்பாளேயானால் நான் பேசுவதை நிறுத்திவிட்டு ஏதோ எழுத தொடங்கினேன் என்பதை அவள் கவனித்தார். இந்த காலை செய்தியின் பொருளை அங்குதான் எனக்கு கிடைத்தது. இப்பொழுது நாம் எழும்பி கால் ஊன்றி நிற்போம். தேவனுடைய வார்த்தைக்கு கருத்தை செலுத்தும்படியாக நான் ஏசாயா 53 அதிகாரத்தை வாசிக்க நாம் நிற்போம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? தேவனுடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அதை ஆரம்பிக்கும் போதே ஒரு கேள்வியா இருக்கிறதை கவனிக்கவும். இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தர்யமும் இல்லை.
And when we shall see him,
அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது.
He is
அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தருமாயிருந்தார்.
And we hid as it were
அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம்.
He was despised
அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார்.
Yet we did esteem him
நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம்.
But he was wounded for our transgression.
நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பித்திருந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம்.
And the Lord has laid upon him
கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார்.
He was oppressed.
அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிறவர் ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கண்ணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்?
ஜீவனுள்ளோடு
தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடு அவருடைய பேதக்குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மறித்த போது ஐசுவரோட இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை. அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்கு சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையில் வாய்க்கும். அவர் தமது ஆத்ம வாக்குத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகர் நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளை பொருளாக பங்கிட்டுக் கொள்வார். ஏனென்றால் அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார்.
Bear the sins of many.
அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம்.
Father God, thy word.
பிதாவாகிய தேவனே, உம்முடைய வார்த்தை தீபமாயிருக்கிறது. அந்த ஒளியானது தேவனுடைய சமூகத்துக்குள்ளாகின்ற ஒவ்வொரு விசுவாசியின் வழியையும் பிரகாசிப்பிக்கின்றது. நமது கருத்தில் இருக்கும் ஒரு லண்டன் விளக்கை போன்று அது நம்மை தூக்கி கொண்டு செல்கின்றது. ஆரம்பத்தில் இருந்து கொண்டு முடிவை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு போதுமானதை கொடுக்கவில்லை. ஆனால் விசுவாசத்தோடு நான் நடக்கிறேன். ஒரு இருட்டான காட்டினூடாக இரவில் கடந்து போகின்ற ஒரு மனிதனை போன்று அங்குதான் நாம் இருக்கின்றோம். அவன் வைத்திருக்கும் தீபமானது அடிமேல் அடி எடுத்து வைக்க மட்டுமே போதுமானதாக இருக்கிறது. ஆனால் அந்த பாதையோ மேல் நோக்கி போய்கொண்டிருந்தாலும் அந்த வெளிச்சத்திலே நடவுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி நாங்கள் இன்னும் ஒரு அடி முன் வைக்க அந்த வெளிச்சமானது தேவனுடைய வார்த்தையின் மேல் வழிநடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமேன்.
The subject that I feel to speak to the
இன்றைக்கு நான் சபையாரிடத்தில் சிறந்த வேலைப்பாடு என்ற பொருளின் பேரில் பேச வேண்டும் என்று நான் உணர்கிறேன்.
It may seem rather strange to take a scripture reading like this of one of the most
காயப்படுத்துதலும் கொலை சம்பந்தமுமான இப்படிப்பட்ட ஒரு வேத பகுதியை படிக்க தெரிந்து கொண்டது மிகவும் விசித்திரமாய்த்தான் காண்கிறது அல்லவா?
When the Bible says that this perfect servant.
அவர் வேதமானது இந்த பரிபூரண ஊழியன் நொறுக்கப்பட்டார், துன்பப்பட்டார், வாதிக்கப்பட்டார் என்று சொல்லிக் கொண்டிருந்த போதும் இதிலிருந்து சிறந்த வேலைப்பாடு என்ற பொருளை எடுப்பது மிகவும் வினோதமாயிருக்கலாம். ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்னால் சம்பவித்ததை குறித்து என் மனம் சிந்திக்கிறது. லாஸ் ஏஞ்சலுக்கு மேலாக உள்ள கலிபோர்னியாவில் உள்ள ஃபாரன்ஸ் லானுக்கு என்னை அழைத்திருந்தார்கள்.
My first purpose for going up there was to visit
ஆமி சாம்பிள் மெக்பர்சன் அவர்களின் கல்லறையை பார்க்க வேண்டும் என்பதே நான் அங்கு போவதின் முதல் நோக்கமாயிருந்தது. நான் அவளுடைய கல்லறைக்கு போனேன். பெண்கள் ஊழியக்காரராய் இருப்பதை குறித்து எனக்கு கருத்து வேறுபாடு இருந்தது. இருந்த போதிலும் அவள் இந்த பூமியில் இருந்த காலத்தில் அவள் உறுதியாய் நின்ற சில காரியங்களுக்காகவும் அதன் நிமித்தமாக அவள் அனுபவித்த உபத்திரவங்களுக்காகவும் என் இருதயத்தில் அவள் மீது மதிப்பும் அபிமானமும் இருந்தது. அதற்கு பிறகு அவளுடைய நேசகுமாரன் ரால்ஃப் மெக்பர்சன் என்னுடைய ஆத்ம நண்பனுக்காகவும் அங்கே போக வேண்டும் என்றிருந்தேன். போதகர்களாகிய நாங்கள் ஒரு கூட்டமாக அங்கு சென்றிருந்தோம்.
We didn't have time to go in. To the
அங்கு சரீரங்களை தகனம் செய்த இடத்திற்கு சவங்களை பெட்டியில் அடைத்து சுவற்றின் பக்கமாக வைத்துள்ள இடத்திற்கு செல்வதற்கு எங்களுக்கு போதிய நேரம் இல்லை. அங்கு கடைசி ராபோஜனம் போன்றவைகளை மிக சிறந்த முறையில் அமைத்துள்ளனர். சூரிய வெளிச்சத்தின் மூலமாகவே அந்த இடத்திற்கு வெளிச்சம் உண்டாக்குகின்றது. அங்கு ஒரு சன்னல் கதவு இருக்கின்றது, அது ஒளியை தருகின்றது. அவர்கள் உள்ளே செல்லும் போது அது வெளிச்சம் அடைகிறது. அவர்கள் பேச தொடங்கும் போது அது இருளடைய தொடங்கி சற்று கழித்து அது முழுவதும் இருளடைகின்றது. பின்பு ஜனங்கள் வெளியேறுகின்றனர். அவர்கள் எல்லாரும் ராபோஜனத்தில் பங்கு கொள்ளுகின்றனர். அந்த கண்ணாடியில் வேலைப்பாடு செய்யும் ரகசியத்தை அறிந்திருந்த அந்த ஸ்திரீ, அதில் உண்டாக்கப்பட்டிருந்த படங்கள் அது அநேக ஆண்டுகளாக அந்த குடும்பத்தின் வழிவழியாக வந்த கலையாகும். அந்த கலையான ஒவ்வொரு பிள்ளைக்கும் வழிவழியாக வந்த கடைசியில் இந்த அம்மாள் அந்த கலையை அறிந்திருந்தார். அவர்கள் அந்த படத்தை அங்கு பொருத்தி கொண்டிருந்தனர். யூதாஸ் காரியோத்தின் உருவத்தை உண்டாக்குவதற்கென அவர்கள் கண்ணாடியை உருக்கிக் கொண்டிருந்த போது அது வெடித்து விட்டது. மறுபடியும் அவர்கள் முயன்ற போது அது மறுபடியும் வெடித்து விட்டது. ஒரு கால் நமது ஆண்டவர் அவருடைய சத்துருவின் படத்தை அவருக்கு பக்கத்தில் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை போலும் என்று அந்த அம்மா நினைத்து, அது மறுபடியும் வெடித்து விட்டால் இந்த படத்தை நாம் முடிக்காமலேயே விட்டுவிடலாம் என்று எண்ணினாலாம். ஆனால் அடுத்த முறை அது சரியாக வந்தது. உண்மையாகவே அது வியக்கத்தக்க ஒரு செயலாகும். அப்படிப்பட்ட காரியங்கள் எப்படி சம்பவிக்கும்?
என்
சிந்தையை கவர்ந்த முக்கியமான காரியம் மிகச் சிறந்த சிற்பியான மைக்கேல் ஆஞ்சலோவின் மோசேயின் சிற்பம் தான். அது ஒரு மூல சிற்பம் அல்ல என்பது உண்மைதான். அங்கே இருப்பது அதை போன்று உண்டாக்கப்பட்ட இன்னொன்று. ஆனால் அது ஒரு மிகச்சிறந்த வேலைப்பாடு. நான் அங்கே நின்று அதை பார்த்தபோது அது எனக்கு பிடித்திருந்தது. அது எதையோ பிரதிநிதித்துவமாய் காட்டுகின்றது போன்று ஏதோ உள்ளது போன்றுள்ளது. எனக்கு கலை என்றால் மிகவும் பிடிக்கும். தேவன் கலையில் இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். தேவன் இசையில் இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். தேவன் இயற்கையில் இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். தேவன் எங்கும் இருக்கிறார். அசலான ஒன்றுக்கு முரணாய் இருக்கின்ற எதுவும் தாறுமாறாக்கப்பட்ட ஒன்றாகும். தேவன் நடனத்தில் இருக்கிறார். நீங்கள் இங்கே ஆடுகின்ற அப்படிப்பட்ட நடனத்தில் அல்ல. ஆனால் தேவனுடைய குமாரனும் குமாரத்திகளும் தேவனுடைய ஆவிக்குள் இருக்கிறார்களே, அதுதான் நடனம். ஆனால் அதிகாலை 2 மணி வரை அந்த சந்தில் நடைபெறும் நடனத்தை நான் சகித்துக் கொள்ள வேண்டி இருக்கிறதே, அதுதான் உண்மையானதும் தாறுமாறாக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் மைக்கேல் ஆஞ்சலோ அந்த சிறந்த வேலைப்பாட்டை உண்டாக்குவதற்கு அவன் ஏதோ ஒரு காரியத்தை கிரியமாய் செலுத்த வேண்டி இருந்தது. அவன் ஒரு பெரிய மனிதன். அவனுடைய வாழ்க்கையின் ஒரு பெரும் பகுதியையே அவன் அதற்காக செலுத்த வேண்டி இருந்தது. ஏனென்றால் அவன் எத்தனையோ ஆண்டுகளாக அதை செதுக்கிக் கொண்டிருந்தான். ஒரு சலவைக்கல் பாறை ஒன்றை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து செதுக்கிக் கொண்டே போனான். அந்த சிற்பி மட்டுமே தான் என்ன உண்டாக்கப் போகிறான் என்பதனை குறித்து தன் சிந்தையில் அறிந்தவனாய் இருப்பான். அவன் ஒருவனே அதை அறிந்திருப்பான். நீங்கள் ஒரு கால் அவனண்டே போய் இது எதற்காக அந்த பாறையை செதுக்கிக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லலாம். அவனுடைய இருதயத்தில் என்ன இருக்கின்றது என்பதை அறியாத ஒருவனுக்கு அது அர்த்தமற்ற ஒரு காரியமாயிருக்கும். ஆனால் அந்த மனிதனுக்கோ அந்த சிற்பிக்கு தானே அவன் என்ன செய்ய முயற்சிக்கிறான் என்பதை குறித்து ஒரு தரிசனம் இருக்கிறது. ஒரு சிற்ப வடிவில் அவனுடைய சிந்தையில் என்னத்தை வைத்துள்ளானோ அதை அவன் உருவத்தில் கொண்டு வர பிரயாசிக்கிறான். அக்காரணத்தின் நிமித்தமாக அவன் பாறையை செதுக்கிக் கொண்டே இருக்கிறான். இதை செய்ய வேண்டுமானால் அவன் ஆரம்பத்திலிருந்தே தொடங்கி அதே பாணியிலே முடிவு வரை கடைபிடிக்க வேண்டியவனாய் இருக்கிறான். புரிகின்றா? தொடங்குவதற்கு நீ அதில் இருந்த பகுதியை எடுத்து நாம் இதை இப்படி செய்வோம், இல்லை நான் நினைக்கிறேன், இல்லை அவருக்கு சரியானதொரு உருவ அமைப்பை தன்னகத்தே கொண்டவனாக இருக்க வேண்டும். அந்த உருவ அமைப்பை தன் சிந்தையில் கொண்டவனாக இருக்க வேண்டும். அவன் அந்த உருவ அமைப்பிலிருந்து மாற முடியாது. இப்பொழுது அவன் அதை செய்யும்படியாய் அவன் அவ்வுருவ அமைப்பை தன் சிந்தையில் வரைய வேண்டியவனாக இருக்கிறான். ஏனென்றால் நம்மிடம் மோசேயின் உண்மையான படம் இல்லை. ஆனால் பார்ப்பதற்கு மோசே எப்படி இருப்பான் என்ற உருவத்தை தன் சிந்தையில் வரைந்து வைத்திருக்க வேண்டியவனாக இருந்தான். உள்ளவனை போல, ஒரு உண்மையான பாடகனை போல, இசை கருவியாளனை போன்று என்னவா இருந்தாலும் அதை போன்று ஒரு உண்மையான சிற்பிக்கு ஒரு உள்ளுணர்வு இருந்தது. உண்மையான எந்த ஒன்றுக்கும் ஒரு உள்ளுணர்வை கொண்டுதான் தோன்ற வேண்டும். மோசே பார்ப்பதற்கு உண்மையாகவே எப்படி இருந்திருப்பான் என்ற உள்ளுணர்வை மைக்கேல் ஆஞ்சலோ உடையவனாய் இருந்து அப்படியே மோசேயை தன் சிந்தையில் பற்றிக் கொண்டான். அவன் இந்த பெரிய பாறை துண்டை எடுத்து அந்த உருவ அமைப்பை அதில் செதுக்க ஆரம்பித்தான். அவன் அதை சிறிது சிறிதாக மேலிருந்து கீழாக செதுக்கி அவனுடைய சிந்தையில் இருந்த அபூர்வத்தை போன்று அது வருமட்டாய் செதுக்கிக் கொண்டே போனான். அவன் அந்த சிற்பத்தை அவ்வளவு பரிபூர்ணமாய் செய்து எல்லா மூலைகளையும் சரிப்படுத்தி எல்லா இடங்களையும் நன்றாய் தேய்த்து கண்களை சரியாக பொருத்தி தலைமையையும் தாடியையும் இருந்தது போன்று அப்படியே செய்த பிறகு அவன் சற்று எட்டி போய் நின்று அதை அப்படியே நோக்கி
பார்த்தான்.
அநேக ஆண்டுகளில் உழைப்பையும் அவன் செய்ய போகின்ற அந்த சிலையின் உருவத்தை எப்படி தன் மனதில் அப்படியே அவன் பற்றி கொண்டிருந்திருக்க வேண்டும் என்பதனையும் நான் நினைக்கிறேன். அதை இருப்பது போன்றே அதை அப்படியே செய்யும்படியாக அநேக ஆண்டுகளாக அவனுடைய சிந்தையில் இருந்த அந்த தரிசனத்தை சற்று சிந்தித்து பாருங்கள். முதலாவதாக அவன் அந்த உருவ தோற்றம் என்ன விதமாக இருந்திருக்கும் என்பதன் சிந்தையில் பிடித்துக் கொண்டு அந்த உருவத்தின்படியே அவன் எப்படி செருக்கி எடுத்து செய்து கொண்டே வர வேண்டியதா இருந்தது. அவன் மிகவும் அருமையாய் பிழையின்றி செய்து முடித்தான் என நிலை வந்தவுடன், குறையின்றி முடிந்தவுடன், தன் கையில் சுத்தியுடன் அவன் அப்படியே அந்த முடிவு பெற்ற உருவ சிலையை நோக்கி பார்த்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தான். அவன் அதை அப்படியே பார்த்தபோது அவன் அவ்வளவாய் உள்ளுணர்வடைந்து, ஏனென்றால் அவனுடைய சிந்தையில் இருந்த அந்த தோற்றமானது இப்பொழுது ஒரு உண்மை பொருளாய் அவனுக்கு முன்பாக நிற்கிறது. மோசே எவ்வாறு இருந்திருப்பான் என்று தன்னுள்ளே அவன் உருவகப்படுத்தி எதை அவன் கண்டானோ அது அவனுக்கு முன்பாக ஒரு தத்துவரூபமான உருவ சிலையாய் நிற்கிறது. அது அவனுடைய இதயத்திற்குள்ளாக இத்தனை ஆண்டுகளாக அப்படியே இருந்தது. அநேக மணிக்கணக்காக அவன் உழைத்த உழைப்பு, துன்பம், துயரம், குறை கூறுதல்கள், இன்னும் மற்ற எல்லா காரியங்களும் இருந்தது. இருப்பினும் அது முடிவு பெறும் மட்டாய் அந்த உருவ தோற்றத்தை அப்படியே தன் மனதில் வைத்து வேலையை முடித்தான். அந்த சிலை முடிவு பெற்ற பின்னர் ஒரு சிற்பியின் சுத்தியிலே கையில் பிடித்தவனாய் சற்று எட்டி நின்று சிலையை பார்த்துக் கொண்டிருந்தான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று அவனுக்கு உண்டாகியிருந்த அந்த தரிசனத்தின் எழுச்சி மேலிட்டவனாய் அந்த உணர்ச்சி வசப்பட்டதாய் அவனை அதன் பக்கமாக கொண்டு சென்று அதன் முட்டியில் சுத்தியை தட்டி பேஸ் என்று சொல்லும்படியாய் செய்தது. இப்பொழுதோ அந்த பிரம்மாண்டமான உருவத்திற்கு அதனுடைய வலது முட்டியில் ஒரு குறை ஏற்பட்டு விட்டது. முழங்காலுக்கு மேலாக சுமாராக ஒரு 6 அங்குலத்திற்கு மேலாக அந்த இடத்திலே குறை ஏற்பட்டது. நான் என் கையை போட்டு பார்த்தபோது அந்த அளவிற்கு ஆழம் இருந்தது. இதை செய்யும்படியாக அவன் எத்தனையோ வருஷங்களாக தன்னுடைய நேரத்தை எல்லாம்
செலவழித்தான்.
அதன் பின்பு தன் இருதயத்திலும் அவனுடைய கண் தரிசனத்திலும் அவன் கண்டதானே அது நிறைவேறிவிட்டது என்று கண்டான். கண்ட மாத்திரத்தில் அவன் உணர்ச்சி பொங்கினவனானான். அது முடிந்து தீர்ந்த போது அவன் அதை கண்டதினால் அவனுக்குள் அவ்வளவு எழுச்சி உண்டாகி அந்த அவனுடைய சிறந்த வேலைப்பாடானது அவனிடம் பேச வேண்டும் போல் உணர்ச்சி கொண்டான். காலின் குறுக்கே அதை அடித்து பேசு என்று சத்தமிட்டான். அது அந்த சிறையின் மேல் ஒரு பழுதை உண்டாக்கியது. அந்த உருவத்தின் மீதில் ஒரு பழுதை உண்டாக்கியது. என்னை பொறுத்த மட்டில் அந்த பழுதுதான் அதை சிறந்த வேலைப்பாடு ஆக்கினது. ஒரு கால் சிந்தையானது வித்தியாசமாய் நினைக்கலாம், அது அதனை கெடுத்து போட்டது என்று நீ நினைக்கலாம். இல்லை, என்னை பொறுத்த மட்டில் அது இருந்த விதத்தில் அதை ஆக்கினது அந்த பழுதுதான். ஏனெனில் எத்தனை ஆண்டுகள் கவனமாகவும் உடனும் கஷ்டத்துடனும் உழைத்த பிறகு அவனுடைய உழைப்பு வீண் போகவில்லை, மிகவும் தத்துவரூபமாக இருந்தது. அதன் நிமித்தமே அவன் பேசு என்று சத்தமிட்டான். ஏனென்றால் அவனுடைய சிந்தையில் அவன் கொண்டுள்ளதான உருவத்தை அவன் கண் முன் ஒரு நல்ல சிலையாக செதுக்கி எடுத்து காண முடிந்தது. அவன் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு அசாதாரண செயலை செய்து அதை பார்த்து பேசு என்று சத்தமிட்டு அதை அடித்தான். புரிகின்றதா? அவன் மட்டும் சற்று யோசித்திருப்பானேயானால் அவன் அப்படி செய்திருக்க மாட்டான். ஆனால் சற்றும் யோசித்து பார்க்கவில்லை. அவனுடைய சிந்தையில் இருந்ததை தன் கண் முன்னே தத்துரூபமாய் கண்டவுடன் உணர்ச்சி மேலிட்டவனாய் அப்படி செய்தான். அவனுடைய உழைப்பு, களைப்பு, இரவின் கண் விழிப்பு, உலக காரியத்தின் நீண்ட நாட்கள் ஈடுபடாமல் இருந்தது. ஒரு கால் 2 துண்டு ரொட்டிகளை சாண்ட்விச்சை தின்று அந்த வேலையில் தொடர்ந்து செய்து சற்று பின்னிட்டு போய் அதை கூர்ந்து நோக்கி இந்த வண்ணமாய் இல்லையே, இப்படி இங்கே சற்று இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி அதை உராய்த்து எடுத்து அதன் பின்பு அவ்வளவு தத்துவரூபமாய் அதை அப்படியே ஒரு உண்மை பொருளாக தன் முன்னே கண்டான். அவனுடைய சிந்தையில் இருந்ததான அந்த நெகட்டிவ் உருவம் இப்பொழுது ஒரு உண்மை பொருளாய் மாறினது. அது ஒரு பாசிட்டிவாக மாறினது. ஆகவே அவன் அதிக உணர்ச்சி வசப்பட்டவனாகி அவண்ணம் அவனுக்குள் எழுந்தது. அது அவ்வளவு தத்துவரூபமாய் இருந்தபடினாலே அவன் பேசு என்று சத்தமிட்டான். என்னை பொறுத்த மட்டில் அது ஒரு பிரதிபிம்பம். அது அவருடைய வேலைக்கு ஒரு புகழாக இருந்தது. அவருடைய சொந்த வேலைப்பாடு அவனுக்கு உணர்ச்சி வசம் ஊட்டி அவன் அதன் அருகே நின்று அதை அடித்து பேசு என்று சொல்லும்படி ஆயிற்று. நான் அங்கே நின்று கொண்ட அந்த சிலையை நோக்கி பார்த்துக் கொண்டே இருந்தேன். அதை செதுக்கி எடுத்து அவன் செலவழித்தமை நேரத்தை நான் சிந்தித்தேன். அவர்கள் எத்தனை ஆண்டுகள் பிடித்தது என்று சொன்னார்கள். ஆனால் அவனை பொறுத்த மட்டும் அது வெறுமனே ஒரு பிரதிபிம்பம். ஏனென்றால் அவனுடைய கலைக்கு அவன் செய்து கொண்டிருந்த அவனுடைய மகா பெரிய பணிக்கு அது ஒரு பெரிய பங்கை கொடுக்கின்றதா இருந்தது. முடிவிலே சிற்றி பெற முடிந்த போது அது ஒரு பெரிய சாதனையா இருந்தது. இப்பொழுது நாம் மைக்கேல் ஆஞ்சலோவின் பக்கத்தை திருப்பி அந்த புத்தகத்தை மூடுவோம். நாம் இன்னொரு புத்தகத்தை திருப்பி மகா பெரிய சிற்பி ஆகிய சர்வ வல்லவரை குறித்து படிப்போம். உலகம் என்று ஒன்று இருப்பதற்கு முன்பாகவே, அதற்கு அஸ்திபாரம் போடுவதற்கு முன்பாகவே அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை தன் சிந்தையில் கொண்டவராயிருந்தார். அவர் மனிதனை தம்முடைய சாயலில் உருவாக்க வேண்டும் என்றிருந்தார்.
He wanted to make something in reality of what was a vision to him.
அவருடைய சிந்தையாயும் இருந்ததை அவர் ஒரு உண்மை பொருளாய் ஆக்க விரும்பினார்.
Now to Michelangelo, that was
இப்பொழுது மைக்கேலாஞ்சலோவிற்கு அது அவருடைய சிந்தையின் விளைவாய் இருந்தது.
God wanted to make a man after his image.
தேவன் ஒரு மனிதனை அந்த மகா பெரிய சிற்பியாகிய தம்முடைய சாயலின்படி செய்ய வேண்டும் என்று விரும்பினார். அவன் பேரில் பணியை துவக்கினார்.
And we notice as he brought up
அவர் அப்படி சிருஷ்டிப்பை உண்டாக்க துவக்கின போது வருக்கார் முதலாவதாக மீன்களையும் அதன் பின்பு பறவைகளையும் அதன் பின்பு ஊரும் பிராணிகளையும் பூமியின் மேல் கொண்டு வந்தார். அநேக காரியங்களை அவர் கொண்டு வந்தார். முடிவிலே அவர் சிருஷ்டிகராக இருந்து அசைவாடி கொண்டிருந்த போது இன்றைக்குள்ளது போன்று அவர் ஒரு மனிதனாக இருக்கவில்லை. ஒரு சிற்பியான உருவத்தை செதுக்க வேண்டுமானால் ஏதோ சிருஷ்டிக்கப்பட்ட ஏதோ ஒன்றை எடுத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அவர் நித்தியமான காரியங்களின் சிற்பியாக இருந்தார்.
He was a sculpture that could create and bring into existence.
அவர் செய்ய வேண்டும் என்ற சிந்தையில் கொண்டிருந்ததை சிருஷ்டித்து ஜீவனுக்குள் கொண்டு வரத்தக்க ஒரு சிற்பியாய் அவர் இருக்கிறார். அப்படி இல்லை என்றால் அவருடைய குணாதிசயங்கள் வாஞ்சித்தவைகளை அவரால் உருவாக்க முடியும்.
And as he began to work upon creeping things,
அவர் உருவனவற்றின் மீது தம்முடைய பணியை துவக்கின போது, அதாவது பூமியின் மீது உள்ள சிறிய பிராணிகளை போன்று, அதன் பின்பு அவர் அதிலிருந்து சிறிது உயர்ந்த ரகமாக வேறுண்டை உண்டாக்க துவக்கினார். முடிவிலே அவர் சிங்கம் புலி கரடி போன்ற பெரிய பிராணிகளாக அதை கொண்டு வந்தார். அதன் பின்பு அவர் குரங்கு மனித குரங்கு இது போன்றவைகளை ஒரு கால் கொண்டு வந்திருக்கலாம். இப்பொழுது ஒன்றிலிருந்து மற்றொன்று தோன்றுவதல்ல, ஒன்றிலிருந்து இன்னொன்று வந்தது என்று நாம் நினைக்கிறது போன்றல்ல. அது ஒரு முழு சிருஷ்டிப்பு. தேவன் ஒரு மாதிரியின் படியே கிரியை செய்கிறார்.
But finally, there came forth upon the earth a perfection.
ஆனால் முடிவிலே பூமியின் மீதிலே ஒரு பரிபூரணம் கொண்டு வரப்பட்டது. அது மனிதனே.
And then he could see in that man that it looked like him.
அதன் பின்னர் அந்த மனிதனில் அவரை போன்ற ஒன்றை அவரால் காண முடிந்தது. ஆக இப்பொழுது அவர் அவரை நோக்கி பார்த்தபோது அவன் அவருடைய சிருஷ்டிகர் என்னவா இருப்பாரோ அதன் பிரதிபிம்பமாயிருந்தான்.
God had now been able to achieve the thing that
தேவன் தாம் விரும்பினபடியான ஒரு காரியத்தை செய்து முடிக்க முடிந்தது. அதாவது தம்முடைய சொந்த சாயலில் ஒரு மனிதன்.
And then I might say to this that when he made this man there was something.
அப்படியானால் நான் இதை சொல்ல விரும்புகிறேன். அதாவது அவர் இந்த மனிதனை உண்டாக்கின போதும் அவனை குறித்து ஏதோ ஒரு காரியம் இருந்தது. அது சரியாய் காணப்படவில்லை. அதாவது அவன் தனி மனிதனாக இருந்தான்.
And that's how God had been by himself.
அந்த விதமாக தான் தேவன் தம்மில் தாமே தனிமையாக ஜீவிக்கிறார். அவர் நித்தியமானவராய் இருக்கிறார்.
And the man now in the image.
தேவனுடைய சாயலில் உள்ளதான இந்த மனிதன் இந்த பூமியின் மேல் தானாகவே துணையின்றி ஜீவித்துக் கொண்டிருந்தான்.
So he must have struck a little blow over on his left side. And from there he
ஆகவே அவர் அவனுடைய இடது பக்கத்தில் ஒரு அடி அடித்து அதிலிருந்து ஒரு துண்டை எடுத்து அவனுக்கு ஒரு துணைவியை உண்டாக்கி தந்தார். மனைவியை.
Then he wasn't by himself. He was
அதன் பின்பு அவன் தன்னில் தானே தனிமையாக இல்லை. அவனோடு கூட யாரோ ஒருவரை உடையவராக இருந்தான். அதுதான் அவருடைய மகா பெரிய கிரியை.
எந்த
ஒரு பெரிய சிற்பியும் செய்வது போன்று அவருடைய சிறந்த வேலைப்பாட்டை முடி இப்பொழுது அவர் தம்மை தாமே ஒரு சிறந்த வேலைப்பாடாய் கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது அந்த வேலைப்பாடாம் தம்மை போன்று தனிமையாய் இருப்பதை அவர் கண்டு அதனால் பக்கவாட்டில் அந்த சிறந்த வேலைப்பாட்டை விழாவில் அடித்து அதை பகிர்ந்து ஒரு துணைவியை கொண்டு வந்தார். இப்பொழுது அந்த இரண்டையும் ஒன்றுபடுத்த எந்த ஒரு பெரிய சிற்பியும் செய்வது போன்று அதை ஒரு அழகான இடத்திலே வைத்தார். எந்த ஒரு சிற்பியும் தனது சிறந்த வேலைப்பாட்டை உண்டாக்கி அதை கொண்டு எங்கோ ஒரு சந்தில் அல்லது ஒரு கட்டிடத்துக்கு பின்னாக கொண்டு போய் வைக்க மாட்டான். விளக்கை கொளுத்தி ஒருவனும் மரக்காலால் மூடி வைக்க மாட்டான் என்று நமது ஆண்டவர் நமக்கு சொன்னது போன்று நாம் தேவனுடைய சிறந்த வேலைப்பாடாக ஆகும் போது நம்ம எங்கோ ஒரு சந்தில் மறைத்து வைப்பதில்லை. நாம் வெளிச்சம் கொடுக்க வேண்டும். எனவே இந்த சிறந்த வேலைப்பாட்டை செய்து முடித்த பின்னர் அவர் அதை இந்த பூமியின் மீது வைத்தார். மிகவும் அழகானதான ஒரு தளத்தில், அதாவது ஏதேன் தோட்டத்தில் அவர் அதை வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் அவருடைய சிறந்த வேலைப்பாட்டை இருவரும் ஒருவராக இருந்த அதை ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வந்து வைத்தார். அவருடைய வேலைப்பாடு பழுதற்றதாக இருக்கிறது என்பதை அவர் கண்டபோது அது அவருக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். அதற்கு பின்னர் அவர் இழைப்பயனார் என்று நாம் கண்டோம். அவர் தமது வேலைப்பாட்டில் மிகவும் திருப்தி கொண்டார். மைக்கேலாஞ்சலோவின் சிறந்த வேலைப்பாடான மோசேயின் சிலையானது அடித்து பழுதுண்டாக்கியதனால் தான் ஒரு சிறந்த வேலைப்பாடு ஆயிற்று என்ற என் கருத்தினை நினைவு கூறுங்கள். அவருடைய சிறந்த வேலைப்பாட்டின் விழாவில் இருந்து ஒரு மனமாட்டியை வெளிக்கொண்டு வந்தது அந்த அடிதான்.
Now we see them as a masterpiece family.
இப்பொழுது அந்த ஏதேன் தோட்டத்திலே நாம் ஒரு சிறந்த வேலைப்பாட்டின் குடும்பமாக அவர்களை காண்கிறோம். அது எவ்வளவு அழகாக இருந்தது! அது அவரை அவ்வளவாய் பிரியப்படுத்தினபடினால் அதன் பின்பு அவர் இளைப்பாறினார். நான் இளைப்பாறுவேன் என்றார் அவர்.
But while he was resting and trusting to his masterpiece,
ஆனால் தம்முடைய சிறந்த வேலைப்பாட்டை நம்பிக்கொண்டும் இளைப்பாறிக்கொண்டும் இருந்த போது அவருடைய எதிராளி உள்ளே வந்து இந்த சிறந்த பெரிய வேலைப்பாட்டை
கண்டு
பஞ்சகமாக தோட்டத்தின் மதில்களுக்கு அடியில் ஊர்ந்து போய் பின்பு அந்த அடகிய சிறந்த வேலைப்பாட்டை பழுதாக்கினான். அது விழுந்து போகும்படியாக அவன் அதற்கு பழுதுண்டாக்கினான். நான் கடிகாரத்தை பார்க்க முயற்சிக்கிறேன். என்னுடைய மருமகனாகிய மைக்கிடம் 30 நிமிடம் கழிந்தவுடன் மணியை அடிக்கும்படி கூறியிருந்தேன். ஆனால் அவனும் அதை செய்யவில்லை. ஏற்கனவே நான் 30 நிமிடங்கள் எடுத்துக் கொண்டிருந்தேன். நான் இன்னும் சிறிது நேரம் தொடருவோம். புரிகின்றதா? இப்பொழுது இந்த ஒழுங்குமுறைகளை நான் விரும்பவில்லை, மீற விரும்பவில்லை. இந்த ஒழுங்கை நான் கொண்டு வந்தேன். உன்னுடைய ஒழுங்கை இங்கே நீயே மீறுகின்றாய். இப்பொழுது கவனியுங்கள், சாத்தான் அந்த வஞ்சிக்கிறவன் சுவர்களை உழைத்துக் கொண்டு உள்ளே வந்து இந்த சிறந்த வேலைப்பாட்டை பற்றி கொண்ட பிறகு இந்த சிறந்த வேலைப்பாட்டுக்கு பழுதுண்டாக்கினான். ஏனென்றால் அந்த பழுதை உண்டாக்கின விதமானது அவன் அதை எப்படி செய்தான் என்பதனை நான் இன்னும் விவரமாக சொல்லுகிறேன். எப்படி இந்த சிறந்த வேலைப்பாட்டுக்கு வார்த்தையினாலான தேவனுடைய வார்த்தையினாலான மதில் உண்டாயிருந்தது. இந்த சிறந்த வேலைப்பாடானது இந்த குடும்பம் தானே தேவனுடைய வார்த்தை அரணாய் கொண்டிருந்தது. ஆனால் மூல வேலைப்பாட்டு உடைக்கப்பட்டதான அந்த உடைந்த பாகமானது அந்த சுவற்றை தாண்டி போய் பழுதுண்டாக்க சாத்தானுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தது. இப்பொழுது அதை குறித்து நான் என்ன விதமாய் விசுவாசிக்க என்பதை நீங்கள் யாவரும் அறிந்தபடினாலே நான் அதை மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சிறந்த வேலைப்பாடோ
உடைக்கப்பட்டாயிற்று.
ஆனால் அந்த மகா பெரிய சிற்பியானவர் அவருடைய குடும்பமாகிய அந்த சிறந்த வேலைப்பாட்டின் வீழ்தலை அவர் கண்டபோது அது அப்படியே விழுந்து அங்கேயே பாழாய் போக விட்டுவிட அவர் விரும்பாதவராய் அதை மறுபடியுமாய் தூக்கி நிறுத்தும்படியான வேலையில் உடனே இறங்கினார். அது எல்லா நேரத்திலும் அங்கேயே இருந்து அழிந்து போக அவர் விரும்பவில்லை. ஏனென்றால் அவர் தேவன், அவர் ஒரு தோல்வி அடைய முடியாது. ஆகவே உடனடியாக வேலையில் இறங்கி திரும்பமாக மனிதனை தம்முடைய சாயலுக்கு மறுபடியும் கொண்டு வர கட்ட ஆரம்பித்தார். இப்பொழுது ஜனப்பிள்ளை நாட்களில் உலகத்தை முழுவதுமாக அழித்து போட்டது என்று நாம் கண்டோம். ஏனென்றால் செய்யப்பட்ட உடன்படிக்கைகள் நிபந்தனையின் பேரில் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது நீங்கள் இதை செய்யவில்லை என்றால் அல்லது நீங்கள் இதை செய்வீர்களானால்
என்று.
அந்த மகா பெரிய சிற்பியாகிய தேவன் மனிதன் உடன்படிக்கையை காத்துக் கொள்ளக் கூடாது என்பதை கண்டார். அவனால் அதை செய்ய முடியாது. அங்கே வேறு எந்த வழியுமே இல்லை. சில நிமிடங்களுக்கு முன்னர் நான் பேட்டியில் ஒரு நபரோடு பேசிக் கொண்டிருந்தேன். அவர் இப்பொழுது இங்கே இருக்கிறார். அவர் சொன்னார், ஆனால் சகோதரன் பெண்ணாமே தவறு என்று எனக்கு தெரிந்த அநேக காரியங்கள் என்னிடம் இருக்கின்றதே என்றார். ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு சிறிய ஸ்திரீ. அதற்கு நான், ஆனால் இங்கே பாரு சகோதரியே, நீங்கள் உங்களையே நோக்கி பார்க்க வேண்டாம். அது உன்னுடைய வாஞ்சையா இருக்கிறது. அது நீ செய்ய முயற்சிக்கின்றதா இருக்கிறது. நீங்கள் உண்மையாகவே தேவனை நேசிப்பாயானால் உன்னுடைய முழு இருதயத்தோடு அவருக்கு சேவை செய்ய முயற்சி. அப்பொழுது உண்டு தவறுகள் எல்லாம் கர்த்தராக இயேசுவின் ரத்தத்திற்குள் மறைக்கப்பட்டு போம் என்று சொன்னேன். புரிகின்றதா? புரிகின்றதா? அவர் ஒரு வழியை உண்டாக்கி இருக்கிறார். ஆகவே அவர், நீ இதை செய்வதால் நான் இதை செய்வேன் என்று அவருடைய உடன்படிக்கையிலிருந்து மனிதனை வெளியே எடுக்க ஆரம்பித்துள்ளார். அவருக்காமின் அழைக்கப்பட்ட ஒரு மனிதனோடு அவர் துவங்கினார். அதாவது நிபந்தனையற்ற ஒரு உடன்படிக்கையை அவனுக்கு கொடுத்தார். அவர் ஒரு சிறந்த வேலைப்பாட்டை தூங்க ஒவ்வொரு நேரத்திலும் பிசாசு அதை கைப்பற்றுவார். ஏனென்றால் அது வார்த்தையா இருக்கிறது. ஆனால் அவர் ஆபிரகாம் துவங்கின போது நான் ஏற்கனவே செய்துவிட்டேன் என்று அவர் சொன்னார்.
Now this is unconditionally.
இப்பொழுது இது நிபந்தனையற்றது. நீ இதை செய்தால் நான் இதை செய்வேன் என்பதல்ல, ஆனால் நான் இதை ஏற்கனவே செய்து விட்டேன் என்பதாய் உள்ளது. இப்பொழுது சிப்பியாகி இவர் இந்த வேலைப்பாட்டை செய்து முடிப்பதாக தீர்மானித்துள்ளார். பின்னர் ஆபிரகாமிலிருந்து கோத்திர பிதாக்கள் தோன்றியுள்ளனர்.
And the patriarchs really, now what's God doing? He's rebuilding.
இப்பொழுது தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? விழுந்து போன அந்த வேலைப்பாட்டை அவர் திரும்பவுமாக எடுத்து கட்டுகிறார். எனவே நாம் கோத்திர பிதாக்கள் முதலாவதாக நாம் ஆபிரகாமை காண்கிறோம். இப்பொழுது கவனியுங்கள், ஒவ்வொரு சிறந்த வேலைப்பாடும் ஒரு சிற்பத்தின் அஸ்திபாரத்தின் மேல் வைக்கப்படும். ஆஞ்சலோவின் மோசேயின் சிற்பமானது ஒரு மூன்று அல்லது நான்கு துண்டு சலவை கற்களின் மேல் வைக்கப்பட்டுள்ளது. அதற்கு ஒரு அஸ்திபாரம் இருக்கிறது. எனவே தேவனின் சிறந்த வேலைப்பாட்டை ஆயத்தப்படுத்தின போது அதை கோத்திர பிதாக்கள் ஆகிய அஸ்திபாரத்தின் மேல் அதை நிறுத்தினார்.
And the patriarch foundation
அந்த கோத்திரபிதா அஸ்திபாரத்தில் முதலாவதாக ஆபிரகாம், பின்பு ஈசாக்கு, பின்பு யாக்கோபு, பின்பு யோசேப்பு, நான்கு மூலைகள். இப்பொழுது ஆபிரகாம் விசுவாசத்தின் அஸ்திபாரமாயிருந்தான். நான்கு அஸ்திபாரங்கள் இருந்ததாக வைத்துக் கொள்வோம். விசுவாசத்தின் அஸ்திபாரம் ஆபிரகாமாயிருந்தார். அன்பின் அஸ்திபாரமாக ஈசாக்கு இருந்தான். கிருபையின் அஸ்திபாரமாக யாக்கோபு இருந்தான். யாக்கோபுக்கு உண்டான தேவனுடைய கிருபை யாருக்காவது தெரியுமா? ஆனால் யோசேப்பில் பரிபூரணம் உண்டாயிருந்தது. அங்கேதான் தம்முடைய சிற்பத்தை அவரால் அமைக்க முடிந்தது. முதலாம் அஸ்திபாரத்தின் மேல் அல்ல, இரண்டாவது அஸ்திபாரத்தின் மேல் அல்ல, மூன்றாவது அஸ்திபாரத்தின் மேல் அல்ல, ஆனால் நான்காவது அஸ்திபாரத்தின் மேல் அதை வைத்தார். ஆபிரகாம் கிறிஸ்துவை சித்தரித்தான். நிச்சயமாக அதே போன்று அன்பில் ஈசாக்கு. ஆபிரகாம் விசுவாசத்தினால் அதை செய்தான். ஈசாக்கு அன்பினால் அதை செய்தான். யாக்கோபு கிருபையினால் அதை செய்தான். ஏனென்றால் யாக்கோபு என்பதற்கு எத்தன் என்ற அர்த்தம். அவன் அப்படித்தான் இருந்தான். ஆனால் தேவனுடைய கிருபை அவனோடு இருந்தது. ஆனால் அது யோசேப்பினிடத்திற்கு வந்த போதோ அவனுக்கு எதிராக ஒன்றுமில்லை. ஒரே ஒரு சிராய்ப்பு தான். ஏனென்றால் அஸ்திபாரமும் கூட ஒரு சிறந்த வேலைப்பாடாக இருக்க வேண்டும். ஒரு தீர்க்கதரிசியாயிருந்த அவருடைய தகப்பனிடத்தில், நீங்கள் பாவனிடத்தில் போய் நாங்கள் மந்தையை பெருக்குகிறவர்கள் என்று சொல்லுங்கள், மேய்ப்புகள் என்று சொல்லாதே. ஏனென்றால் மேய்ப்புகள் என்றால் எகிப்தியருக்கு அருவறுப்பானவர்கள் என்று சொல்ல சொன்னான். ஆனால் அந்த வயோதிப தீர்க்கதரிசி பார்வோனுக்கு முன்னால் வந்தபோது உமது அடியாராகிய நாங்கள் மந்தையை மேய்க்கவள் என்று சொன்னான். ஆகவே அது ஒரு பிரதி உண்டாக்கியது. பார்த்தீர்களா? அது நிமித்தமாகவே தான் இன்னமும் அது ஒரு சிறந்த வேலைப்பாடாயிருக்கிறது. இப்பொழுது அஸ்திபாரமானது கோத்திர பிதாக்களின் மூலமாக விசுவாசம், அன்பு, கிருபை இவர்களினூடாக பரிபூர்ணத்திற்குள் போகின்றது. இப்பொழுது இந்த மகா பெரிய சிறந்த வேலைப்பாட்டின் சரீர பகுதியானது தீர்க்கதரிசிகளால் வார்த்தையினால் ஆனதாக இருக்கின்றது. உங்களால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது என்று நம்புகிறேன். புரிகின்றதா? தீர்க்கதரிசிகள் கற்பனைகள் அல்ல, தீர்க்கதரிசிகள். ஏனென்றால் தீர்க்கதரிசிகள் தான் ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையாய் இருக்கிறார்கள். அதுதான் அந்த சிற்பத்தின் சரீர பகுதியாய் உள்ளது. கோத்திரபிதாக்கள் அல்ல, தீர்க்கதரிசிகள். அவர்கள்தான் வார்த்தையாயிருந்தார்கள்.
Finally, as he started way back in the day,
முடிவிலே கடந்த நாட்களில் மோசேயில் துவங்கி இப்படியாய் ஒவ்வொரு தீர்க்கதரிசியின் ஊடாகவும் வந்து சரீர பகுதியை முடித்துக் கொண்டு எல்லா நேரங்களிலும் மிகவும் நெருங்கி வந்தார்கள். அவர்களில் மிகவும் சிறந்தவர் யோவான். வேதம் அப்படித்தான் கூறுகின்றது. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் சனனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழுப்பினதில்லை என்று இயேசு சொன்னார். ஏனென்றால் அவன் ஒருவனால் தான் வார்த்தையை அறிமுகப்படுத்த முடிந்தது. அதன் பின்பு முடிவிலே மகா பெரிய தலையானது வருகின்றது. எல்லாவற்றிற்கும் தலையானது சரீரத்தின் மற்ற பகுதியோ அதை குறித்து உரைத்தது. அஸ்திபாரமானது கோத்திர பிதாக்களால் போடப்பட்டது. ஆனால் சரீரமோ வார்த்தையை கொண்டு அவருடைய தீர்க்கதரிசிகளால் கட்டப்பட்டது. அவை எல்லாவற்றுக்குமான தலையானது இதோ வருகிறது. இயேசுவானவர் காட்சியில வந்தார். அங்கே இந்த தலையான பாகமானது அதன் பேரில் வைக்கப்பட்ட போது அவரிலே தேவனுடைய முழு கைவேலையும் நம்மால் காண முடிந்தது. அவரிலே நாம் வார்த்தையின் பரிபூர்ண பிரதிபலிப்பை காண முடிந்தது. ஏனென்றால் அவரே வார்த்தையாயும் வார்த்தையின் பரிபூர்ணமாயும் இருந்தார். இப்பொழுது தேவன் மறுபடியும் அந்த பரிபூர்ண சிறந்த வேலைப்பாட்டை அவரிலே உடையவரானார். இதோ என் தாசன், என்னுடைய சிறந்த வேலைப்பாடு காலங்கள் தோறும் வரப்போகின்றது என்று முன்னறிவித்துக் கொண்டிருந்தது. இந்த பரிபூர்ணப்பட்டவரை பற்றி தான் இதோ என் அவர் பரிபூர்ணமாக நிற்கிறார் என்று ஏசாயா சொன்னது போன்று அங்கே அவருடைய சொந்த சொரூபத்தில் தேவனை பிரதிபலித்துக் கொண்டிருந்தார். ஏனென்றால் அவர் யோவான் 16 நீங்கள் என்னை பார்க்கும் போது நீங்கள் பிதாவை காண்கிறீர்கள் என்று
சொன்னார். And the word was with God and the word
பின்னர் ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தையானது செதுக்கப்பட்டு ஆதியிலே வார்த்தை எப்படி இருந்தது என்பதனை பிரதிபலித்தது.
Him the word reflected in the masterpiece in his own likeness.
அவர் வார்த்தை அந்த சிறந்த வேலைப்பாட்டில் அவருடைய தற்சொருபத்தில் பிரதிபலித்தது. தேவன் மறுபடியும் அவருடைய தற்சொருபத்தில் மனித உருவத்தில் வார்த்தையானது வார்த்தையின் ரூபமானது பிரதிபலித்தது. அந்த சிறந்த வேலைப்பாடு எல்லா தீர்க்கதரிசிகளிடத்தும் பழுது காணப்பட்டது. அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு பாகமாயிருந்தார்கள். ஆனால் இங்கே கடைசி பாகமானது வருகின்றது. முடிவிலே அதன் ஊடாக அந்த சிறந்த வேலைப்பாடானது அந்த பரிபூர்ணர் வந்தார்.
No fault in him at all. So
அவரிலே பழுதொன்றுமில்லை. அவ்வளவு பரிபூர்ணர் உண்டாக்குகிறவரை அப்படியே பிரதிபலித்தது. அவருடைய தற்சொருபமே அவருடைய வேலைப்பாட்டில் பிரதிபலித்தது. தேவனும் கிறிஸ்துவும் ஒன்றாக இருந்தார்கள். அவ்வளவாகி அவர் தம்முடைய சொந்த ஆவியையே அதற்கு கொடுத்து அந்த சொருபமும் அதை ஆக்கியோனும் ஒன்றாக ஆகிவிட்டது. தேவனும் அவருடைய சிற்ப வேலையும் அவருடைய சிறந்த வேலைப்பாடும் அங்கே மோசே மைக்கேலாஞ்சலோவின் சிற்ப வேலையில் மறித்த வேலையா இருந்தது. ஏனென்றால் அது ஒரு பாறையில் இருந்து செதுக்கப்பட்டது. ஆனால் இங்கேயோ இந்த சிறந்த சிற்பி தன்னுடைய கரத்தின் கிரியை பரிபூர்ணமாக்கப்பட்ட பின்பு அதற்குள்ளாக அவர் நுழைந்து கொண்டார். மனிதனின் மீட்பர் அவ்வளவு பரிபூர்ணமாயிருந்தார். அவ்வளவு பரிபூர்ணம் அவரை அவ்வளவு தேவபக்தி இருந்த போதிலும் நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. இந்த கன்னிகையின் மூலம் பிறந்த ஜீவிக்கிற தேவனுடைய குமாரன் அவ்வளவு பரிபூர்ணராய் தாழ்மையானவராய் தேவனுடைய தற்சொருபத்தில் காணப்பட்டார். அவருடைய ஜீவியத்தை தீர்க்கதரிசிகள் மூலமாக கொண்டு வந்த அந்த மகா சிறந்த எஜமான் அவர் தானே எல்லா தீர்க்கதரிசி நிறைவேறுதலாயிருந்தார்.
He was so perfect until God seeing this he
அவர் அவ்வளவு பரிபூர்ணமாக இருந்தபடியினால் தேவனுடைய கண்டு அவர் அவரை பார்த்து பேசு என்று சத்தமிட்டார். மைக்கேல் ஆஞ்சலோ சொன்னது போன்று பேசு என்றார். அது அப்படியா என்று நீங்கள் கேட்கலாம். பரிசுத்த மார்க் 9:7 மறுரூப மலையின் மேல் மோசே நியாயப்பிரமாணமாகவும் எலியா தீர்க்கதரிசிக்கு பிரதிநிதியாகவும் நின்றார்கள். கோத்திர பிதாக்களில் துவங்கி பிதாக்கள் நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசிகள் எல்லாருமாக அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். மேகங்களின் ஊடாக இருந்து ஒரு சத்தம் வருகின்றது. நாம் கேட்கிறோம், அது இவர் என்னுடைய நேசுக்குமாரன்,
இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னது.
அவர்கள் அவருக்கு செவி கொடுக்க போவதானால் அவர் பேசித்தான் ஆக வேண்டும். அது அவர் அடிக்கப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்னர்தான் சம்பவித்தது.
இது என்னுடைய குமாரன், இவரில் வாசமாயிருக்க நான் பிரியமாயிருக்கிறேன். நான் அவரை உருவாக்கினேன். அவரை நிலைக்கு கொண்டு வர நான் 4000 வருடங்கள் கிரியை செய்தேன். இப்பொழுதோ அவர் அவ்வளவு பரிபூர்ணமாயிருக்கின்றபடியால் அவரை பேசும்படியாக நான் அவரை அடிக்கிறேன். அவருக்கு செவி கொடுங்கள். அவரே பரிபூர்ணப்பட்டவர். அவரே அந்த சிறந்த வேலைப்பாடு. இனிவிருக்கட்டும் பழைய ஏற்பாடினூடாக அவர் காலங்களாய் சித்தரிக்கப்பட்டார். அவர் வனாந்திரத்தில் இருந்த கண்மலையும், அதாவது வனாந்திரத்தில் அடிக்கப்பட்ட கண்மலையும் அவர்தான் என்று நாம் கண்டோம். நானே வனாந்திரத்தில் இருந்ததான அந்த கண்மலை. ஆனால் அது ஒரு கற்பாறை. ஆனால் அது இன்னமும் அதன் பரிபூர்ணத்திற்கு வரவில்லை. ஆனால் ஒரு பாவனை என்ற முறையில் நாம் அதிலிருந்து மொண்டு கொள்ளும்படியாய் அவர் அதிலிருந்து எடுத்து அவர் ஜீவனை கொடுக்கக்கூடியவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக சபையை பின்தொடர்ந்து வந்ததாய் உள்ளது. ஆனால் அவரே அந்த வனாந்திரத்தில் காணப்பட்ட கண்மலையானவர். அவர் இன்னமும் மனிதனாக உருவாக்கப்படவில்லை. அவர் வெறுமனே ஒரு பாவனையாயிருந்தார். அவர் அந்த கண்மலையின் மேல் நிற்கிறவராய் மோசே கண்டான். அவர் கடந்து போகும் போது அவரை கண்டு அது ஒரு மனிதனின் பின்பக்கம் என்று சொன்னான். சிற்பியானவர் மோசேக்கு ஒரு சிலையை காட்டுகிறார். அது கிறிஸ்துவின் இருக்க வேண்டியதான சாயலாய் இருந்தது. அதாவது அந்த சிறந்த வேலைப்பாடானது பரிபூர்ணப்பட்ட பின்னர் அது எப்படியாய் தோன்றும் என்பதை காட்டுகின்றதாய் இருந்தது. அந்த சிறந்த வேலைப்பாடானது காண்பதற்கு எப்படி தோற்றமளிக்கும் என்ற தோற்றத்தை மோசேக்கு எடுத்து காட்டினார். வனாந்திரத்தில் அது கடந்து சென்ற போது அது ஒரு மனிதனின் பின்பாகமாக காணப்பட்டது. நினைவிருக்கட்டும், ஆஞ்சலோவினால் சிலையை அடித்து உரத்த சத்தமாய் பேசி என்று தான் கூற முடிந்தது. மகாபெய்ய சிற்பி ஆகிய தேவனிடத்தில் அது எவ்வளவு வித்தியாசமாக இருந்தது. அவர் மனிதனை தம்முடைய சொந்த சாயலில் உருவாக்கின போது அது அவ்வளவு பரிபூர்ணமாய் காணப்பட்டதால் அது அவரையே பிரதிபலித்தது. தேவன் மனித சாயலின் மூலமாக தாம் என்ன செய்வேன் என்பதை காட்டினவராய் பேசினார். அவர் அது தலை மட்டுமாய் கொண்டு வந்த போது அவருடைய இருக்க வேண்டிய சாயலாக அமைந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினார். ஆனால் அவர் தலையாக வந்தபோது அவர் தானே தேவனுடைய முழு சாயலானார். அவர் தம்மையே சித்தரித்தார். பின்னர் நமக்காக அடிக்கப்பட்டார். இப்பொழுது அவர் நமக்கு சிறந்த வேலைப்பாடாய் தேவனுடைய ஈவாய் இயேசு கிறிஸ்துவாய் நித்திய ஜீவனாய் இருக்கிறார். நாம் ஒருபோதும் அதை மறந்து போக மாட்டோம் என்று நம்புகிறேன். நாட்கள் இருந்து கொண்டே போவதை நாம் காணும் போது, நிழல்கள் விடுவதை நாம் காணும் போது, சூரியன் இன்னும் சில சுற்றுகளுக்குள் இந்த தேசம் போய்விடும் என்று நான் முன்னறிக்கும் போது, உங்களுக்கு தெரியுமா, நேற்று ஜூலை 4ஆம் தேதி தாமஸ் ஜெபர்சனும் அவரோடு அந்த வாரிய அங்கத்தினர்களும் சுதந்திர பிரகடனத்தில் கையெழுத்திட்ட போது, சுதந்திர மணி அடித்த போது நாம் சுதந்திர தேசமாக அறிவிக்கப்பட்டோம். சரித்திரத்தின்படியாக 200 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த ஒரு ஜனநாயகமும் வாழ்ந்ததில்லை. அது 1976 ஜூலையில் சம்பவித்தது. நமக்கு இன்னும் 11 ஆண்டுகள் தான் இருக்கிறது. அதை அது கடந்து போகுமா? இல்லை, முடியாது. 11 ஆண்டுகள் அப்படி கடந்து போகுமானால் அது சரித்திரத்தையே மாற்றும். காலத்தின் நிலைமையை நாம் காணுகிறோம். ஜனங்களின் நிலைமையை நாம் காணுகிறோம். அரசின் நிலைமையை நாம் காண்கின்றோம். உலகத்தின் நிலையை நாம் காண்கின்றோம். அதனால் நீடிக்க முடியாது. டைட்டானிக் போன்றே அது மூழ்கத்தான் வேண்டும். அது அடியில் போகத்தான் வேண்டும். ஒரு தேசமானது விழும்போது அது இன்னொரு தேசத்திற்கு இடம் உண்டாக்குகிறது. இந்த ராஜ்யம் விட வேண்டும். மற்ற ராஜ்யங்கள் விட முடியாத ராஜ்யமாக வந்து கொண்டிருக்கின்ற அந்த ராஜ்யத்திற்கு இடம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய பரிபூர்ண சாயலான சிறந்த வேலைப்பாடான இவரால், இவர் மூலமாக நாம் ராஜ்யத்தை பெற்றுக் கொண்டபடினால், தேவன் அவரை நோக்கி பார்த்த போது அவர் அவ்வளவாய் உள்ளுணர்வு பெற்று அவர் காணப்பட்ட விதமாக அவரை கண்டபோது, அவருடைய தோற்றத்தை அவர் கண்டபோது அவர் அவ்வளவாய் உள்ளுணர்வு பெற்றார். ஏனென்றால் அது இயேசுவாகிய மீட்பரை, ஒரு மீட்பரின் பரிபூர்ண சிறந்த வேலைப்பாடாய் அவர் இருக்கிறார் என்பதனால். எனவே தேவன் தம்மை தாமே அவர் அடித்துக் கொள்ளும்படியாய், தம்முடைய சொந்த அபராதத்தை செலுத்தும்படியாய், தேவனும் கிறிஸ்துவும் ஒன்றாகி தேவன் தாமே அந்த ரூபத்தின் மூலமாக அடிக்கப்படும்படியாக அப்படியானார். அவர் தழும்புண்டாக்கும்படியானார். அது நிமித்தமாகத்தான் ஏசாயா, நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டார் என்று எண்ணினோம். அவர் நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய ஆக்கிரமண நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொன்னான். தேவ மனிதனுடைய பரிபூர்ண சாயல் வார்த்தையினாலான சரீரமான என் மார்பே இருந்தபடியால் தேவ தம்ம இயற்கைக்கு மேம்பட்ட நிலையில் இருந்து அவருடைய தரிசனத்தின் சாயலுக்குள்ளானார். தரிசனமானது அந்த சாயலுக்குள் உருவமாக்கப்பட்டது. இயற்கைக்கு மேம்பட்டவர் தாமே மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு அந்த உருவமானது தேவனுடைய பரிபூர்ண சிறந்த வேலைப்பாடாக அடிக்கப்பட்டது. அவரால் அதை மோசைக்குள்ளாக செய்ய முடியவில்லை, தீர்க்கதரிசிக்குள்ளாக அவரால் அதை செய்ய முடியவில்லை. ஏசாயா வாளினாலே துண்டு துண்டாக வகுக்கப்பட்டான். கற்களினாலே அடித்துக் கொல்லப்பட்ட தீர்க்கதரிசிகள் அவரால் அதை செய்ய முடியவில்லை. அவரால் அதை செய்ய முடியவில்லை ஏனென்றால் அவரால் அதை உணர முடியவில்லை. அவர்களுக்குள் அவருடைய ஒரு பகுதிதான் இருந்தது. ஆனால் இந்த பரிபூர்ண சிறந்த வேலைப்பாட்டிலவர் தேவத்துவத்தின் பரிபூர்ணமாய் சரீர பிரகாரமாக வாசமாகியிருந்தார். அவர் மோசேயை வெளிப்படுத்தி காட்டியதுமல்லாமல் இந்த நபரிலே அவர் தம்மை முழுவதுமாய் வெளிப்படுத்தி ஆண்டவருக்கு முழுவதற்குமாக அவர் மரணத்தை ருசி பார்த்தார். தேவனுடைய பரிபூர்ண சிறந்த வேலைப்பாடு. தேவன் அதை கண்டு அவ்வளவாய் உள்ளுணர்வு கொண்டு முன்பிருந்தவர்களுக்காகவும் இப்பொழுது உள்ளவர்களுக்காகவும் பேசும்படியாய் அவர் எல்லா காலங்களுக்குமான மீட்பரானார். எல்லா வாக்குத்தத்தங்களும் அவரில் நிறைவேறின. அவர் பரிபூர்ணத்தின் பரிபூர்ணராயிருந்தார். எல்லா பாவனைகளும் அவரில் நிறைவேறின்று. ரூத்திலும் போவாசிலும் காணப்பட்ட நம்முடைய உறவின் முறையானாகிய மீட்பன், சீனாய் மலையிலிருந்து நமக்கு நியாய பிரமாணங்களை தந்தவர், வனாந்திரத்துக்கு வந்த நம்முடைய தீர்க்கதரிசி, அவர் மலையிலிருந்து வந்து அவர் வனாந்திரத்திலிருந்து வந்து அவர் நித்தியத்திலிருந்து வந்து மனிதனாக அந்த பரிபூர்ண சொரூபமாக ஆனார். தேவன் காலங்களாக கோத்திர பிதாக்களால் செதுக்கப்பட்டு அவருடைய மேடையை கட்டிக்கொண்டார். அவர் அஸ்திபாரமாக போட வேண்டிய வித்தியாசமான காரியங்களின் மேல் அதை கொண்டு வந்தார். இதன் மேல் அவர் அவருடைய வார்த்தையை தீர்க்கதரிசிகளை கட்ட ஆரம்பித்தார். பின்பு முடிவிலே அந்த பரிபூர்ண தீர்க்குதரிசி அந்த பரிபூர்ண அஸ்திபாரம் தேவனிடமிருந்து அந்த பரிபூர்ண தரிசனத்திற்கு வந்தார். இப்பொழுது இதை பேச வைக்கும்படியாக அவர் வார்த்தையாயிருக்கிறார். அந்த வார்த்தை பேச வேண்டுமானால் அவர் அந்த சொரூபத்திற்குள் வர வேண்டும். பின்னர் அந்த சொரூபத்தை பேச வைக்க வேண்டுமானால் அது அழிக்கப்பட வேண்டும். அவர் சொரூபத்திற்குள் வருகிறார். அந்த பரிபூர்ண மீட்பர் அதை பேச வைக்கும்படியாக வருகிறார். பழைய ஏற்பாட்டின் எல்லா பாவனைகளும் அவருக்கு நிறைவேறின. நான் சொன்னது போன்று பழைய ஏற்பாட்டின் ஏகோவாவே புதிய ஏற்பாட்டின் இயேசுவாயிருக்கிறார். ஆம், என் வயதுள்ள உங்களை போன்று ஆண்களையும் பெண்களையும் போன்று தேசத்தை சுற்றிலும் நிறைய சீன சலவை சாலைகள் இருந்தது. முதன் முதலாக சீனர்கள் அந்த தொழில் துவக்கின போது மேற்கு கடற்கரை பகுதியிலிருந்து துவக்கி அப்படியே கிழக்கு பக்கமாக போய் கிழக்கத்திய தேசங்களுக்குள்ளாக ஓடி இன்று வழியாக வந்தார்கள். அப்படி அவர்கள் செய்து கொண்டிருந்த போது அவர்கள் நம்முடைய பாச்சையிலும் பழக்க வழக்கங்களையும் அறியாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் அருமையான சலவை தொழிலாளிகள். உங்களுடைய துணிகளை நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்களால் சரியாக எழுதி சீட்டு கொடுக்க முடியாது. ஆனால் அந்த சீன மனிதன் ஒன்றும் எழுதாத காலியான அட்டைகளை வைத்துக் கொண்டிருப்பான். நீங்கள் துணிகளை கொடுக்கும் போது இந்த அட்டை ஒன்றை எடுத்து ஒரு விதமாக அதை இரண்டாய் கிழித்து அதில் ஒரு பகுதியை நம்மிடம் கொடுத்து விட்டு இன்னொரு பகுதியை அவன் வைத்துக் கொள்வான். இப்பொழுது நமக்கு இருப்பதை காட்டிலும் சற்று மேலாதான் இருக்கிறது. ஏனென்றால் உன் உடைமைகளை பெற்றுக் கொள்ள நீ வரும்போது உன்னுடைய துண்டும் அவனிடம் இருக்கும் துண்டும் பொருத்தமாக இணைய வேண்டும். பிரயாசித்தாலும் கூட ஒரு போலியை உண்டு பண்ண முடியாது. அப்படி செய்ய எந்த விதமான வழியும் இல்லை. உன்னால் வேண்டுமானால் எழுதப்பட்ட காகிதத்தின் பிரதியை எடுக்கலாம். ஆனால் உன்னால் கிடைத்த விதத்திலே போலி செய்ய முடியாது. அது இன்னொரு பகுதியோடு இசைவாய் பொருந்த வேண்டும். ஆனபடியினால் நீ உள்ளே கொண்டு வந்த உன்னுடைய அழுக்கான ஆடைகளை இந்த துண்டினால் உன்னால் மீட்டுக் கொள்ள முடியுமே என்றால் இன்னொரு துண்டோடு இசைவாய் பொருந்துகிறது. தீர்க்கதரிசிகள் மூலமாய் நியாயப்பிரமாணத்தின் கீழும் தேவன் பாவத்துக்கு நம்மை குற்றப்படுத்தி இருக்கும் போது நியாயப்பிரமாணத்துக்கு கிருபை கிடையாது. நீ ஒரு பாவி என்று மட்டுமே உனக்கு அது சொல்லுகிறது. ஆனால் இயேசுவானவர் காட்சியில் வந்தபோது அவரே நிறைவேறுதலாக இருந்தார். தேவன் வாக்கு பண்ணின எல்லா காரியங்களிலும் நிறைவேறுதலாய் அவர் இருந்தார். வாக்குத்தத்தின் பரிபூர்ண தற்சொருபமாய் அவர் இருந்தார். ஆகையினால் பழைய ஏற்பாட்டின் எல்லா வாக்குத்தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறின. அது மோசையில் நிறைவேறக்கூடாமல் போயிற்று. அது தீர்க்கதரிசிகள் ஒருவருக்கும் நிறைவேறக்கூடாமல் போயிற்று. ஆனால் அது சிறந்த வேலைப்பாட்டில் நிறைவேற முடிந்தது என்றவெல்லாம் இருக்கும் என்று சொல்லப்பட்டதோ அவை யாவும் அதில் பொருத்தமாயிருந்தது. ஆகவே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின எல்லா காரியங்களிலும் சபையானது பொருத்தமாய் காணப்பட வேண்டும். அது அதிலிருந்து அடுத்த பாகமாய் இருக்க வேண்டும். மூலமாயுள்ளது வார்த்தையாய் இருக்குமானால் அதிலிருந்து எடுக்கப்பட்ட பாகங்களும் வார்த்தையாய் தான் இருக்க வேண்டும். அதனுடைய பக்கத்திற்கு பொருத்தமாய் இருக்க வேண்டும். ஆகையினால் அந்த சீனாக்காரனிடமிருந்து காரியங்களை பெற்றுக் கொள்ளலாம். நியாயப்பிரமாணம் உங்களை ஆக்கின தீர்ப்புக்குட்படுத்தி உங்களை அடுக்காளர்கள் என்றும் குற்றவாளிகள் என்றும் கூறி சிறைப்படுத்தலாம். ஆனால் அவர் வந்தபோது உங்களை வெளியே எடுக்கத்தக்கதான பொருத்தமான இன்னொரு துண்டாக முழு அட்டையாகி அவர் வந்து உன்னை திரும்ப கொண்டு வந்தார். ஏதேன் தோட்டத்தில் தேவன் வாக்களித்த மீட்பு அதுவே. உன்னுடைய வித்து சாத்தானுடைய தலையை நசுக்கும், ஆனால் அவருடைய குதிங்கால் அவருடைய தலையை நசுக்கும். இப்பொழுது இந்த பரிபூர்ண சிறந்த வேலைப்பாட்டை தேவன் செய்து முடித்து விட்டார் என்று நாம் கண்டறிந்தோம். உண்டாயிருக்கும் என்று வாக்குத்தம் பண்ணின யாவும் அவராய் இருந்தார் என்பதை நாம் கவனித்தோம். எல்லா வாக்குத்தங்களும் எல்கா தீர்க்கதரிசனும் அவராய் இருந்தார். தேவன் வாக்குத்தமாய் செய்திருந்த யாவும் உன்னுடைய வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் என்பதும் அவராய் இருந்தார். இப்பொழுது நியாயப்பிரமாணத்தினால் அதை அவரால் நசுக்க முடியவில்லை. தீர்க்கதரிசிகளை கொண்டு அவரால் அதை நசுக்க முடியவில்லை. ஆனால் ஸ்திரீயின் வித்தானது சிறந்த வேலைப்பாடாய் கிறிஸ்துவாய் ஆன போது அவரால் அதை செய்ய முடிந்தது. மலையிலிருந்து பெயர்ந்ததாய் தானியேல் கண்ட கல் அவராயிருந்தார். அவர் ஒருவரை அடித்து நொறுக்கக்கூடியவராயிருந்தார். நசுக்கக்கூடியவர், சர்ப்பத்தின் தலையை நசுக்கக்கூடியவர் அவர் ஒருவரே. அவருடைய ஜீவியம் சரியாக அப்படியே மோசேயருடைய ஜீவியத்திற்கு பொருந்தக்கூடியதாய் இருந்தது. அவருடைய ஜீவியம் தாவீதுக்கு பொருத்தமாயிருந்தது. அது அப்படி இருக்கின்றதா? அவர் தான் அந்த கிழிக்கப்பட்ட இன்னொரு துண்டா என்று நாம் பார்ப்போம். கவனியங்கள். தாவீது தன்னுடைய சொந்த ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டு ஒரு அரசனாயிருந்தான். அவன் ராஜாவாயிருந்த போது அவனுடைய சொந்த குமாரன் அவனுக்கு விரோதமாய் எழும்பினான். அவன் இஸ்ரவேலின் சேனையை தனியாக்கி பகுத்து போட்டான். தாவீது தன்னுடைய சொந்த சிங்காசனத்திலிருந்து சொந்த ஜனங்களால் துரத்தப்பட்டான். அப்படியா அவன் வழியிலே போய்கொண்டிருக்கும் போது அவனை வெறுத்த ஒரு மனிதன் அங்கே இருந்தான். அவன் வழியருகே நடந்து வந்து தாவீதின் மேல் துப்பினான். அவனுடைய காப்பாளன் பட்டயத்தை உருவி, அந்த நாயின் தலையை நான் வெட்டி போரட்டும், என்னுடைய ராஜாவின் மேல் துப்பினானே என்று சொன்னான். தாவீது அவனை அப்படியே விட்டு விடுங்கள், அதை செய்யும்படியாக தேவன் அவனுக்கு சொன்னார் என்றான். உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லையா? துக்கம் நிறைந்த ஒரு மனிதன் பாடு அனுபவித்தமாய் இருந்தார். மயிர்கத்திரனுக்கு முன்பாக நிற்கிற சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல் இருந்தார். புரிகின்றதா? அவன் அதை கூறினார். ஒரு காலம் அவன் என்ன கூறினார் என்று தாவீது அறியாதவனாய் இருக்கலாம். ஆனால் சுமார் 5-6 நூற்றாண்டுகளுக்கு பின்னர் அல்லது இன்னும் கொஞ்சம் கழித்து தாவீதின் குமாரன் அதே தெருக்களில் போய்கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் மேல் துப்பினான். ஆனால் கவனியங்கள் என்ன சம்பவித்தது என்று, அவன் பயந்து ஓடுகிறவனாய் நாட்டுக்கு புறம்பே இருந்து திரும்பி மீண்டும் வந்தபோது அந்த மனிதன் சமாதானத்திற்காக விளக்கத்திற்காகவும்
கெஞ்சினான்.
அவரை அடித்தவர்களும் கூட அவர் திரும்பி வரும்போது ஒரு நாளில் அவரை காண்பார்கள். அதன் பின்பு யோசேப்பில் நாம் காண்கிறோம். யோசேப்பு ஒரு விரோதமாய் பிறந்தவன், கடைசியானவன், அஸ்திபாரத்தின் மேல்பாகம். அதன் பெயரில் தான் சிறந்த வேலைப்பாடானது கட்டப்பட போகிறது. அடிவிசுவாசத்திலிருந்து வந்து அன்புக்கும் பின்பு கிருபிக்குமாக கடைசியில் பரிபூரணத்திற்கு வருகின்றது. அதே விதமாக அது பாதத்தில் ஆரம்பித்து கிறிஸ்துவில் பரிபூரணத்திற்கு வருகிறது. கவனியங்கள். மற்ற எல்லாரை காட்டிலும் அஸ்திபாரமாகிய யோசேப்பில் அவர் பரிபூரணமாய் எப்படியாய் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். யோசேப்பு அவருடைய குடும்பத்துக்கு பிறந்தவர் என்றும், யாக்கோபின் சட்டப்படியான மனைவியாகிய ஸ்திரீயின் மூலமாக பிறந்தவன் என்றும் நாம் கண்டறிந்தோம். இன்னுமாக கவனிப்பீர்களானால், அவன் பிறந்த போது அவன் தகப்பன் அவனை நேசித்தான். ஒரு காரணம் இன்றி அவன் சகோதரர்கள் அவனை வெறுத்தார்கள்.
Why did they hate him? Because he was the word.
அவனை ஏன் வெறுத்தார்கள்? ஏனென்றால் அவன் வார்த்தையாயிருந்தான். அதே அஸ்திவாரத்தை பார்த்தீர்களா? அஸ்திவாரத்தின் மேல் பாகம் எப்படி வருகிறது என்று பார்த்தீர்களா? இப்பொழுது சரீரத்தின் தலை வருகின்றதை நோக்கி பாருங்கள். அவர் ஞானதிஷ்டிக்காரனாக இருந்தபடினால் அவனை வெறுத்தார்கள். அவன் காரியங்களை முன்னதாக கண்டு அதை அவர்களுக்கு அறிவித்தான். அவர்கள் நிறைவேறின. அது எவ்வளவுதான் காலம் கடந்ததாக இருந்தாலும் அவன் சொன்ன விதமாகவே சம்பவித்தது. அவன் ஆவிக்குரியனாய் இருந்தபடினாலே அவனுடைய சகோதரரும் இருந்து தள்ளி வைத்தார்கள். அவர்கள் அவனை நேசித்திருக்க வேண்டும், ஆனால் அவர்கள் அவனை வெறுத்தார்கள். ஏனென்றால் அவன் ஒரு தீர்க்கதரிசியாயும் ஆவிக்குரியனாயும் இருந்தான். அவர்கள் அவனை வெறுத்தார்கள். ஏறக்குரிய 30 வெள்ளி காசிற்கு விற்கப்பட்டான். குழியிலே போடப்பட்டான். மறுத்து போனார் என்று கருதப்பட்டான். ஆனால் குழியிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டான். அவன் சோதனை நேரத்தில் இருந்த போது சுயம்பாகியும் பானபாத்திரக்காரன் ரட்சிக்கப்பட்டான் என்றும் சுயம்பாகி கைவிடப்பட்டான் என்று நாம் அறிவோம். சிலுவையின் மேல் கிறிஸ்துவின் சிறை வீட்டிலே ஒருவன் ரட்சிக்கப்பட்டான், ஒருவன் கைவிடப்பட்டான். இரு கள்ளர்கள், இரு தவறு செய்தவர்கள். அவன் சிலிருந்து நேராக பார்வோனின் வலது பாரிசத்திற்கு கொண்டு போகப்பட்டான் என்று நாம் கவனித்தோம். மோசேயின் மூலமாக இல்லாமல் ஒருவனும் பார்வோனிடத்தில் பேசக்கூடாது. யோசேப்பு பார்வோனின் சிங்காசனத்தை விட்டு புறப்படும் போது எகிப்து முழுவதுமாக எக்காலம் துணித்து எல்லாருடைய முழங்கால்கள் யாவும் முடங்க வேண்டும், யோசேப்பு வந்து கொண்டிருக்கிறார் என்று அறிவித்தது. இயேசுவோடும் காரியங்கள் அப்படியாய்த்தான் இருக்கும். அவர் எப்படியாய் பிதாவினால் நேசிக்கப்பட்டு ஒரு காரணமுமின்றி ஸ்தாபன சகோதரர்களால் வெறுக்கப்பட்டார். அவர் 30 வெள்ளிக்காசிற்கு விற்கப்பட்டார். அப்போது இது போன்று ஒரு குடியிலே போடப்பட்டு மறித்து விட்டார் என்று கருதப்பட்டார். சிலுவையில் மேல் ஒருவன் கைவிடப்பட்டார், இன்னொருவன் ரட்சிக்கப்பட்டார். அவர் கல்வாரி சிலுவையிலிருந்து உயர்த்தப்பட்டு அவரில் பிரதிபலித்துக் கொண்டிருந்த அந்த மகத்தான ஆவியான தேவனுடைய வலது பாரிசத்தில் ராஜ கம்பீரமாக அமர்ந்தார். And no man can speak to God. ஏசு கிறிஸ்துவின் மூலமே இல்லாமல் ஒருவரும் தேவனிடத்தில் பேச முடியாது. அரசத்து சிந்தியுங்கள். அவர் சிங்காசனத்தை விட்டு எழும்பும் போது, புறப்படும் போது எக்காலம் துணிக்கும். அப்பொழுது முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும். நினைவிருக்கட்டும், அவர் செழிப்பின் மகனாயிருந்தான். அவன் செய்த யாவும் சரித்தன. அவன் சிறைசாலையில் இருந்தாலும் சரி, வேறு எதுவாயிருந்தாலும் சரி, எல்லாம் சரியான விதமாக நடந்தேறியது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் அவர் வாய்க்கப்படுவார் என்று அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் வாக்கு பண்ணவில்லையா? அது வியாதியாயிருந்தாலும், சிறைச்சாலையாயிருந்தாலும், மரணமாயிருந்தாலும், துயரங்களாயிருந்தாலும், எதுவாயிருப்பினும் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அது நன்மையாக வாய்க்கும். அவர் அதை வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகவே அது அப்படியாய்த்தான் இருக்கும். அது அப்படியே நிறைவேறத்தான் வேண்டும். அவருக்குள்ளது உருவகப்படுத்தி பேசப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அந்த பரிபூர்ண சுரூபமாக அவர் இருந்தார். We see here also இங்க நாம் மறுபடியுமாக பார்க்கிறோம். அதாவது ஒரு மறுபடியுமாய் வரும்போது, remember Joseph by revelation. அனைவருக்கட்டும் யோசேப்பு வெளிப்பாட்டினாலே உலகத்தை தந்த தீர்க்கதரிசனத்தினாலே ரட்சித்தான். யோசேப்பிற்கு மட்டும் தீர்க்கதரிசனம் வரவில்லை என்றால் உலகம் முழுவதும் மறுத்து போயிருக்கும். யோசேப்பிற்கு சம்பவிக்கின்றால் உலகம் முழுவதும் மறுத்து போயிருக்கும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டு போகாதபடிக்கு அவரை தந்தருளினார்.
God is reserving life.
தேவன் ஜீவனை காக்கிறார். நாம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஏனென்றால் அவர் வெறுமனே தாவீதிற்கு பொருத்தமானவராய் இருந்தார், அவர் மோசேக்கு பொருத்தமானவராய் இருந்தார், அவர் எலியாவிற்கு பொருத்தமானவராய் இருந்தார், அவர் யோசேப்பிற்கு பொருத்தமானவராய் இருந்தார். எல்லா காரியங்களும் அவரை சித்தரிக்கிறதாய், பழைய ஏற்பாட்டில் முன்னறிவிக்கப்பட்டதாய், சரியாக அதில் பொருந்துகிறதாய் இருந்தது. அது என்ன? நம்முடைய அடுக்கான கிழிந்த துணிகளை சலவை சாலையில் போட்டு போய் அதை உரிமை கோரி பெட்டிக் கொள்ளத்தக்கதான ஒரு பரிபூர்ண மீட்பரை எடுத்து காட்டுகிறது. அது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டதாய் இருக்கிறது. நமக்கு சொந்தமானதை நாம் உரிமை கோரி பெற்றுக் கொள்ளலாம். அவர் எதற்கெல்லாம் மறித்தாரோ அவை யாவற்றையும் நாம் உரிமை கோரி பெற்றுக் கொள்ளலாம். ஆகவே அவர் சித்தரிக்கப்பட்ட பரிபூர்ண வார்த்தையாக இருந்தார். அவரை அடிக்க, அதை இந்த விதமாக செய்ய அந்த மகா பெரிய சிற்பி ஆகிய தேவனுக்கு பிரியமாயிருந்தது. ஏசாயாவில் நாம் அவரை இந்த வண்ணமாக வாசிக்க காண்கிறோம். அவரை இன்னாமல் போனோம், அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவரை பார்க்கும் போது விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. எல்லாரும் அவரை குறித்து பேசி அவரை ஏளனம் செய்தனர். நான் இந்த நாளில் அவரை குறித்து பேசுகிறேன், எல்லாரும் அவரை ஏளனம் செய்கின்றனர். புரிகின்றதா? எண்ணாமற் போனோம், அவரை நாம் பார்த்தோம். எண்ணாமற் போனோம் என்பதற்கு நோக்கி பார்த்து என்று அர்த்தமாகும். நாமோ அவர் தேவனாலே வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஆயினும் அவர் எதற்காக செய்தார்? நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய ஆக்கிரமண நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இப்பொழுது இவ்விதமாய் நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனால் தேவன் தம்முடைய சிறந்த வேலைப்பாட்டை உருவாக்குகிறார் என்ற காட்சியை நீங்கள் உடையவளா இருந்தீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனால் ஆதியிலே அவர் ஆதாமை விழாவிலே அடித்த போது ஏதோ ஒன்றை அவனுக்கு விழாவில் இருந்து எடுத்தார் என்பதை நாம் மறக்காதிருப்போமாக. இப்பொழுது கிறிஸ்து விழாவிலே குத்தப்பட்டதும் ஒரு காரணத்திற்காகவே, ஒரு குடும்பமாய் மனவாட்டியாய் இருக்க அவர் விழாவில் இருந்து எடுக்கும்படியாக, அவருக்கு ஒரு மனவாட்டியை அவர் எடுக்கும்படியாக குத்தப்பட்டார். ஆக அவருடைய வேலைப்பாடானது பரிபூர்ணப்பட்ட போது அதற்கு பிறகு அவர் அதை அடிக்க நேர்ந்தது. ஏன் அவரிலிருந்து இன்னொரு துண்டை அல்ல, இன்னொரு சிருஷ்டிப்பை அல்ல, ஆனால் அவரிலிருந்து அதே சிருஷ்டிப்பை வெளியே எடுக்கும்படியாக. என் சகோதரனே, இதை குறித்து மோசமாக எண்ண வேண்டாம். ஆனால் ஒரு நிமிடம் சிந்தியுங்கள். அவருக்கென்று ஒரு மனவாட்டியை உருவாக்க மூல சிருஷ்டியாகி அவரிலிருந்து வெளியிலே எடுத்திருப்பாரே, ஆனால் அவர் இன்னொரு சிருஷ்டிப்பை ஒருபோதும் உண்டு பண்ணவில்லை. மூல சிருஷ்டியிலிருந்து ஒரு பகுதியே வெளியெடுத்தார்.
Then if he was the word,
அப்படியானால் அவர் வார்த்தையாய் இருப்பாரேயானால் மனவாட்டி என்னவாய் இருக்க வேண்டும்?
It's got to be the original word, living God in the word.
அது மூல வார்த்தையாய், வார்த்தையில் ஜீவிக்கின்ற தேவனாய்த்தான் இருக்க வேண்டும். ஒரு நேரத்தில் ஆப்பிரிக்காவிலே கிம்பர்லி நிமிடத்தில் பூமியிலிருந்து வைரத்தை எப்படி தோண்டி எடுக்கிறார் என்பதை நான் பார்த்துக் கொண்டிருந்தேன். அவைகள் அங்கே வைக்கப்பட்டிருக்க கண்டேன். அது சபை ஒன்றின் ஒழுங்கை கவனிக்கின்ற ஒருவர் அந்த சுரங்கத்தின் அதிகாரியாக இருந்தார். எத்தனையோ ஆயிரக்கணக்கான டாலர்கள் பெருமானம் உள்ள வைரங்களை குவித்து வைக்கப்பட்டிருந்தது கவனித்தேன். வெளிச்சத்தின் கீழும் கூட அவைகள் ஜொலிக்கவே இல்லை. நான் அந்த அதிகாரியை பார்த்து ஏன் இவைகள் ஜொலிக்கவில்லை என்று கேட்டேன். அவர், ஐயா, அவைகள் இன்னும் வெட்டப்படவில்லை.
They must be cut.
முதலாவதுவைகள் வெட்டப்பட வேண்டும். அதன் பின்பு அவைகள் வெட்டப்பட்ட பின்னர் அவைகள் வெளிச்சத்தை பிரதிபலிக்கும் என்றால் அதில் தான் காரியம் இருக்கிறது. சிறந்த வேலைப்பாடானது வெட்டப்பட வேண்டும். இப்பொழுது கவனியுங்கள், எதற்காக வெட்டப்பட வேண்டும்? வெட்டி எடுக்கப்பட்ட துண்டு எரியப்படுகிறதா? இல்லவே இல்லை. அதிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட துண்டு ஒரு விக்ரோலா ஊசியாக செய்யப்படுகிறது. இந்த ஊசியை உலகம் காண முடியாத இசை பதிவு செய்துள்ள இசை தட்டின் மேல் வைக்கிறதா இருக்கிறது. ஆனால் அந்த இசையை அது வெளியே கொண்டு வருகின்றது. வார்த்தையின் உண்மையான வெளிப்பாட்டை வெளியே கொண்டு வருகிறது. அவருடைய ஜீவியம் எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கைக்கும் பொருத்தமாய் இருக்கிறது. அவரை அடிக்க தேவன் சித்தம் கொண்டார். இப்பொழுது அவர் ஏன் அவனை அடித்தார்? அதே காரணத்துக்காகவே அவர் ஆதாமையும் அடித்தார். இப்பொழுது நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று நாம் காண்கின்றோம். பாவிகளுக்காக அடிபட்டு ஒரு பரிபூர்ண ஆட்டுக்குட்டி, ஒரு பரிபூர்ண சிறந்த வேலைப்பாடு. இப்பொழுது சுமாராக 2000 வருஷங்களாக தேவன் மறுபடியும் அவருக்காக ஒரு சிறந்த வேலைப்பாட்டை உருவாக்கி கொண்டு வருகிறார். ஏனென்றால் ஆதாமிலிருந்து ஒரு துண்டை எடுக்கும்படியாக, அவனில் ஒரு பகுதி, அவனுக்கு ஒரு மனைவியை உண்டு பண்ண ஒரு விலா எலும்பை எடுக்கும்படியாக அவனை அடித்தார்.
And now that perfect masterpiece.
இப்பொழுது அவர் கல்வாரியிலே அடித்து எடுத்த அந்த பரிபூர்ண சிறந்த வேலைப்பாடு, அதாவது அவரிலிருந்து ஒரு துண்டை வெட்டி எடுத்தார். அது வெறுமனே ஒரு புதிய ஏற்பாடு. அவ்வளவு தான், அவர் பழைய ஏற்பாட்டை நிறைவேற்றினார். இப்பொழுது புதிய ஏற்பாடாய் நிறைவேற்ற வேண்டிய இன்னொரு துண்டாய் இருக்கிறது. பாருங்கள், புதியதும் பழையதும் கணவனும் மனைவியுமாய் இருக்கின்றது. புரிகின்றதா? புதியதை முன்னதாக காட்டும்படியாக புதிய ஏற்பாட்டை பழைய ஏற்பாட்டுக்கு கொண்டு போயிற்று. சிறந்த வேலைப்பாடாகிய கிறிஸ்து அதை நிறைவேற்றும்படியாக வந்தார். இப்பொழுது அவருடைய மனவாட்டி பழைய ஏற்பாட்டில் எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுவார். இன்னொரு சிறந்த வேலைப்பாடு இப்பொழுது உருவாகி கொண்டு வருகின்றது. இந்த சிறந்த வேலைப்பாட்டை உருவாக்க அவருக்கு 4000 வருடங்கள் ஆனது போன்று இப்பொழுது 2000 வருடங்களாக இன்னொரு சிறந்த வேலைப்பாட்டை உருவாக்கி கொண்டு வருகிறார். கிறிஸ்துவுக்கு ஒரு மனவாட்டியை, இன்னொரு சிறந்த வேலைப்பாடு. அதை செய்து கொண்டிருப்பதில் அவருடைய மாறாத முறையின்படியாய் அந்த சிறந்த வேலைப்பாட்டை அவருடைய வார்த்தை செய்த விதமாகவே அதை செய்து கொண்டு வருகிறார். அந்த விதமாகத்தான் அவர் அவருடைய சிறந்த வேலைப்பாட்டை உருவாக்குகிறார். அவர் மட்டுமே பரிபூர்ண சிறந்த வேலைப்பாடாக இருக்க முடியும். ஏனென்றால் அவர் பரிபூர்ண வார்த்தையாயிருக்கிறார். எந்த அழுக்கும் குப்பையும் உட்புகுதலும் அதை உடைத்து போடும். ஆனால் வானம் பூமியும் ஒளிந்து போகும். ஆனால் அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் உடைந்து போகாது. உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? வைரங்களை வெட்டுவதில் ஒரு பரிபூர்ணப்பட்ட நல்ல ஆயுதத்தை தான் நீங்கள் உபயோகிக்க வேண்டுமே ஒழிய எந்த ஒரு ஆயுதத்தையும் எடுத்து உபயோகிக்கலாம் என்றல்ல. தங்கள் இடையுள்ள அறவைகள் அவைகளை நொறுக்குகிறதையும் அதனூடாக போகின்றதையும், வைரங்கள் அதனூடாய் போகின்றதையும் நான் கண்டிருக்கின்றேன். இல்லை, அவைகள் அந்த வைரங்களை உடைக்கிறதில்லை, அவைகள் வெட்டப்பட வேண்டியதா இருக்கிறது. இப்போது அவருடைய மாறாத முறையின்படியாக அவர் அதே காரியத்தை செய்கிறார். அல்கியா 3 அவர் நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்று கூறியிருக்க நாம் காண்கிறோம். அவருடைய முறைகளை அவரால் மாற்றவே முடியாது. அவர் ஆபிரகாமில் துவங்கின போது முதலாவது சிறந்த வேலைப்பாளரை விழுந்து போன பின்பு அவர் ஆபிரகாமில் ஒரு அஸ்திபாரத்தின் மேல் இன்னொரு சிறந்த வேலைப்பாட்டை செய்ய துவக்கினார்.
பெந்தேகோஸ்து
நாளன்று அவர் இன்னொரு சிறந்த வேலைப்பாட்டை மூல வார்த்தையான வித்தை செய்ய துவக்கினார். முதலாவது சபையில் துவக்கினார். அது என்னவாக இருந்தது? வார்த்தை வித்தானது வெளிப்பட்ட வார்த்தையானது கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமாக இருக்கிறது. யோவேல் சொன்னான், கடைசி நாட்களில் இந்த விதமாய் சம்பவிக்கும் என்று தேவன் சொல்கிறார். நான் மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்தையும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று கடைசி நாட்களில் அவர் என்ன செய்வார்? கடந்த 2000 வருடங்களாக கவனியங்கள் முதன் முறையாக மூலமான வித்தை ஒன்றை அவர் துவக்கினார். விதைக்கிறவன் விதைக்கிறதான விதை தேவனுடைய வார்த்தையின் விதையே என்று இயேசு சொன்னார். அவரே ஆண்ட விதைக்கிறவர், விதை தேவனுடைய வார்த்தை. கவனியங்கள், தனித்திருக்கும் எந்த வித்து பலன் கொடுப்பதில்லை. அது தன்னுடைய விளைச்சலை மறுபடியும் கொண்டு வர வேண்டுமானால் அது நிறத்தில் விழ வேண்டியதா இருக்கிறது. இந்த விதையானது அந்த பரிபூரண சபையானது ரோமாபுருளிய நியாசாவிலே அவள் ஒரு ஸ்தாபனமாக ஆன பின்பு நிலத்தில் விழுந்தது. இப்போது சரித்திரக்காரர்களே நினைவிருக்கட்டும், இந்த ஒரு நாடாவை கேட்பவர்களே ஒப்பிட்டு பார்த்து விட்டு நான் சொல்வது சரியா என்று
கண்டறியுங்கள்.
மூல வார்த்தைக்கு பதிலாக சபையானது கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் எடுத்துக் கொண்ட போது ரோமாபுருளிய நியாசாவில் அவள் மறுத்து போனார். அது என்னமாக இருக்கிறது? தேவன் முதலாவது சபையின் மூலமாக தாம் தேவன் என்பதை காட்டினார். அவர் ஒரு பரிபூர்ணப்பட்ட சபையை உடையவராயிருந்தார். ஆனாலும் சபையானது மற்ற எல்லா வித்துக்களை போன்று நிலத்தில் விழுந்து மறிக்க வேண்டியதாயிற்று. இப்பொழுது நிலத்துக்குள் விழுந்து மறித்து அழிந்து போயிற்று. சில நாட்களுக்கு முன்னர் நான் ஒரு புத்தகத்தை வாசித்தேன். யாரோ ஒருவர் மௌனமான தேவன் என்ற அந்த புத்தகத்தை எழுதியுள்ளார். நீங்கள் ஒரு காலத்தை வாசித்திருக்கலாம். நான் மறந்து போனேன். பிரம்பேக் என்று நினைக்கிறேன். இல்லை, எனக்கு சரியாக தெரியவில்லை யார் எழுதியது என்று. நிச்சயமா எனக்கு தெரியவில்லை. என்னுடைய படிக்கும் அறையில் புத்தகம் இருக்கின்றது. மௌனமான தேவன்
said God to 1,000 years of dark ages.
அதில் தேவன் 1,000 இருண்ட கால வருஷங்களாக மௌனமாக அமர்ந்திருந்து ஒரு கையையும் கூட அசைக்காமல் உத்தமமான ரத்த சாட்சிகள் சிங்க கெபியில் போடப்படுவதையும் ரோமர்களால் எரிக்கப்படுவதையும் பலவிதமாக கொலை செய்யப்பட்டதையும் பெண்கள் நிர்மாணமாக்கப்பட்டு அவர்களுடைய நீண்ட தலைமயிருக்கு தாரை ஊற்றி எரிய வைப்பதையும் பார்த்துக் கொண்டிருந்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. நினைவிருக்கட்டும், குட்டையான தலைமையில் முதன் முதலாக ரோமா பொறியில் தான் ஆரம்பமானது. கிறிஸ்தவ பெண்மணிகள் நீண்ட கூந்தலை உடையவளாக இருந்தார்கள். ஆகவே அவர்கள் அதை தாரில் தோய்த்து அதற்கு தீ வைத்து நிர்வாணமா அவளை எரித்தார்கள். சிங்கங்களுக்கு இரையாக போட்டார்கள். அந்த எழுத்தாளன் அந்த தேவன் எங்கே என்ற அளவிற்கு எழுதியுள்ளான். ஓ, சில நேரங்களில் மனிதர்களுக்குள் குருட்டுத்தன்மை. அந்த வித்தானது மறிக்கத்தான் வேண்டும் என்று நீங்கள் அறிகிறீர்களா? அவர்களை விடுவிக்க அவர் ஒருபோதும் முயற்சிக்கவே இல்லை. அவர்கள் ஜெயத்தில் மடிந்தார்கள். அவர்கள் ரத்தம் பீட்டவராய் தங்கள் ஜீவனை கொடுத்து மறித்தார்கள். ஏன்? அது ஒரு வித்து. பதினெழுத்தில் விழுந்து மறிக்க வேண்டும். 1 யோவான் 12 சொல்கிறது, கோதுமை மணியான நிலத்தில் விழுந்து அங்கே மறிக்க வேண்டும். மறிப்பதோடு மட்டுமல்லாமல் அழுகிடவும் வேண்டும். ஆனால் அந்த ஜீவனானது இன்னும் அங்கே இருக்கிறது என்று அந்த ஸ்தாபனங்கள் சிறிதும் அறியவில்லை. சபையானதும் தண்ணில் நடந்த அந்த நியாசன ஆலோசனை சங்கத்தின் 15 நாட்களாக ரத்தம் சிந்தப்பட்டு அரசியல் பிரகாரமாக நடைபெற்ற விவாதத்தின் போது அதில் சீமான்கள் உள்நுழைந்து பெரிய உத்தியோகத்தினரை சபைக்குள் திடித்தனர்.
And prophets come out of that wilderness there, eating herbs and wrapped in animal skin.
வனாந்திரத்திலிருந்து வந்து காய்கறிகளை புசித்து மிருக தோலை சுற்றி கொண்டு அந்த அசலான தீர்க்கதரிசிகளை அவர்கள் புறம்பாக்கினர். ஏன் விதையானது நிலத்தில் விழ வேண்டும்? அது மறிக்கத்தான் வேண்டும். இருளான அழுக்கிற்கு அடியில் இருண்ட காலங்களில் இது மறித்தது. அத்துடன் அது எல்லாம் தொலைந்து விட்டது என்று நினைத்தார்கள். உங்களுக்கு தெரியும், யோவான் 12:24 கோதுமை மணியா நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் என்று இயேசு சொன்னார்.
And the first church was that reproduction.
முதலாவது சபைதான் அந்த பிரதி உற்பத்தி ஆகும். அந்த மனவாட்டியாகும், அந்த வித்தாகும், வெளிப்பட்ட அந்த வார்த்தையாகும், ரோமா பெருளே நியாசாவில் நிலத்தில் விழுந்த வித்தாகும். கவனியுங்கள், நாட்டின் பல்வேறு பாகங்களிலும் இதை கேட்க போகும் சபையே, அங்கே இருக்கின்றது உன்னுடைய அழுக்கு. அது ஸ்தாபனங்கள் ஆகியவர்களே, அங்கேதான் வார்த்தை சிலுவையில் அறையப்பட்டு அவர்கள் கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டார்கள். அநேக நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக வெளிப்பட்ட வார்த்தையின் வல்லமையானது உலகத்திற்கு மறைக்கப்பட்டிருந்தது. கத்தோலிக்க மார்க்கமே அரசாண்டு வந்தது. சரித்திரம் வாசிக்கின்ற நாம் யாவரும் அதை அறிவோம். கத்தோலிக்க மார்க்கம் மட்டுமே அரசாண்டது. ஆனால் ஜீவன் பெற்றுள்ள எந்த ஒரு விதையும் உன்னால் மறைக்க முடியாது. என்ன காரணம்? மகா பெரிய சிற்பியானவர் கிரியையில் இருக்கிறார். அவர் மறுபடியுமாய் புதுப்பிக்க போகிறார். ஆகவே வித்தானது, வார்த்தையானது பூமிக்கடியில் மறைந்து விட்டது. நாம் பரிசுத்த பவுல், பேதுரு, யாக்கோபு, யோவான் வார்த்தை எழுதின யாவரை நாம் காணும் போது அவர்கள் எழுதின வார்த்தை ஜீவன் பெற்று ஜீவித்தது. அது ஜீவித்தது. பின்னர் அது முதிர்வடைய துவங்கின பிறகு யோவான் நிருபங்களை எழுத துவங்கினான். 24 மணி நேரம் வேண்டையில் அவனை எரித்த பிறகு யோவானை பத்மத்தீவிலே தூக்கி எறிந்தார்கள். ஆனால் வார்த்தையான தோன்றத்தான் வேண்டும், அவைகள் எழுதப்படத்தான் வேண்டும். என்னை கொண்டு எரித்த அவனுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியை வெளியே எடுக்க கூடாமல் போயிற்று. அவனுடைய வேலை இன்னும் முற்று பெறவில்லை. அவன் இயற்கையான மரணம் அடைந்தான். யோவானின் சீசனாகிய போலிகார் வார்த்தையை தொடர்ந்து கொண்டு போனான். போலிகார்பில் இருந்து இரேனியஸ் தோன்றினார். தேவனுடைய மகத்தான மனிதனாகிய இரேனியஸ் நாம் விசுவாசிக்கின்றதான அதே சுவிசேஷத்தை விசுவாசித்த அவன், அதாவது வார்த்தை தான் சரியானது என்பதாகும். சபையானது நசுக்கியதை வெளியே எடுத்து போட பிரயாசிக்கிறது. முடிவிலே திரோமா புரிய நியாசாவுக்கு வந்தது. அங்கேதான் அவள் நிலத்தில் விழுந்தாள். பரிசுத்த மார்ட்டின் பிறகு கொலை செய்யப்பட்டது. பரிசுத்த மார்ட்டின் நாம் விசுவாசித்த அதே காரியத்தை தான் அவனும் விசுவாசித்தான். அவனும் அதே காரியத்திற்காக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், இயேசுவின் நாமத்தில் தண்ணீர் ஞானஸ்தானம் இவைகளுக்காக நின்றான். நாம் நிற்கின்றதான அதே காரியங்களுக்காக அவன் நின்றான். அவன் ஒரு தீர்க்க தரிசியாக இருந்தான். தேவனுடைய முழு வார்த்தையும் விசுவாசித்தான். முடிவிலே அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள். நிலத்தில் போட்டு நசுக்கப்பட்டு அங்கேயே நூற்றுக்கணக்கான வருஷங்கள் விதையின் வெளிப்புறம் அழுகி போக மட்டுமாக அங்கு இருந்தார்கள். பழைய சரீரங்கள் அழுகி போயின. சான் ஆஞ்சலோவில் உள்ள சபைகளுக்கு நான் போயிருக்கிறேன். அங்கே அவர்கள் மறித்து அவர்களுடைய உடைக்கப்பட்ட எலும்புகளையும் மற்றவர்களையும் கண்டுள்ளேன். முடிவிலே அவர்களுடைய எலும்புகள் எல்லாம் போகுமட்டாக அங்கே அழுகினார். ஆனால் அவர்களுடைய ஜீவன் இன்னுமாய் அங்கிருக்கிறது. நியாசாலோசனை சங்க நிலத்தில் விழுந்ததான் அந்த கோதுமை மணி மறுபடியும் மார்ட்டின் லுத்தரில் முளைக்க துவங்கின. எந்த ஒரு கோதுமையோ அல்லது தானியமோ முளைப்பது போன்று விதையானது அழுகின்ற பிறகு ஜீவன் வெளி தோன்றி வருகிறது. அது மார்ட்டின் லூத்தரை கொண்டு வர துவக்கினது. அவன் முதலாவது காரியமாக என்ன செய்தான்? கத்தோலிக்க மார்க்க ஸ்தாபனத்தை புறக்கணித்து அது தவறானது என்று மறுப்பு தெரிவித்தான். ஏனென்றால் அவன் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று சொன்னான். அது என்னவாயிருக்கிறது? ஒரு சின்ன பலவீனமான ஜீவன் ஓரிரண்டு தலைவர்களை தோன்று செய்வதாம். அதுதான் லூத்தர். நிலத்திற்குள் போன கோதுமை மணியை போன்று அது காணப்படவில்லை என்பது நிச்சயமே. ஆனால் ஜீவன் அதற்குள்ளாக இருந்து இப்பொழுது வருகின்றது. அதன் பின்னர் அது தண்ணீருக்குள் சென்றது. அதற்கு பின்பு சம்பவித்தது என்ன? ஜான் வெஸ்லியின் நாட்களில் பரிசுத்தமாகுதலை அவன் கொண்டு வந்த போது என்ன சம்பவித்தது? வார்த்தையோடு நின்றான். அது என்ன செய்தது? லூதரன்கள் ஸ்தாபனமாகி தங்கள் ஸ்தாபனமாக்கி கொண்டார்கள். ஆகவே ஏதோ சம்பவிக்க வேண்டிய நேரமாய் அது இருந்தது. சிறந்த வேலைப்பாடானது இப்பொழுது கட்டப்பட்டுக் கொண்டு வருகிறது. அவன் என்ன செய்தான்? அந்த ஆங்கிலிக்கன் சபைக்கு அவன் மறுப்பு தெரிவித்து சீர்திருத்தத்தில் அவன் ஒரு பட்டு குஞ்சமாக வெளியே வந்தான். அது என்னவாயிருக்கிறது? வித்தான ஜீவனுக்குள்ளாய் வருகின்றது. இப்பொழுது வளர்ந்து கொண்டே வருகிறது. இப்பொழுது தண்டு பார்ப்பதற்கு விதையை போன்று காணப்படுகிறது இல்லை, அதே விதமாக பட்டு குஞ்சமும். இப்பொழுது நாடு பூராவும் உள்ள பெண்டே கோசி சகோதரர்களே, நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் சகோதரரே, இதுவே நான் பிரசங்கிக்க கூடிய கடைசி செய்தியாயிருக்குமாயின் இது என்னுடைய சிறந்த வேலைப்பாடாயிருக்கும்.
Do you notice when the corn or wheat that falls into the ground?
கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து அது தன்னுடைய கோதுமை மணியை மறுபடியும் தோற்றுவிப்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? இயற்கையை கவனியுங்கள். இயற்கை சரியாக அப்படியே தேவனாய் இருக்கிறது. அதனால் செய்யக்கூடியதெல்லாம் தேவன் இயற்கையில் கிரியை செய்கிறதா இருக்கிறது. ஆனால் பெந்தேகோஸ்து எழுப்புதல் துவங்கி அதுதான் விதை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அது அல்ல விதை. இப்பொழுது கவனியுங்கள், ஆனால் ஏதோ காரியம் இதை போன்று வருகிறது. இப்பொழுது பரிசுத்த மத்தேயு 24:24 இயேசு என்ன சொன்னார் என்று கவனியுங்கள், கடைசி நாட்களில் அவ்விரு ஆவிகளும் ஒன்று போல் காணப்படும் அளவிற்கு அவ்வளவு நெருக்கமாயிருக்கும், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவள மஞ்சிக்கத்தக்கதாக இருக்கும். இப்பொழுது அந்த தண்டானது ஒரு விதையை போன்று காணப்படுகிறது இல்லை, பட்டு குஞ்சமும் ஒரு விதையை போன்று காணப்படுகிறது இல்லை. ஆனால் இப்பொழுது கவனியுங்கள், லூத்தருடைய நாட்களில் அல்ல, ஆனால் கடைசி நாட்களில் அப்படி காணப்படும். முதலாவது காரியம், இங்கே கோதுமை சாகுபடி செய்யும் குடியானவர்கள் உட்கார்ந்து
கொண்டிருக்கிறார்கள்.
ஒரு கோதுமை விதையிலிருந்து முதலாவதாக வெளிவருவதை நீங்கள் அதுதான் விதை என்று நினைக்கலாம். ஆனால் அது என்ன? அது உமியாகும். விதையை தாங்கும்படியாக ஒரு வெளியுறை உருவாகின்றது. அதுதான் ஊமியாய் இருக்கின்றது. பட்டு குஞ்சமும் தண்டும் எப்படி கோதுமை மணியாக இருக்காதோ அவ்வாறே ஊமியும் கோதுமை மணியாய் இருக்காது. அவை அனைத்தும் யோவான் 12 இயேசு சொன்னது போன்றே கோதுமை மணியின் ஜீவனை சுமப்பவையாய் மட்டுமே உள்ளது. உங்களுக்கு புரிகின்றதா? கோதுமை மணியானது பட்டு குஞ்சத்திற்கு பிறகு, வெசலிக்கு பிறகு பூமியை தோன்ற செய்கிறது. இவை அனைத்திலும் பூமியே பிரதானமாக கோதுமை மணியை போன்று தோற்றம் அளிக்கிறது. பூமியானது மற்றவர்களை காட்டிலும் கோதுமை மணியை போன்று எல்லா நேரத்திலும் நிலத்திற்குள் சென்ற கோதுமை மணியை போன்று காட்சி அளிக்கின்றது. தாண்டில் இருந்தது உண்டான போது அதில் ஜீவன் இருந்தது, ஆனால் நிச்சயமாக அது கோதுமை மணி அல்ல. அதை தொடர்ந்து வருகிறது பட்டு குஞ்சம் மரகண்டம், அது கோதுமை மணி அல்ல. அதன் பின்பு வருகின்றது உமி, அது கோதுமை மணியின் உருவ தோற்றத்தை உடையதாக இருக்கிறது. சரியாக அப்படியே கோதுமை மணியை போன்றே காணப்படும். ஆனால் இருந்த போதிலும் அது கோதுமை மணி அல்ல. ஆனால் வெறுமனே சரியாக அதே உருவம். கோதுமை மணி வருவது போன்றே பெந்தேகோஸ்தையினர் தோன்றினர். ஒவ்வொன்றும் மற்றொன்றிலிருந்து வெளியே வந்தனர், இன்னொன்றிலிருந்து தோண்டி வெளிவருதல். ஆனால் அவர்கள் எல்லாரும் சுமப்பவர்களாக இருந்தனர். அவர்கள் ஸ்தாபனங்களுக்கு போகிறார்கள். பெந்தேகோஸ்தையினர் அதுதான் செய்தது. அவர்கள் ஸ்தாபனத்துக்குள்ளானார்கள். கோதுமை மணியை போன்று காணப்பட்டவர்களாய் பெந்தேகோஸ்தையினர் வெளிவந்த போது என்ன செய்தார்கள்? வெளிப்படுத்தல் 17 சொல்லியுள்ளது போன்று அவர்கள் தங்களுடைய சகோதரி ஸ்தாபனங்களை ஒன்றை போன்று ஸ்தாபனத்துக்குள்ளானார்கள். இப்பொழுது கவனிங்கள், சுவிசேஷமானது லூத்தர் மூலமாய் வெஸ்லி மூலமாய் பெந்தேகோஸ்துக்குள் போக போகின்றது. கடைசி நாட்களில் அது கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பெந்தேகோஸ்து சகோதரரே, உங்களால் அதை காண முடியவில்லையா? கோதுமையானது ஆரம்ப கட்டத்திலே கோதுமை மணியை உருவ அமைப்பு உண்டாக்கும் போது அப்படியே விதை போன்று காணப்படும். ஆனால் அது உமி. அது ஸ்தாபனமாக்கி கொண்டது. சரியாக அப்படியே லூதர் செய்தது போன்றே இவர்களும் செய்து கொண்டார்கள். வெளிப்படுத்தல் 17 சபைகளை குறித்து இதே காரியத்தை அது நிரூபிக்கிறது. இப்பொழுது மூல கோதுமை மணி வித்தானது நியாசாவில் விழுந்தது ஏனென்றால் அதுதானே முதலாவது ஸ்தாபனம். கவனியங்கள், இங்கே ஜீவனான தண்டிலும் பின்னர் பட்டு குச்சத்திலும் எல்லாம் இப்பொழுது வித்தில் முடிவடைகிறது.
The life that come out of the original seed come up through different processes, three different processes.
மூல வித்திலிருந்து வெளிவந்ததான ஜீவன் வித்தியாசப்பட்ட வழிகளிலே மூன்று விதமான கட்டங்களிலே மூல நிலையை அடையும் வரை போய்கொண்டே இருக்கும்.
Hallelujah.
ஓ என்ன, இதை நான் காணும்படியாக தேவன் செய்ததற்காக உலகில் உள்ள அனைவரிலும் நான் மிக்க மகிழ்ச்சி கொண்டவனாயிருக்கிறேன். கவனியுங்கள், எவ்வளவு பரிபூர்ணமாய் தேவனுடைய வார்த்தையும் இயற்கையும் ஒன்றாய் கிரியை செய்கின்றது என்று. உயிர்த்தெழுதல் நிரூபிக்கிறது போன்று, எழுதல் சூரியன் அஸ்தமித்து மறுபடியும் சூரியன் எழும்புகிறது போன்று, மரத்தில் இருந்த இலைகள் கீழே உதிர்ந்து அதன் சத்து அடியிலே வேர்களுக்கு போய் மீண்டுமாய் மேலுக்கு இலைகளாய் வருகின்றது. இலைகளானது மீண்டுமாய் மேலே திரும்பி வந்து திரும்பமாய் உதிர்ந்து கீழே போகின்றது. கால்சியம் பொட்டாஷ் இவைகளை மரத்தின் ஜீவனானது மீண்டுமாய் உறிஞ்சி மேலே கொண்டு வந்து மறுபடியும் இன்னொரு இலையாய் வெளி தோன்றுகிறது. புரிகின்றதா? இயற்கையான யாவும் எல்லா காரியங்களும் தேவனுடைய வார்த்தையோடு இசைந்து கிரியை செய்கின்றது. இங்கே சபை காலங்களிலே சரியாக பரிபூர்ணமாக இருக்கின்றது. அந்த காலத்து நிமித்தமாக பரிசுத்தாவியானவர் கீழே இறங்கி வந்து அக்காரியங்களை நமக்கு வரைந்து அவர் எந்த விதமாக வைத்துள்ளாரோ அதே விதமாக நமக்காக அதை வரைந்து காமிச்சினார். சரியாக அப்படியே இங்கே கவனியுங்கள், உமியில் இருந்ததும் தண்டில் இருந்ததும் பட்டு குஞ்சத்தில் இருந்ததுமான ஜீவன் வித்திற்குள் எல்லாமுமாக சேர்ந்து வந்து தண்டில் இருந்ததான அந்த ஜீவன் மற்றொன்றை உண்டாக்கும்படியாக அதற்கு சென்றது. நீதிமானாகுதல் பரிசுத்தமாகுதலுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணிட்டு, பரிசுத்தமாகுதல் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்கு ஒரு வழியை உண்டு பண்ணிட்டு, பரிசுத்தாவின் அபிஷேகமானது பரிசுத்தாவியானவர் தாமே பரிபூர்ணத்தில் இறங்கி தன்னை வெளிப்படுத்தும்படியாய் திரும்பவுமாக வார்த்தைக்கு போனது. ஆனால் தன்னை ஸ்தாபனமாக ஆக்கிக் கொண்டது மறித்து
போயிற்று.
உண்டாக்க லூதர் இருந்து ஜீவன் போனது போன்று வெஸ்லியில் இருந்து பெந்தேகோஸ்துக்கு போயிற்று, பெந்தேகோஸ்தில் இருந்து மூலவித்தை உண்டு பண்ணும்படி போயிற்று. அந்த நேரம் வரைக்கும் வெஸ்லியில் இருந்து பெந்தேகோஸ்தே வெளிவந்தது. பெந்தேகோஸ்தே வெஸ்லியில் இருந்து வெளியே ஏன் வந்தது என்றால் பெந்தேகோஸ்தே ஒரு ஸ்தாபனமாய் இல்லாதிருந்தது. பின்னர் பெந்தேகோஸ்தே ஒரு ஸ்தாபனமாக்கி கொண்டது. அது என்ன செய்தது? அது உண்மையாக மாறிட்டு அது உண்மையான வித்தை போன்று காணப்பட்டது. உங்களில் எத்தனை பேர் ஒரு விதையை கண்டிருக்கிறீர்கள்? கோதுமை வித்தானது வளர ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்கள்? முதலாவது காண்கின்ற காரியம் என்ன? அது சரியாக அப்படியே வித்தை போன்றே காணப்படும், ஆனால் அதுதான் உமி. அந்த மூன்று கட்டங்களையும் புரிகின்றதா? தண்டு, பட்டுகுஞ்சம் அல்லது மகரந்தம், பின்னர் உமி. அதன் பின்னர் அந்த உமியிலிருந்து வெளிவருகின்றது மூலவித்து. ஒரு விதை அல்ல, அது அந்த விதையின் ஜீவன் அதன் ஊடாக வளர்ந்து அந்த வித்தினிடத்துக்கு வருகிறது. ஆமேன், ஆமேன். உங்களாவது புரிந்து கொள்ள முடிகின்றதா? ஒரு உயிர்த்தெழுதல் நிலத்திற்குள் சென்ற அந்த வித்தை போன்று திரும்பவுமாக சிறந்த வேலைப்பாட்டிற்கு வருகிறது. பெந்தேகோஸ்தே வெஸ்லி இருந்து வெளி தோன்றது. ஏனென்றால் வெஸ்லி ஒரு ஸ்தாபனமாக இருந்தது. பெந்தேகோஸ்தே ஒரு கட்டப்பட்ட ஸ்தாபனமாக வெளிவரவில்லை, பின்னர் ஒன்றாக மாறிவிட்டது. அது உமியை உண்டாக்க வேண்டும். அதனில் இருந்த உண்மையான ஜீவன் வார்த்தையானது மூன்று கட்டங்களின் மூலமாக மூல கோதுமை மணிக்குள் செல்லும் போக்கில் இருந்தது. தண்டின் மூலமாக மகரந்தத்திற்குள்ளும் மகரந்தத்திலிருந்து உயிரிடத்திற்கும் உயிரிடத்திலிருந்து வித்திற்கும் சென்றது. தண்டு, பட்டு குஞ்சம் உமி அல்ல. அவர்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கும் போது அவர்களுடைய ஆரம்ப எழுப்புதலிலே விதையினுடைய ஜீவனின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை உடையவளாய் உண்டாக்கியது. ஆனால் அவர்கள் ஸ்தாபனமாக்கி கொண்ட போது ஜீவனானது அவர்களை விட்டு வெளியேறியது. எல்லா சரித்திரத்தினால் அது நிரூபிக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு ஸ்தாபனமும் அது தன்னை ஸ்தாபித்துக் கொண்ட பிறகு எதையும் செய்ததில்லை, அது மறுத்து போனது. அது உண்மையே. கவனியங்கள் ஜீவனானது இப்பொழுது அது நகர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. கவனியங்கள் அவர்கள் என்ன செய்தார்களோ இவைகள் செய்த எல்லாமும் சபையானது எந்த விதமாக காலங்களாக வந்ததோ சரியாக அப்படியே உள்ளது என்று சரித்திரத்தை கொண்டு நிரூபிக்கப்பட்டது. அவரால் மறுபடியும் ஒருபோதும் எடுத்து உபயோகிக்க முடியாத விதமான ஒரு நிலைமை. ஸ்தாபனங்கள் பரணியில் வைக்கப்பட்டாயிற்று. சபையின் சரித்திரத்தின் முழுவதிலும் தன்னை ஸ்தாபனமாக்கி கொண்டது சபை மறுத்ததே அல்லாமல் வேறென்றையும் செய்யவில்லை என்பதை காணலாம். ஸ்தாபனமானது மறித்தது என்றும் அதன் பின்னர் உயிரடையவில்லை. உங்களால் அதை காண முடியவில்லையா? கண்கள் குருடாய் இருக்கின்ற மனுஷரே, உங்கள் கண்களை திறந்து பாருங்கள். இயற்கையும் வார்த்தையும் ஒருங்கே இணைந்து இது உண்மை என்றும் அது உண்மை அல்லவென்றும் சரியாக இங்கேயே அதை நிரூபிக்கிறது. அந்த ஜீவனானது பட்டு குஞ்சத்தை உண்டாக்கும்படியாக தண்டை விட்டு நகர்ந்து செல்லுகின்றது. உமியை உண்டாக்கும்படியாக பட்டு குஞ்சத்தை விட்டு நகர்ந்து செல்லுகின்றது. உமியிலிருந்து நகர்ந்து மீண்டுமாக மூலவித்திற்குள் செல்லுகின்றது. கவனியங்கள் மறுபடியுமாய் அவருக்கு ஒருபோதும் உபயோகம் இல்லாதபடி. இந்த ஜீவனானது மரத்தில் இருப்பதை காட்டிலும் கோதுமை மணியிலது பயணம் செய்வது எவ்வளவு தெளிவாய் காணப்படுகின்றது. தேவன் அவருடைய ஜனத்தை ஒரு மரத்தை போன்று அழைத்திருக்கிறார். புரிகின்றதா? ஒரு மரத்தில் ஜீவனானது கீழே போய் மறுபடியும் மேலாக திரும்பி வருகிறது. கீழே போய் மறுபடியும் மேலே வருகிறது. புரிகின்றதா? அது கீழே போய் மேலாக வருகிறது. ஆனால் கோதுமை மணியிலது மூலவித்திலிருந்து புறப்பட்டு தண்டு, பட்டு குஞ்சம் உமி மூலமாக போகிறது. அது திரும்பமாக இறங்கி கீழே வராதபடி அது கடந்து போன பகுதியெல்லாம் மறுத்து போகின்றது. அது என்ன? அவைகளால் இனி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது தன்னுடைய பரிபூர்ணத்திற்கு போய்க் கொண்டிருக்கிறது. அவர் ஏன் ஒரு ஸ்தாபனத்தை எடுத்து உபயோகப்படுத்துகிறது என்று உங்களால் காண முடிகின்றதா? அவரால் திரும்ப அதற்குள் பிரவேசிக்க முடியாது. அது மறித்து போயிற்று. ஆனால் ஜீவனானது ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு போகின்றது. புரிகின்றதா? அவர் கோட்பாடு அதற்குள் திணிக்கிறார்கள். எவனாகிறவைகளோடு ஒரு வார்த்தையை கூட்டினாலும் அதை எடுத்து போட்டாலும் புரிகின்றதா? அதிலிருந்து அவர் தடுக்கப்படுகிறார். அது பயணம் செய்து கொண்டிருக்கின்ற வித்தின் ஜீவனாய் இருக்க வேண்டும். வரப்போகின்ற சிறந்த வேலைப்பாட்டிற்கு மனவாட்டிக்கு உவமையாக நான் உபயோகிக்கிறேன். சிறந்த வேலைப்பாடு விழுந்தது போலவே அங்கே ஒரு சிறந்த வேலைப்பாடு எழும்புகின்றது. அந்த சிறந்த வேலைப்பாடு ரோமாபுரி நியாசாவில் விழுந்தது. ரோமாபுரி நியாசாவிற்கு பிறகு அவள் ஒரு பிரத்யேகமாக ஊரில் வருகின்றார். அவள் மறுபடியும் நேராக திரும்புவார். அந்த பரிபூர்ணப்பட்ட சிறந்த வேலைப்பாடாக வருகிறாள். ஏனென்றால் அவரால் பேசப்பட்ட வார்த்தையின் ஒரு பகுதியாக அவள் இருக்கிறாள். கரதிரை முதலாருமே அற்ற ஒரு சபையை அவர் உடையவராயிருப்பார். அவர் எவ்விதத்திலும் எந்த ஒரு அமைப்போடும் தவிக்கப்பட்ட காரியமாக அல்லது கட்டப்பட்ட ஸ்தாபனத்தோடு தொடர்பு கொண்டிருக்காது. அந்த காரியங்களினூடாக அது கடந்து சென்றது. ஆனால் அது அங்கு ஒருபோதும் இராது. வித்தானது மேல் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. ஜீவன் கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கவில்லை. இதற்கு பிறகு உயிர் தேர்தல் இனி இருக்க போகிறதும் இல்லை. ஜீவனானது அதனுடைய பரிபூர்ணத்திற்காக ஒரு உயிர் தேர்தலுக்காக அது மேல் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது.
Put forth notice the husk puts the original seed out.
கவனியங்கள் உமியான தண்ணிலிருந்து மூலவித்தை வெளியே தள்ளுகின்றது. வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரத்தில் நாம் அதை காண்கிறோம்.
Remember, no other church.
ஏழு சபை காலங்களில் எந்த ஒரு சபையிலும் ஒரு புறம்பாக்கப்பட்டதாக வேதத்தில் காணப்படவில்லை என்பதை நினைவில் வையுங்கள். உங்களில் எத்தனை பேருக்கு அது நினைவிருக்கின்றது?
He passed through the church age.
அவர் வேறு ஏதோ ஒன்று செய்யும்படியாக சபையின் காலங்களின் ஊடாக அவர் கடந்து சென்றார். ஆனால் இதுதான், அது வேறொன்று காரியமும் இல்லை. சிற்பமானது மறுபடியும் பரிபூர்ண தண்டை வார்த்தை அண்டை வந்துவிட்டது. புரிகின்றதா? அது திரும்பி போகிறதில்லை. அது எவ்வளவு வித்தியாசமாயிருக்கிறது. ஆம், ஓ கவனியுங்கள். அப்படியானால் பூமியானது தோன்றி வரும்போது அது கோதுமை மணியை போன்று காணப்படுகின்றது.
Life begins to leave the husk.
ஆனால் கோதுமை மணியின் ஜீவனானது கோதுமை மணியை மனவாட்டியை தோன்றச் செய்ய உமையை விட்டு போக ஆரம்பிக்கும் போது உமையானது திறந்து கோதுமை மணியை தன்னை விட்டு புறம்பாக்கி போடுகிறது. இயற்கை அல்லது உண்மையா இருக்கிறது அல்லவா? சரியாக அதைத்தான் அவள் செய்தாள். வெளிப்படுத்தல் மூன்றில் லமோடிக்கேயா சபை காலம்தான் அவரை புறம்பாக்கி போட்டது என்று நாம் காண்கிறோம். இப்பொழுது பாருங்கள், கடந்த சபை காலங்களில் அது அப்படி செய்யவில்லை. ஏனென்றால் வேற ஏதோ ஒன்று இனி தோன்ற வேண்டியதாக இருந்தபடியினால் அது ஒன்றினூடாக கடந்து இன்னொன்றுக்கு போனது. நான் உங்களிடம் காலங்களாக சொல்லிக் கொண்டிருந்தேன், இன்னொரு ஸ்தாபனம் இனி தோன்ற போகிறதில்லை, நாம் முடிவு கட்டத்தில் இருக்கின்றோம் என்று. அவர்கள் அவரை பொறுமாக்கினார்கள். ஏனென்றால் அவர் மீண்டும் வார்த்தையாக இருக்கிறார். அவர் நிலத்தில் விழுந்த அந்த கோதுமை மணியை போன்றுள்ளார். அவர் ஆரம்பத்தில் உண்டாயிருந்த அதே போதகமாயிருக்கின்றார். வார்த்தையாகிய வித்து வளர தொடங்கியவுடன் உமையான தண்ணியிலிருந்து அதை வெளியே தள்ளுகின்றது. அதை தொடரும்படியாக ஜீவனானது எல்லாவற்றையும் விட்டு விலகுகிறது. அவர்கள் தான் உண்மையான விசுவாசிகள். ஜீவன் போகுமிடமில்லாம் அதை பின்தொடருவார்கள். இஸ்ரவேலை போன்ற ஒரு பரிபூர்ண மாதிரி நமக்கு மட்டும் இப்போது நேரம் இருக்குமானால் எனக்கு இன்னும் சில நிமிஷங்களே உள்ளது. ஆனால் தொடக்கத்தில் அந்த பரிபூர்ண மாதிரியில் அந்த அக்கினி சமம் சென்ற இடமெல்லாம் ஜீவனாய் இருந்தது. தேவன் அந்த ஒளியாய் இருந்தார். அது நல்லிடமாக இருந்தாலும் சரி, அல்லது அவர்கள் தெரிந்தெடுத்து ஸ்தலம் மிக நல்லதாக இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை. அக்கினி சம்பம் புறப்பட்ட போது எக்காலம் துணித்தது. இஸ்ரவேல் அதனோடு பிரயாணப்பட்டு போனார்கள். ஹல்லேலூயா! எக்காலம் துணித்த போது மார்ட்டின் லூதர் அதனோடு புறப்பட்டான். அவன் ஸ்தாபனமாக்கி கொண்டான். கொன்று போட்டது. அவன் தான் இதை செய்யவில்லை, அவனுக்கு பின் வந்தவன். அதற்கு பிறகு தேவன் அதிலிருந்து ஜீவனை வெளியே எடுத்து ஜீவனை தொடர்ந்து கொண்டு சென்று ஸ்தாபனத்தை புதைத்து விட்டார். பின்னர் வெளிவந்தான் வெஸ்லி. அவன் அந்த பெரிய ஸ்தாபனத்தை கண்டான். ஆகவே அவன் பரிசுத்தமாக என்ற எக்காலத்தை அதிகமான தேவ வார்த்தையை சொல்லித்தான். புரிகின்றதா? அப்படி அவன் செய்த போது லூத்தரிடம் இருந்து பெந்தகோஸ்துக்குள் புறப்பட்டு சென்றான். பெந்தகோஸ்துவதை கண்டபோது அவர்கள் எக்காலத்தை சொல்லித்தார்கள். வரங்கள் திரும்ப பெறுவதற்கான நேரம் என்று. அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பாருங்கள். அவர்கள் ஒரு எக்காலத்தை சொல்லித்தார்கள், அவள் வெளியே வந்தனர். பின்னர் அவர்களை ஸ்தாபனமாக்கி கொண்டார்கள். ஆனால் நினைவிருக்கட்டும், பூமிக்கு பின்னர் அது நாம் அறிந்துள்ளதான மூன்று கட்டங்கள். கோதுமை மணியை தவிர வேறு ஒன்றும் அங்கு இல்லை. ஓ தேவனே! அதன் பின்பு கோதுமை மணியானது அவை எல்லாவற்றின் புறம்பே தள்ளப்படுகின்றது. ஆமேன், ஆமேன். வார்த்தையாகிய வித்தானது தன்னை உருவாக்க ஆரம்பிக்கின்றது. ஜீவனானது அதனோடு கூட வருகின்றது. இப்பொழுது கவனியுங்கள், துவக்கத்தில் முதலாவது மணவாளன், இது மணவாட்டி தோன்றுகிறதா இருக்கிறது.
Remember, the church began
நினைவிருக்கட்டும், சபையானது பெந்தேகோஸ்தில் தொடங்கி நியாசாவில் விழுந்து போனது. அது துளிர்விட்ட போது உண்மையான கோதுமை மணியை போன்று காணப்படவே இல்லை. இல்லவே இல்லை. அங்கே அந்த ஜீவனின் ஏதோ ஒரு பகுதி தான் இருந்தது. அதுதான் ஒரு தாபனமாக ஆக்கிக் கொள்ளும்படியாக துளிர்த்தது. அந்த தாபனத்தின் ஊடாக அது இழுத்துக் கொண்டு வந்தது. பின்னர் அது என்ன செய்தது? பின்பு அது அந்த ஸ்தாபனத்திலிருந்து இன்னொரு ஸ்தாபனத்திற்குள்ளாக நுழைந்தது, வார்த்தையின் இன்னொரு கட்டத்திற்குள்ளாக சென்றது. நீதிமானாகுதல், பரிசுத்தமாகுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம் புரிகின்றதா? அது இந்த தண்டின் படியாக, பிரத்யேக முறையின் படியாக இன்னும் அதிகமாகிக் கொண்டே வந்தது. நினைவிருக்கட்டும், தண்டை காட்டிலும் பட்டு குஞ்சும் சற்று அதிகமாக, மகரந்தும் சற்று அதிகமாக வித்தை போன்று காணப்பட்டது. உமியானது பட்டு குஞ்சத்தை காட்டிலும் அதிகமாக வித்தை போன்று காணப்பட்டது. ஆனால் கோதுமை மணியோ இவ்வனத்தையும் கடந்து ஒன்றாக இருந்தது. புரிகின்றதா? அது தன்னை சுமந்து கொண்டு போகும் வாகனமாக அதை உபயோகித்துக் கொண்டது. கவனியங்கள், ஆரம்பத்தில் மணவாட்டி வார்த்தையாக இருந்திருப்பாளையானால் அல்லது மணவாளன், அப்படியானால் மணவாட்டி மணவாளன் இருந்து எடுக்கப்பட்டவளாய் இருப்பாளாயின் அவளுக்கு கூட வார்த்தையாக இருக்க வேண்டும். கவனியங்கள், மணவாட்டியும் இருக்க வேண்டும். ஏன் மணவாளனானவர் ஏன் வெளிப்பட்ட தெளிவாக்கப்பட்ட வார்த்தையாக இருக்க வேண்டும்? காரணம் என்னவென்றால், மணவாட்டியும் மணவாளனும் ஒன்றாக இருக்கிறார்கள். அவள் வெறுமனே அவரிலிருந்து அடித்து எடுக்கப்பட்டவளாய் இருக்கிறாள். அதுதான் சிறந்த வேலைப்பாடு. அது அடிக்கப்பட்டதாக இருக்கிறது. அதை மறுபடியும் உருவாக்க மைக்கேல் ஆஞ்சலோவினால் முடியாமல் போயிற்று. அடித்து எடுத்த துண்டை திருப்பி அதன் ஸ்தானத்தில் பொருத்த முடியவில்லை. ஆனால் தேவன் அதை செய்ய போகிறார். அடித்து எடுக்கப்பட்டதால் இந்த மணவாட்டியை அவர் திரும்பவுமாக மூல வார்த்தையின் விழாவிலே பொருத்து போகின்றார். அது அவரால் தான் முடியும். சிறந்த வேலைப்பாடு அங்கே தான் இருக்கிற. திரும்பமாக அந்த குடும்பம் ஏதேன் தோட்டத்தில் வருதல். இந்த மணவாட்டி அதை எப்படி செய்ய போகிறாள்? இந்த கோதுமையானது எப்படி செய்ய போகிறது? கடைசி நாட்களில் யாவும் திரும்ப அளிக்கப்படும் என்று மல்கியா 4 கூறுகிறது. என்ன? ஆதியிலிருந்த நிலைக்கு திருப்பி கொண்டு வந்து வைக்கப்படுதல். விசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் இன்னும் மற்றவர்களும் பட்சித்து போட்டவர்களையும் நான் திருப்பி அளிப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார்.
Malachi 4 said he will restore.
அவர் ஜனங்களின் இதயத்தை திருப்புவார். அதாவது ஜனங்களின் விசுவாசத்தை, மூல பிதாக்களின் விசுவாசத்துக்கு திருப்புவார் என்று மல்கியா 4 கூறுகிறது. புரிகின்றதா?
We see this right before us, church.
நாம் கண்முன்னே நடந்தேறு நாம் காண்கின்றோம். சபையே, நாம் எங்கு வந்துள்ளோம்? இப்பொழுது இன்னும் சில நிமிஷங்களில் முடிக்கப் போகின்றேன். சமீபத்தில் சம்பவித்த ஒன்றை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். மூலமான காரியத்திற்கு திரும்ப கொண்டு வருதல் தான் மல்கியா 4. அவள் சபையிலிருந்து, சரீரமாகிய சபையிலிருந்து அடித்து எடுக்கப்பட்டாள். அவளுடைய எஜமானனோடு அடித்து அதே நோக்கத்திற்காக எடுக்கப்பட்டால் அவள் வார்த்தையாயிருக்கிறாள். யோசேப்பு தன்னுடைய சகோதரத்திலிருந்து அடித்து பிரிக்கப்பட்டானோ அதே போன்று. ஏனென்றால் அவன் வார்த்தையாயிருந்தான். இயேசு தன்னுடைய சகோதரத்திலிருந்து அடிக்கப்பட்டு பிரிக்கப்பட்டார் என்றால் அவரும் வார்த்தையாயிருந்தார். சபையானது, சபையும் அடிக்கப்பட்டது, மணவாட்டியும் அடிக்கப்பட்டு சபையிலிருந்து பிரிக்கப்பட்டது. ஏனென்றால் அவளும் வார்த்தையாயிருக்கிறார். அங்கே மீண்டும் 3 கட்டங்கள், 1, 2, 3. புரிகின்றதா? சரியாக அப்படியே. ஜீவித்தும் கிரியை செய்து கொண்டும் இருக்கின்றதான வார்த்தை, வேதாகம மணவாட்டி, மனிதனால் ஆக்கப்பட்ட மணவாட்டி அல்ல. வேதாகம மணவாட்டி தேவனால் அடிக்கப்பட்டு சிறுமைப்பட்டாள். அவளுக்கு விரும்பத்தக்க ரூபம் இல்லை. அப்படி இருந்தும் அவள் தேவனால் அடிபட்டு சிறுமைப்பட்டாள் என்று நாம் எண்ணினோம். அது அப்படித்தான். அவள் தனித்து இருக்கிறாள். வெளிப்படுத்தல் 3 அவள் மற்ற எல்லா ஸ்தாபனங்களிலும் அடித்து எடுக்கப்பட்டாள். அவளை வளர்த்த லவோதிக்கேயா சபையில் நின்றே அடிக்கப்பட்டு பிரிக்கப்பட்டிருக்கிறாள். புரிகின்றதா? இந்த சபையான லவோதிக்கேயா சபையின் காலத்தில் எழுப்பப்பட்டது. அதுதான் உமி. மற்றவர்கள் போய்விட்டிருப்பார்களே, உங்களாவதை காண முடியவில்லையா? அந்த மற்றொன்று உமியாக இருந்து மறிக்குமாயின், அந்த மற்றொன்று தண்டாக இருந்து மறித்திருக்குமாயின், அந்த பட்டு குஞ்சமும் மறிக்க வேண்டியதாக இருக்குமாயின், உமியும் கூட மறிக்கத்தான் வேண்டும். ஸ்தாபனங்களின் 3 கட்டங்கள் உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? மகரந்தம் அநேகம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அது அநேகமாக இருக்கிறது நீங்கள் சொன்னீர்கள். பேப்டிஸ்டுகள், பிரஸ்பிடேரியன்கள், லூதரன்கள், கிறிஸ்து சபையினர், இன்னும் மற்ற எல்லா சிறிய காரியங்களும், இலைகளும், மற்றவைகளும் தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இவைகளில் மூலமான காரியம் சீர்திருத்தமே. இப்பொழுது புரிகின்றதா? மணவாட்டியை போன்று மனிதரால் தள்ளப்பட்டதாய், நிந்தைப்பட்டு சபைகளால் புறக்கணிக்கப்பட்டதாய், தனித்து நின்று கொண்டிருக்கின்றது. மணவாட்டியானவள் அந்த விதமாகத்தான் நின்று கொண்டிருக்கிறார். அது என்ன? ஆடவுடைய சிறந்த வேலைப்பாடு. புரிகின்றதா? அவர் கிரியை செய்யக்கூடியதும் வெளிப்படுத்தி காட்டக்கூடியதுமான வார்த்தையாக இருக்கிறது. புறக்கணிக்கப்பட்டது. ஆகவே தண்டு, பட்டு குஞ்சு, உமி இவைகள் ஒருபோது வித்தாய் ஆக முடியாது. இல்லை, ஆனால் எல்லா நேரங்களிலும் வித்தை போன்று அதிகமாய் பார்வைக்கு காணப்படுகின்றது. இப்பொழுது அறுவடை நேரத்தில் வித்தான திரும்பவுமாக தன்னுடைய மூல நிலைமைக்கு திரும்ப வேதத்திற்கு வருகிறது. அந்த விதமாய் அது திரும்ப கொண்டு வரப்படும் என்று மல்கியா 4 சொல்லுகிறது. ஓ என்ன அது அந்த விதமாக இருக்க வேண்டுமானால் அதனிடத்து அனைத்து வார்த்தையும் இருக்க வேண்டும். அது சரிதானே? இப்பொழுது என்ன சம்பவிக்கும் என்று அவர் வெளிப்படுத்தல் 10 கூறியிருக்கிறார். ஏன் போயிருக்க வேண்டும்? சபைக்கு திறந்து கொடுக்க ஏழாம் தூதனின் செய்தியின் நாட்களிலே முழு வேத வார்த்தையும் வெளிப்படும். தண்டானது விட்டுவிட்ட முத்திரையும் ஏன் அதை குறித்த யாவும் இந்த நேரத்தில் வெளிப்படும். வார்த்தை அதைத்தான் சொல்லுகிறதா? அப்படியானால் நாம் அதை காண்கிறோம். அப்படியானால் நாம் எங்கு இருக்கின்றோம்? புரிகின்றதா? நாம் எங்கு இருக்கிறோம்? ஒரே ஒரு காரியம் தான் இன்னும் இருக்கிறது. அறுவடை இங்கே இருக்கிறது. அவள் மிகவும் முதிர்ச்சி அடைந்துள்ளால் வருகைக்காக அவள் ஆயத்தமாய் இருக்கிறாள். கவனியுங்கள், இல்லை அது ஒருபோதும் மதுவாய் இருக்காது. அறுவடை சமயத்தில் வித்தான திரும்பமாக அதனுடைய மூல நிலைமைக்கு வந்துவிடும். அது வித்தாய் இருக்கும்படியாக எல்லா வார்த்தையும் உடையதாய் இருக்க வேண்டும். அது பாரி வித்தை உடையதாய் இருக்க முடியாது, அது வளராது. அது முழு வித்தாகத்தான் இருக்க வேண்டும். நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை விசுவாசிக்கிறேன், அல்லேலூயா, நான் அந்நிய பாஷையில் பேசுவதை விசுவாசிக்கிறேன் என்று கூறினால் மட்டும் போதாது. அது வெறுமனே விதையின் ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அதனுடன் இன்னும் கூட்டப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா, புரிகின்றதா? ஜீவன் வரங்கள் அல்ல, வரங்களின் ஜீவன். புரிகின்றதா? நான் என்ன சொல்கிறேன் என்று விளங்குகிறதா? சகோதரரே, நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம். இப்பொழுது தண்டும் பட்டு கொஞ்சம் பூமி மறுத்து உலர்ந்து போயுள்ளன. இன்னும் அதற்கு சம்பவிக்க வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான், அதாவது சுற்றறிக்கப்படுவதற்காக உலக சபை ஆலோசனை சங்கத்தில் அவை ஒன்று சேர்க்கப்பட வேண்டும். வார்த்தையானது மாமிசமாக ஆனது சரியாக அப்படியே லூக்கா 17, மல்கியா 4 இவைகளை எல்லாம் அவர் வாக்களித்துள்ளது போன்று. புரிகின்றதா? அது உண்மை வெளிப்படுதல். தண்டு பட்டு குஞ்சம் பூமி இவைகளில் இருந்த அந்த உண்மையான ஜீவனானது இப்பொழுது வித்திலே சேகரிக்கப்பட்டு உயிர் தேடுதலுக்கு ஆயத்தமா இருக்கிறது, அறுவடைக்கு ஆயத்தமா இருக்கிறது. அல்பாவானவர் ஒமேகாவாக ஆகியுள்ளார், முந்தினவர் பிந்தினவரானார், பிந்தினவர் முந்தினவரானார். நிலத்தின் கீழ் சென்றதான வித்தானது ஒரு பிரத்யேக முறையினூடாக மறுபடியும் வித்தாக வந்துள்ளது. ஏடேன் தோட்டத்திலிருந்து விழுந்த அந்த வித்தானது அங்கேயே மறித்தது. அங்கே மறித்ததானே அந்த பரிபூர்ணப்படாத வித்திலிருந்து பரிபூர்ணப்பட்ட வித்திற்கு வந்தது இரண்டாவது ஆதாம். விழுந்து போன அந்த முதலாவது ஏபால் இரண்டாவது சீர்திருத்தலில் இரண்டாவது வருகையில் ஒரு பிள்ளையை பெறுவதற்காக உபயோகித்ததன் மூலம் மறுபடியும் உண்மையான மனபாட்டியானால் வித்தான திரும்பமாக மூலவாத்திய உடையதானது. அல்பாம் ஒமேகாவும் ஒன்றானது. அவர் நான் அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறேன் என்று சொன்னார். அதற்கு மத்தியில் என்று அவர் ஒன்று சொல்லவில்லை. நான் அல்பாவும் ஒமேகாவுமாக முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன். ஆமையா, முதல் ஊழியமும் கடைசி ஊழியமும் ஒன்றே. முதல் செய்தியும் இரண்டாவது செய்தியும் கடைசி செய்தியும் அதே காரியம் தான். நான் இருக்கிறவராக இருக்கிறேன், நான் அல்பாவில் இருந்தே நான் ஒமேகாவில் இருக்கிறேன். ஒரு நாள் உண்டே, அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனால் சாயங்கால நேரத்தில் வெளிச்சம் உண்டாகும். புரிகின்றதா? அல்பாவும் ஒமேகாவும் அது முந்தினதும் பிந்தினதும் ஆயிற்று. ஓ என் சகோதரரே, இதை குறித்து நாம் மணிக்கணக்காக பேசலாம். ஒரு குடும்பத்தினுடைய மகா பெரிய சிறந்த வேலைப்பாடு இரண்டாவது ஆதாமும் இரண்டாவது ஏபாலும் இப்பொழுது தோட்டத்தில் வைக்க 1000 வருஷ அரசாட்சியில் வைக்க ஆயத்தமாய் உள்ளது. அதாவது மீண்டுமாக பூமியின் மேல். அல்லேலூயா. அந்த மகா பெரிய சிற்பியானவர் அவளை அங்கேயே விட்டுவிடவில்லை. முதல் பரிபூர்ண தம்பதிகளை உருவாக்கின போது அவர் லட்சக்கணக்கான வருஷங்கள் எடுத்துக்கொண்டார், அவர்கள் விழுந்து போனார்கள். இப்பொழுதோ அவர் ஆயிரக்கணக்கான வருஷங்களிலூடாக அவர் மறுபடியும் உருவாக்கினார். இப்பொழுது அவர்கள் ஆயத்தமாயிருக்கிறார்கள். சிறந்த வேலைப்பாடு வந்து கீழே அடிக்கப்பட்ட ஆயிற்று. அவருடைய விழாவில் இருந்து அவருடைய துணைவி தோன்றினார். அவள் அதே பிரத்யேக முறைமையின் படியாக கொண்டு வரப்பட்டவள். மீண்டும் வந்திருக்கிறாள். வேதமும் மற்ற எல்லா காரியங்களும் இங்கேதான் இருக்கிறோம் என்பதை காட்டுகிறது. நாடுகள் உடைகின்றன இஸ்ரவேல் விழித்தெழும்பினால். இவை வேதம் முன்னறிவித்த அடையாளங்கள். புரஜாஜாரி நாட்கள் எண்ணப்பட்டுள்ளன. நமக்குள்ளதான குப்பை கூளங்களை பாருங்கள். திகில் எங்கும் சூழ்ந்துள்ளது. சிதறப்பட்டு உள்ளோரே உங்கள் மந்தைக்கு திரும்புங்கள். அது உண்மைதான். நீங்கள் திரும்பி போகிறதா இருந்தால் சீக்கிரமாய் அங்கே போவீர்களானால் நலமாயிருக்கும். இன்னும் 5-10 நிமிடங்களில் நான் முடிக்க இருக்கிறேன். அவன் எங்கள் குடும்பத்தினுடைய மகா பெரிய சிறந்த வேலைப்பாடு. கணவனும் மனைவியும் இருவரும் ஒன்றாய் இல்லாமல் அவர்கள் உண்மையாக ஒரு குடும்பமாய் இருக்க முடியாது. அவர்கள் ஒன்றாய்தான் இருக்க வேண்டும். அவர்கள் அப்படியா இல்லை என்றால் அவர்கள் நல்ல குடும்பம் அல்ல. மனைவி ஒரு பக்கமாக இழுக்க, கணவன் இன்னொரு பக்கமாக இழுக்க இருப்பது ஒரு பயங்கரமான குடும்பமாக அவர்களை ஆக்குகிறது. ஆனால் ஒரு ஒப்புதலுக்குள் அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்போடு இருப்பது, அதுதான் ஒரு குடும்பம். இப்பொழுது அதுதான் தேவனுடைய சிறந்த வேலைப்பாடு. எல்லா உண்மையான குடும்பமும் அதை சித்தரித்து காட்டுகிறது. புரிகின்றதா? இப்பொழுது சிறந்த வேலைப்பாட்டின் குடும்பம் மீண்டும் வந்துவிட்டது. கிறிஸ்துவும் அவருடைய மனவாட்டியும் வருவதற்கு ஆயத்தமாய் உள்ளனர். இரண்டாவது ஆதாமும் இரண்டாவது ஏவாளும் அவருடைய வீட்டுக்கு திரும்பி போக ஆயத்தமாக இருக்கிறார்கள். அந்த முழு காரியமும் மீட்பாய் இருக்கிறது. அது இருந்த இடத்திற்கு அதை மீண்டும் கொண்டு வந்தது. புரிகின்றதா? சரியாக அப்படியே மீண்டுமாக அதை கொண்டு வருகின்றது. அன்று நான் கிறிஸ்தவ வர்த்தக சங்கத்தில் நின்று கொண்டிருந்த போது உங்களில் அநேகர் அங்கே இருந்தீர்கள் நினைக்கிறேன். அங்கே ஒரு லூதரன் பாதிரியார் அல்லது ஒரு போதகர் என்று கருதப்படுபவர் எளிமை நின்று நாம் விசுவாசிக்கின்ற காரியங்களை குறித்து கேலி செய்து ஏளனமாக பேசினதை அப்போது நான் கேட்டேன். அப்படிப்பட்ட மனிதனை அந்த முழு சுவிசேஷ வர்த்தகர்கள் பேச அழைத்திருந்தனர். அவருடைய கழுத்து பட்டையை காலரை திருப்பி அணிந்து கொண்டு இதை கூறினார். அநேகர் இப்பொழுது அவிதம் செய்கின்றனர். அவன், நான் ஏன் காலில் திருப்பி அணிய வேண்டும்? கத்தோலிக்க பாதிரியாரிலிருந்து உண்மை எப்படி வித்தியாசம் காண முடியும் என்று ஜனங்கள் என்னை கேட்கிறார்கள் என்று சொன்னான். அவன், வித்தியாசம் ஒன்றும் இல்லை, இருக்கவும் கூடாது, நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று கூறினான். அவன், நான் ஒரு கத்தோலிக்க பாதிரியாரை அறிவேன், அவர் சர்வ வியாபியை பாருங்கள், அவரால் எங்கும் பிரசன்னமாய் இருக்க முடியும் என்று சொன்னான். இப்பொழுது நீங்கள் சர்வ ஞானியாயிராமல் சர்வ வியாபியாய் இருக்க முடியாது. தேவன் சர்வ வியாபியாய் மாத்திரமல்ல, தேவன் சர்வ ஞானியுமாயிருக்கிறார். சர்வ ஞானி, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவரை சர்வ வியாபியாக ஆக்கின்றது. அவர் எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறார். ஜீவிக்கின்ற ஒன்றாய் இருப்பதற்கு அவர் ஜீவிக்கின்றதாய் இருக்க வேண்டும். ஆனால் அவர் சர்வ ஞானியாய் இருப்பதனால் அவர் சர்வ வியாபியாய் இருக்க முடியும் என்றால் அவர் எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறார். உலகம் உண்டாவதற்கு முன்னரே எத்தனை ஈக்கள், பெண்கள், பூச்சிகள் இருக்கும் என்று எத்தனை முறை அவர்கள் கண்சி விட்டு வேண்டும் அவர் அறிந்திருக்கிறார் என்றால் அவர் சர்வ வியாபியாய் இருக்கிறார். நீங்கள் எல்லையற்றராக இல்லாமல் சர்வ ஞானியாய் இருக்க முடியாது. ஒன்றே ஒன்றுதான் எல்லையற்றதாய் இருக்க முடியும், அது தேவன். ஆமீன். அது என்ன? அதை அவர்களை நேராக கொலை செய்யும்படியாக கொண்டு போகிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அதற்குள் பிரவேசிக்கிறார்கள். சரியாக வேதம் கூறியுள்ளது போன்று இங்கேயே அது இருக்கின்றது. பாருங்கள், பெந்தெகோஸ்துக்கள் மத்தியிலேயே வந்துவிட்டன. அவர்களை அப்படியே சரியாக நேரே அவர்களை இழுக்கின்றது. என்ன ஒரு நேரம்! ஓ, அந்த சாட்சிக்கு பின்னர் யாரோ என்னிடம், நான் அதிகமாய் சொல்லாதது நல்லதுதான், ஏனென்றால் ஒருவேளை அவர்கள் என்னை சிறையில் அடைத்திருக்க கூடும் என்று சொன்னார். ஆனால் நான் விஷயம் அங்கேதான் இருக்கிறது நினைத்தேன். ஜனங்கள் பொறுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஞானவான்கள் அந்த நாளில் தங்கள் தேவனை அறிந்து கொள்வார்கள் என்று தானியேலில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமையா, புரிகின்றதா? ஞானவான்கள் தங்கள் தேவனை அறிந்து கொள்வார்கள். அவர்கள் இந்த காரியங்களுக்காக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் சம்பவிக்க நான் கண்டபோது அவனோடு அங்கே நின்று கொண்டிருந்த பெந்தெகோஸ்துக்கள் ஏன் ஓரல் ராபர்ட்ஸும் அந்த விதமாகத்தான் என்னை நோக்கி பார்த்தான். நான் ஓ என்னே என்று சொன்னேன். ஆனால் கல்வி நிறுவனாய் மெருகேற்றப்பட்டவனாய் அங்கே நின்று கொண்டு பேசுவது உங்களுக்கு தெரியும். அந்த விதமாக தேவன் அவர்களுடையவர்களை மெருகேற்றுவது கிடையாது. அவருடையவர்களை அவர் கல்வியினால் மெருகேற்றுவது கிடையாது. ஆனால் அவருடையவர்களை தாழ்மையினாலும் வெளிப்பட்ட அவருடைய வார்த்தையின் வல்லமையினாலும் மெருகேற்றி வெளிவந்ததான அந்த கோதுமை மணியின் வடிவத்தை காட்டுகிறார். யாரோ ஒருவர் என்னிடம், சகோதரர் பிரண்ணாம், உமை குறித்து என்னால் புரிந்து கொள்ளக் கூடாதது ஒரே ஒரு காரியம் தான் என்று சொன்னார். நான் அது என்ன என்றேன். அந்த கூடத்தில் நான் நின்று கொண்டிருந்த போது சகோதரி டாச்சும் மற்றவர்களும் நினைக்கிறேன், நான் பில்லுடன் கை குலுக்கி விட்டு அங்கு நின்று கொண்டிருந்தோம். பின்னர் ஒரு கூட்ட ஜனங்களோடு நான் அங்கே மூலைக்கு போனேன். காலர் பட்டையை திருப்பி அணிந்தவராய் ஒரு கூடிய காரண கூட்டத்தின் மத்தியில் கடந்து வந்த என்னிடம், நீங்கள் எப்பொழுதும் ஏன் ஜனங்களை பார்த்து கூச்சலிட்டுக் கொண்டே இருக்கீர்கள் என்று கேட்டான். ஜனங்களுமே தேவனுடைய ஊழியக்காரன் நம்புகிறார்கள். மிருதுவாகவும் இனிமையாகவும் நடந்து கொள்ளலாம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் எளிமை நிற்கும் போதும் பெண்கள் குட்டையான மயிர் வைத்திருக்கிறது குறித்தும், அரைக்காச்சிட்டை அணிவதை குறித்தும், அழகுபடுத்திக் கொள்வதை குறித்தும், அழகு சாதனங்களை குறித்தும் ஜனங்களிடத்தில் அவர்கள் குளிர்ந்து போய் சம்பிரதாயம் உள்ளவர்களாயும் திருப்தியற்றவர்களாயும் இருக்கிறார்கள் என்று கூச்சலிடுவதையே நான் ஒவ்வொரு முறையும் கேட்கிறேன் என்று சொல்லி ஏன் அபிதம் செய்கின்றீர் என்றார். அவர் ஜனங்களுமே நேசிக்கிறார்கள். நீங்கள் எப்படி அன்புள்ள தேவனுடைய குமாரனாய் இருந்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எப்படி செய்கிறேன் என்று சொன்னார். கர்த்தாவே, இந்த புத்திசாலியான மனிதனுக்கு நான் பதிலளிக்கும்படி அருள்வீராக. புரிகின்றதா? அவனுடைய கயிற்றில் அவனே தொங்கும்படி செய்யக்கூடியதான ஒரு பதிலை அளிக்கும்படி எனக்கு அருள் செய்யும் என்று நினைத்தேன். நான், ஐயா, மகத்தான இசை அமைப்பாளரான, இசையை உண்டாக்குகிறவரான பெத்தோவன் என்று அழைப்பவரை பற்றி எப்பொழுதாவது நீங்கள் கேள்விப்பட்டது உண்டா என்று கூறினேன். அவர், ஓ நிச்சயமாக, நான் பெத்தோவனை குறித்து படித்திருக்கிறேன் என்று கூறினார். அவர் எழுதி எழுதி கிழித்து போட்ட காகிதங்கள் குப்பை தொட்டி நிரம்பின. ஆனால் அவர் உலகிற்கு தந்த இசையோ சிறந்த வேலைப்பாடுகளாயிருந்தன. அவன் தன் வாயை திறந்து வேறு வார்த்தையே சொல்லவில்லை. படிக்கும் அறையிலே பீத்தவன் உட்கார்ந்து கொண்டு உள்ளுமினா ஏதோ ஒன்று எழுதுவான். அவருடைய படிக்கும் அறையில் போய் அதை வாசித்து பார்ப்பார். சரியாக இல்லை என்றால் அதை உபயோகம் இல்லாததாக குப்பை தொட்டியில் போடுவார். அவர் இப்படியாய் அவன் தன் உலகம் எல்லாவற்றினோடும் கூட சென்ற பின்பு உலகம் ஒரு சிறந்த வேலைப்பாடான ஒரு இசையை பெற்றுக் கொள்ளுகிறது
என்றேன்.
ஓ, வார்த்தையானது எப்படி வார்த்தை வெட்டுகின்றது! ஆனால் அது ஒரு சிறந்த வேலைப்பாட்டை தோன்றி வைக்கிறது.
takes all the husk and stalk away.
எல்லா உமியையும் தண்டையும் அகற்றி அது ஒரு சிறந்த வேலைப்பாட்டை தோற்றுவிக்கிறது. நான் நேற்று முந்தின நாள் நடந்த சம்பவம் என்று உங்களிடம் சொல்ல நேரத்தோடு முடிக்க இன்னும் 7 நிமிடங்கள் தான் எனக்கு இருக்கிறது.
July 3rd. I was over here studying in the
ஜூலை மாதம் 3rd இங்கே உள்ள இந்த ஷாப்பிங் சென்டரில் கடையில் உட்கார்ந்து
கொண்டிருந்தேன்.
பிரான்சில் உள்ள பிக் ஆலைக்கு போயிருக்கிறேன். நான் நியூயார்க் பட்டணத்தையும் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கும் போயிருக்கிறேன். ஆனாலும் ஜீவத்திலேயே மிகவும் மோசமான ஸ்திரீகளை நான் கண்டது இந்தியாவில் உள்ள ஜெபர்சோனவில் தான். இன்று ஜனங்கள் மத்தியில் காணப்படும் அவ்வளவு அசுத்தத்தையும் நான் வேறெங்கும் கண்டதில்லை. கண்டிய நிறுதியும் வலியெடுக்கும்ட்டாக அங்கே இருந்தபோது கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். இப்பொழுது நான் அந்த தரிசனத்தை சொல்ல போகிறேன். என்னால் அதற்கு வியாக்கியானம் தர முடியுமோ நான் அறியேன். ஆனால் நான் முதன் முறையாக அந்த தரிசனத்தை சொல்ல போகிறேன். நான் ஒரு தரிசனத்திற்குள் ஆனேன். அப்படி எனக்கு ஆனபோது என்னோடு யாரோ ஒருவர் இருந்தார். அந்த நபரை நான் பார்க்கவில்லை. அது வெறுமென ஒரு சத்தமாய் இருந்தது. நான் நோக்கி பார்த்தேன். நான் இந்த பக்கமாக பார்த்தேன். அப்பொழுது அனவாட்டி எப்படி இருக்க போகிறாள் என்ற மாதிரியை நீ காணும்படியாக அவள் இப்பொழுது காட்சியளிக்க போகிறாள் என்று
சொன்னது.
என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிற அவர்களை கண்டேன். என் ஜீவியத்தில் இதுவரை நான் கண்டிராத மிகவும் அழகான சுத்தமான ஆடைகள் அணிந்த ஒரு பெண்கள் கூட்டம் ஒன்றை கண்டேன். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் வித்தியாசமாக உடுத்தியிருந்தார்கள். அவர்கள் நீண்ட கூந்தலும் நீளமான கைகளை உடைய சட்டையையும் நீளமான பாவாடைகள் அணிந்தவர்களாய் வாலிப ஸ்திரீகளாய் காணப்பட்டார்கள். அவர்கள் பார்ப்பதற்கு சொல்லப்போனால் சுமாராக 20 வயதுள்ளவர்களாய் இருந்தார்கள். இப்பொழுது வேதம் என் முன்னே திறந்திருக்க புரிகின்றதா? நான் கண்டதை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். நீங்கள் எதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் கேட்பீர்களானால் நான் ஒரு கடிகாரத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் எதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டால் நான் ஜனங்களை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் எதை நோக்கி பார்க்கிறீர்கள்? நான் வேதத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அதை காரியம் நான் உண்மையை சொல்லுகிறேன். அதைதான் நான் காண்கிறேன். நான் காண்கிறதை தான் சொல்ல முடியும். அதை குறித்த காரியம் என்னவென்று எனக்கு தெரியாது. நான் கண்டதை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். ஆனால் காட்சியில் வந்த மனவாட்டி அரவல் நேராக என்னையை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தால் என்னோடு பேசிக் கொண்டிருந்த அவரும் நானும் சேர்ந்து நின்று கொண்டிருந்தோம். என் வாழ்க்கையில் கண்டிராத அளவுக்கு மிகவும் சுத்தமாகவும் இனிமையாகவும் காணப்பட்டார். பார்ப்பதற்கு 12 பேர் அல்லது சற்று அதிகம் இருந்தனர். எத்தனையோ பேர் அணிவகுத்து வந்தனர் என்று எனக்கு தெரியாதானால் அவர்கள் ஒரு கூட்டமாக இருந்தனர். அநேகரனை கடந்து போன போது மிகவும் இனிமையான கண்கள் மேல் நோக்கினவாறு கவனித்துக் கொண்டு போனார்கள். அவள் அழகாக தான் இருந்தால் நான் அவளை நோக்கி பார்த்தேன். அவள் கடந்து போகும் போது அவர் இப்பொழுது நாம் திரும்பமாக பார்க்கலாம், அதுதான் மனவாட்டி, இப்பொழுது நாம் சபைகளை விமர்சனம் செய்வோம் என்று சொன்னது. அவர்கள் வந்தார்கள். அவர்கள் மேலே வருகிறதை கவனித்தேன். அவர்கள் வந்தபோது ஒவ்வொருவரும் பார்ப்பதற்கு மோசமாய் கொண்டே போனார்கள். என்னுடைய ஜீவித்திலேயே அவ்வளவு மோசமானவரை நான் கண்டதே கிடையாது. அவர் அடுத்தது என்று சொன்னவுடன் நான் ஒரு சந்தடியை கேட்டேன். அது அடுத்தது இதோ வருகிறது அமெரிக்க குடி என்று சொன்னது. நானும் ஒரு அமெரிக்கன். ஆனால் அது என்னை வெறுப்படைய செய்தது. அங்கு நடந்த யாவற்றையும் ஆண்களும் பெண்களுமாய் கலந்துள்ள இக்கூட்டத்தில் எடுத்துச் சொல்ல என்னிடம் சொல்வன்மை கிடையாது. நீங்களே நான் சொல்வதை யூகித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அந்த பெண்கள் எல்லாம் வந்து கொண்டிருந்த போது அவர்களுடைய தலைவி ஒரு மந்திரவாதியாயிருக்க கண்டேன். அவளுக்கு நீண்ட மூக்கும் பெரியதொரு வாயும் இருந்தது. அவர்கள் எல்லாரும் ஒருவிதமாக உடுத்தியிருந்தார்கள். அவர்களுடைய கீழான ஆடை எங்கேயோ இங்கே அணிந்திருந்தார்கள். மேலாடையானது வெறுமென ஒரு நாடாவை போன்றுதான் இருந்தது. அதாவது ஒரு அரையங்கல நாடாவானது இவ்விதமாக மேலும் கீழுமாக போய்கொண்டிருந்தது. ஒவ்வொரு ஸ்திரீயும் ஏதோ விதமாக அணிந்திருந்தார்கள். உங்களை அநேக அறிவீர்கள், அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் நாம் செய்தித்தாளை வெட்டி அலங்காரத்திற்கு உபயோகப்படுத்துவோமே, ஞாபகம் இருக்கின்றதா? எத்தனை பேருக்கு நினைவு இருக்கின்றது உங்களுக்கு தெரியும். ஏன் நீங்கள் திருவிழாக்கள் அதை உபயோகித்து இருக்கிறீர்கள் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நாங்கள் விவரம் வெட்டப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட எதையோ அவர்கள் கீழாக உடுத்தி இருந்தார்கள். அந்த பாகமானது முதும் முழுவதுமாக காணும்படியாக இருந்தது.
Hair cut up real short and frizzy looking.
ஒவ்வொருவரும் மிகவும் குட்டையாய் வெட்டிக்கொண்டு விரோதமாக முழு அலங்காரமும் செய்யப்பட்டிருந்தது.
Absolutely nothing but look like
வீதியில் இருக்கும் விலைமகள் போன்று காணப்பட்டார்கள். இந்த வெட்டப்பட்ட அலங்கார காகிதத்தை அணிந்தவர்களாய் போனார்கள். அவலட்சணமாயிருந்தது. அவருடைய முன்பாகத்தை மறைத்திருந்தது வெறுமென அந்த காகிதம் தான். ஆனால் அவர்கள் அந்த விமர்சன மேடையை கடந்து சென்ற போது அவர்களுடைய பின்பாகம் இவ்விதம் அவர்கள் முன்பாகத்தையும் பின்பாகத்தையும் காட்டிக்கொண்டு அவர்கள் எப்படியாய் நடந்து சென்ற விதத்தை நான் கண்டதும் இதுதான் சபையா என்று நான் சொன்னேன். அவள் கடந்து போனால அங்கே அவர்கள் ட்விஸ்ட் ராக் அண்ட் ரோல் பாட்டுகளை பாடிக்கொண்டு அல்லது நீ எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம் பாடிக்கொண்டு மேலும் கீழாகமாக இறங்கி போனார்கள். அதுதான் சபையா என்று நான் சொன்னேன். அங்கே நான் நின்று கொண்டேன். இருதயத்தில் அழுது கொண்டிருந்தேன். இந்த மந்திரவாதியின் கருத்தின்படி இவள் தான் அவள் நடத்தி செல்லும் சபைகளின் உலக ஆலோசனை சங்கமே தவிர வேறொன்றுமில்லை. அவள் போகின்ற இடத்துக்கு இவர்களை நேராக நடத்தி
செல்லுகின்றாள்.
அவர்கள் இடது பக்கமாய் வழுவி போய் குழப்பத்திற்குள் மறைந்து போனார்கள். அதே கீரவாதியத்தை வாசித்துக் கொண்டு வினோதமான ஓசைகளை எழுப்பிக் கொண்டு உடல்களை முழுவது இந்த பக்கமாக பிறகு அந்த பக்கமாக அசைத்துக் கொண்டு இப்படியாய் ஒழுங்கற்று நடந்து போனார்கள். நான் என் தலையை வணங்கும்படி துவக்கின போது அவர் காத்திரு மனவாட்டி மீண்டும் வர வேண்டும் என்றார். நான் நோக்கி பார்த்தேன், இதோ அவள் வருகிறாள் திரும்பவுமாக. அவள் கடந்து போகிறாள். பார்க்க அழகாக இருந்தது. அந்த சீமாட்டிகள் அவர்கள் கடந்து போகும் போது என்னையே கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் வித்தியாசமாய் ஆடை அணிந்திருந்தார்கள். கடைசியில் இருந்த ஒருவள் நீண்ட கூந்தலை இப்படியாய் சுருட்டி வைத்திருந்தார். ஒரு கால் ஜெர்மானியோ அல்லது வேறு நாட்டவளாய் இருக்கலாம். நான் அவர்களை கவனித்தேன். அதன் பின்னர் அவர்கள் கடந்து சென்ற போது பின்வரிசையில் இருந்த இரண்டு அல்லது மூன்று பேர் அடி பிசகி அணியை விட்டு வெளியே செல்வதை கண்டேன். நான் அவர்களை நோக்கி சத்தமிட்டேன். அவர்கள் திரும்பமாக வரிசையில் வர பிரயாசித்தார்கள். நான் அவர்களை அப்படி பார்த்துக் கொண்டிருந்த போது தரிசனம் கலைந்தது. நான் என் சுயநிலை
அடைந்தேன்.
இப்பொழுது அதன் வியாக்கியானம்
இதுதான்.
காரணம் நான் இப்பொழுதுதான் அதை எழுதி கொண்டிருக்கிறேன். இன்னும் முடிக்கவில்லை. நான் இந்த குறிப்புகளை இன்னும் எழுதி முடிக்கவில்லை. இன்று காலையில் நான் பிரசங்கத்தில் சரியாக அது என்னவென்பதையும் என் பிரசங்கத்தில் அதை கண்டுகொண்டேன். சபை மட்டும் காட்சியில் வந்தது என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? நண்பர்களே, அதுதான் உண்மை. வார்த்தைகளை எழுதுகின்ற பரலோக பிதா அறிவார். நான் உண்மையை தான் சொல்லுகிறேன் என்று புரிகின்றதா? நான் உண்மையை சொல்லுகிறேன் என்று நான் அறிவேன். சில நிமிஷங்களுக்கு முன்னர் தான் இதை அறிந்து கொண்டேன். இப்பொழுதுதான் அறிந்து கொண்டேன். புரிகின்றதா? மனவாட்டி இரண்டு முறை காட்சியில் வந்தால் என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? முதலாவது வித்தும் கடைசி வித்தும் இருவரும் ஒரே மாதிரியாய் காணப்பட்டார்கள். அவர்கள் வித்தியாசமாய் உடுத்தியிருந்ததற்கு காரணம் என்னவென்றால், எல்லா தேசங்களிலும் இருந்து வந்தவர்களே சேர்ந்து மனவாட்டி ஆவார்கள். ஒவ்வொருவரும் நீண்ட மயிரிவுடையவளாக இருந்தார்கள். ஆனால் அலங்காரம் ஒன்றுமில்லை. உண்மையாகவே அழகான பெண்கள். அவர்கள் என்னையே பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அது எல்லா தேசங்களில் இருந்து வரும் மனவாட்டிக்கு பிரதிநிதிகளாக இருந்தார்கள். புரிகின்றதா? ஒவ்வொருவரும் ஒரு தேசத்தின் பிரதிநிதியாக இருந்தார்கள். அவர்கள் சரியாக வார்த்தையோடு பரிபூர்ணமாய் ஊபி அடி பிசகாமல் அணிவகுத்து சென்றார்கள். புரிகின்றதா? அதன் பின்பு நான் அவளை நோக்கி கவனிக்க வேண்டி இருந்தது. நான் கவனிக்கவில்லை என்றால் அவள் வார்த்தையுடன் அடி பிசகி போவார்கள். அவர்கள் கடந்து போகும் போது ஒரு கால் என்னுடைய காலம் முடிவடைந்திருக்கலாம். புரிகின்றதா? என்னுடைய காலம் முடிவடையலாம் அல்லது எதுவாய் இருந்தாலும் சரி. கவனியங்கள் தங்களால் இயன்றவரை பிரயாசித்து அணிக்குள் திரும்பி வருகிறார்கள். அவர்கள் வேறு எங்கேயோ கவனித்துக் கொண்டிருந்தபடியால், அங்கே குழப்பத்திற்குள்ளாக போன அந்த சபையை கவனித்துக் கொண்டிருந்தபடியினால் அவர்கள் திரும்பமாக அணியில் வந்தார்கள். அவர்களில் முன்வரிசையில் இருந்தவர்கள் அல்ல, பின்வரிசையில் இருந்தவர்கள். இரண்டு அல்லது மூன்று பேர்கள் கொஞ்சம் அடிபிசுக்கு வலது பக்கமாக விலகி சென்று திரும்பமாக அணிக்குள் வந்து விட்டார்கள். அவர்கள் என்னை கடந்து போகும்போது இங்கிருந்த அந்த சுவர் மட்டுமாக அந்த தூரத்தில் என்னை கடந்து போனார்கள். நான் அங்கே நின்று கொண்டிருந்தேன். அதன் பின்னர் அவர்கள் யாவரும் அணிவகுத்து என்னை கடந்து சென்றனர். ஆனால் எங்கள் கவனியங்கள் சபையானது ஒரே ஒரு முறைதான் காட்சிக்கு வந்தது. ஒவ்வொரு தேசமும் சபையும். ஆனால் மனவாட்டி இரண்டு முறை வந்தால் புரிகின்றதா? அது என்னவென்று தெரிகின்றதா? இப்பொழுது என்னவென்று அறியாதவனாக இருந்தேன். ஆனால் இன்று காலையில் என்னுடைய செய்தியோடு அதை உற்று நோக்கும் போது புலப்பட்டது. அதை அறியாதவனாக இருந்தேன். புரிகின்றதா? நிலத்தில் விழுந்தது. அது மூலவித்தாக இருந்தது. அது இந்த பிரத்யேக முறைகளான சாபனங்களின் வழியாக அவள் வந்தால் அவைகள் ஒரு முறைதான் ஜீவனோடு இருந்தது. ஆனால் மனவாட்டி திரும்பவுமாக கடைசி நாட்களில் மறுபடியும் வருகிறாள். நான் திரும்பவும் அழிப்பேன். புரிகின்றதா? சிறந்த வேலைப்பாடானது திரும்ப கொண்டு வரப்பட்டாயிற்று. அதன் காரணமாகத்தான் அவள் கடைசியில் வந்தால், இரண்டாவது முறையாக காட்சியில் வந்தால். அவள் முதலாவது முறையாக அணிவகுத்து விமர்சனமாக்கப்பட்டால் அதன் பின்னர் அவள் இரண்டாவது முறையாக அணிவகுத்து சரியாக பரிபூர்ணமாக முதன் முறையில் வந்தது போலவே அப்படியே
இருந்தாள்.
ஓ தேவனே, கிருபையாயிருங்கள், திருந்தப்படுங்கள், திருந்தப்படுங்கள். ஜீவனே, கோதுமை மணிக்குள் வேகம் நுழைந்து கொள். புரிகின்றதா? மற்ற யாவரும் அதற்கு பின் காட்சியில் தோன்றவே இல்லை. மீண்டும் திரும்பி வரக்கூடாதபடியாய் அவர்கள் வெளியே போய்விட்டார்கள். ஆனால் மனவாட்டியோ மீண்டும் திரும்பி வந்தாள். ஏனென்றால் அவள் அல்பாவும் உமேகாவுமாக இருக்கிறாள். சிற்பியும் தேவனுமானவரே அவளை ஒரு சிறந்த வேலைப்பாடாய் உண்டாக்கி கொண்டார். ஏனென்றால் அது அவருடைய ஒரு முதலாவதான சிறந்த வேலைப்பாடாய் இருக்கிறது. அவர் ஏதேன் தோட்டத்திலே உண்டாக்கினது போன்று அவர் அதிலிருந்து ஒரு துண்டை எடுத்து அதிலிருந்து இன்னொன்றை உருவாக்கினார். அதில் தழும்புகள் உண்டாக்கப்பட்டு விழுந்தது. இப்பொழுது அவர் நீண்ட காலமாக மீண்டும் உருவாக்கி கொண்டு வருகிறார். அவர் இந்த சிறந்த வேலைப்பாட்டை கொண்டு வந்தார். அதை அவர் அடித்து அந்த அடிக்கப்பட்ட துண்டிலிருந்து அந்த சிறந்த வேலைப்பாட்டை மறுபடியும் கொண்டு வர அவரால் முடிந்தது. எனவே சிறந்த வேலைப்பாடு தேவகுமாரனும் சிறந்த வேலைப்பாடு மனவாட்டியும் அது அவருடைய ஒரு துண்டி, அது வார்த்தையை நிறைவேறுதலாய்த்தான் இருக்க வேண்டும். வார்த்தையானது நிறைவேற்றப்பட்டாயிற்று, நாமும் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாயிருக்கிறோம். ஓ ஜீவிக்கின்ற தேவனுடைய சபையே, உங்கள் இருதயத்தை உங்களையும் தேவனுக்கு முன்பாக தாழ்த்துங்கள். இந்த காரியங்கள் யாவும் உண்மையே. இனி தேசங்கள் முழுவதுமாய் பரம்பியுள்ள அவ்வளவு மகத்தான ஒரு காரியமா என்று எண்ணுவதற்கு வகையுண்டு. ஆனால் தேவன் தம்முடைய வழிகளை மாற்றுவது கிடையாது. சபையே, நன்றி உள்ளவளாய் இரு. நீ கிறிஸ்துவுக்குள் இருப்பாயானால் நீ இருக்க வேண்டிய இடத்தில் இன்றைக்கு இருக்கின்றாய் என்பதற்காக நன்றியாயிரு. ஏனென்றால் பாருங்கள், சம்பவிக்கும் போது நினைவிருக்கட்டும், அந்த ஜீவன் எல்லாம் உயிர்த்ததற்காக அந்த கோதுமை மணிக்குள் வந்து ஒன்று சேரும். ஆனால் தண்டோ பாக்கியுள்ளவைகளோ எரிக்கப்பட வேண்டும். உமியும் மற்ற யாவும் அழிக்கப்பட வேண்டும், அழிக்கப்படும். உங்கள் ஸ்தாபனங்களில் நம்பிக்கையாய் இருக்க வேண்டாம். நீ வார்த்தையில் அந்த ஜீவனில் தேவனும் அவருடைய சிறந்த வேலைப்பாட்டில் தரித்திருங்கள். அப்படியானால் ஆயிர வருஷ அறச்சாட்சி என்ன இருக்கும்? கிறிஸ்துவும் அவருடைய மனவாட்டியும் திரும்பவுமாக ஆயிர வருஷ தோட்டத்தில் இருப்பார்கள். ஆமேன்.
I love him.
நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாட்டிக்கப்பட்டு திரும்பப்பட்டவர் என்று எண்ணினோம். ஆனால் நம்முடைய மிருதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமண நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அந்த கோதுமை மணிக்குள் இல்லாதவர்களா இருக்கின்றவர்களா இந்த காலையில் இங்கே யாராவது இருக்கிறீர்களா? ஜீவனானது உமையிலிருந்து தன்னுடைய கடைசி துண்டு ஜீவனை வெளியே இழுக்கும் போது, ஏனென்றால் உமையாய் மறித்துக் கொண்டிருக்கின்றது, பெண்ணை சபையானது மறித்துக் கொண்டிருக்கின்றது என்று உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அது என்ன? ஜீவன் அதை விட்டு போகின்றது. வெளிப்படையாய் சொன்னால் அது போய்விட்டது. அந்த மனவாட்டியானவள் ஏற்கனவே முன்காட்சியில் வந்துவிட்டு இருப்பாளே. ஆனால் மனவாட்டி ஏற்கனவே முழுவதுமாய் ஆக்கப்பட்டு விட்டாளோ என்று
ஐயமுறுகிறேன்.
நமது தலைகளை இப்பொழுது வணங்கி இருக்க ஜெபத்தில் நினைவு கூற வேண்டும் என்று விரும்புகின்ற யாரேனும் இங்கு இருக்கின்றார்களா? நீங்கள் அதில் இல்லை என்று கருதினால், நண்பர்களே, அது மிகவும் வெளிப்படையாய் உள்ளது. நான் ஒரு தரிசனம் கண்டால் அது நிறைவேறாமல், அது ஏதாகிலும் ஒன்று அதை தொடராமல் இதுவரை இருந்ததில்லை. நான் உண்மையாய் கூறுகிறேன். நான் மற்ற நேரங்களில் கூறின எல்லா காரியங்களும் உண்மையாய் இருந்தது. தேவன் அதை நிரூபித்தார். அப்படியானால் நான் இந்த முறையும் உண்மையைதான் சொல்கிறேன். நாம் இந்த நாட்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நான் அறியேன். ஆனால் ஒன்று மீனி சம்பவிக்க வேண்டியதா இன்னும் விடப்பட்டு இருக்கவில்லை என்று மட்டும்
அறிவேன்.
இந்த காரியங்கள் யாவையும் சரிப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல்வாதி இனி எழும்ப போகிறதில்லை. அரசியல் நாடு போய்விட்டது. ஓ தேவனே, உங்களால் ஆழமாய் இதற்குள் போய் அதனை உண முடிகின்றதா? நாடு போய்விட்டது. நாடு அல்ல, ஆனால் நாடுகள். இதுதான் இருந்தவைகளிலே தலை சிறந்தது. அதுவும் போய்விட்டது. நாடுகள் போய்விட்டிருக்குமானால் உலகமும் போய்விட்டதாகும் என்று அர்த்தமாகும். சபைகளை குறித்து என்ன? இவைகள் எல்லாவற்றிலும் பெண்ணை கோயில் சபை தான் சிறந்ததாக இருந்தது. ஆனால் அதுவும் போய்விட்டது. ஓ தேவனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீங்கள் அவரை அறியாதிருப்பீர்கள். ஆனால் தயவு செய்து துரிதப்படுங்கள், துரிதப்படுங்கள். நீங்கள் ஜீவனை உணர்வீர்களே. ஆனால் உங்கள் பாவங்களை விட்டும் இப்பொழுது நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கின்ற காய்களில் இருந்து வெளியேறி கோதுமை மணிக்குள் உடனடியாக வந்து விடுங்கள்.
Pray while we sing now. I love him. It's up to you now.
We have no denomination, no nothing. We only have Christ. You're welcome to worship with Him, with us, till He comes. We can't put your name on book. We have no books. We want your name in the book of life. You can only do that through birth. Won't you do it right now? Ask Christ for new life. Bring in, put your name on His book. If it's not, then you can fellowship with us. We love to have you. I love you. Dear God, help each person now to take inventory. See if we're in Him. You loved us.
நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீர். நாங்களோ நீர் தேவனால் அடிக்கப்பட்டு வாடிக்கப்பட்டீர்
என்றே
நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்க வேண்டும் என்று நாங்கள்
ஜெபிக்கிறோம்.
கர்த்தாவே, என் பிள்ளைகளிடத்தில் பேசும், நான் நேசிப்பவர்களிடத்தில், என்னுடைய நண்பர்களிடத்தில் பேசும். இப்பொழுதே இவைகளை அழியும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன். ஒருவரும் நீண்ட நேரம் தாமதமாய் காத்திருக்கும்படியாய் அனுமதியாயும் கர்த்தாவே. மிகவும் நெருக்கத்தில் உள்ளது
போன்றுள்ளது.
அறுவடையானது உண்மையாகவே முதிர்ச்சி அடைந்துள்ளது. தேவனுடைய மகத்தான அறுவடை எந்திரம் என்றாவது ஒரு நாள் இந்த தேசம் முழுவதுமாக இயங்கும். அப்பொழுது வைக்கோலானது எல்லா வழியிலும் பறந்து செல்லும். ஆனால் கோதுமை மணியோ களஞ்சியத்தில் சேர்க்கப்படும், மேலே எடுத்துக் கொள்ளப்படும், ஏனெனில் அதில் ஜீவன் இருக்கிறது. ஒவ்வொரு வேண்டுதலும் பதிலளிக்கும்படி, ஒவ்வொரு விண்ணப்பமும் உம்முடைய முன்னிலையில் வெளிப்படும்படியாகவும் அருள்வீராக கர்த்தாவே. கர்த்தாவே, நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இங்கு இருக்கின்ற ஒருவரும் கைவிடாதபடி கர்த்தாவே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் கஷ்டத்தோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நூற்று கணக்கான மைல்கள் காரை ஓட்டி வந்து இங்கே உட்கார்ந்து
கொண்டிருக்கிறார்கள்.
எங்களுடைய தேவைகள் யாவற்றையும் எங்களுக்கு தாரு கர்த்தாவே. எங்களுக்கு நன்மையான யாவற்றையும் தாருங்க கர்த்தாவே. எங்களுடைய பார்வையில் நலமாய் தோன்றுகிறவர்களே அல்ல, உம்முடைய பார்வையில் நலமாய் தோன்றுகிறவர்களே தாரும்.
ஆண்டவரே,
நாங்கள் கற்புள்ள கன்னிகளாய் தேவனால் சிட்சிக்கப்பட்டு, தேவனால் கடிந்து கொள்ளப்பட்டு, எங்கள் பாவங்களின்றி சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் நிற்கும்படி செய்யும். அவர்களுக்காக என்னுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்தில் நாங்கள் பேசுகிறோம்.
And what human being is there? What
ஜீவிக்கின்ற தேவனிடத்தில் எந்த மனிதனால் எந்த அழிந்து போக கூடியதால் சரியான விதமான ஜெபத்தை ஏறெடுக்க முடியும்?
But Lord, my mispronounced words and my
ஆனால் கர்த்தாவே, என்னுடைய தவறாக உச்சரிக்கப்பட்ட வார்த்தைகளை, இலக்கண பிழைகளோடு கூடிய வார்த்தைகளை,
if you could pick out the ABCs for a little boy one day,
ஒரு நாளில் ஒரு சிறு பையனின் ஆ அட்சரங்களை நீங்கள் பொறுக்கி எடுத்து ஒரு வாக்கியத்தை உம்மால் அமைக்க கூடுமானால், என்னுடைய இலக்கண பிழைகளை தூக்கி எறிந்து நான் விசுவாசிப்பதை மட்டும் பாருங்க கர்த்தாவே. நான் உண்மை விசுவாசிக்கிறேன். நான் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன். இங்கு இருக்கின்ற ஒவ்வொருக்காகவும் நான் விசுவாசிக்கிறேன். நான் அவர்களை பீடத்திற்கு விசுவாசத்தினால் கொண்டு வருகிறேன் கர்த்தாவே. அங்கே எங்களுக்கும் அந்த மகா பெரிய யெகோவாவிற்கும் இடையில் அவருடைய குமாரனின் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கிறது. அந்த ரத்தம் எங்களுக்காக பேசும். நீர் அவரை கல்வாரில் அடித்த போது நீர் பேசு, அவருக்கு செவி கொடுங்கள் என்றீர். அந்த ரத்தமானது பழைய ஏற்பாட்டின் காலத்திலிருந்து ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை காட்டிலும் இயேசுவின் ரத்தம் மேலானவைகளை பேசுகின்றது என்று வேதம் சொல்லுகின்றது. ஏனென்றால் கிறிஸ்துவின் ரத்தம் ஆபேலின் ரத்தத்தை காட்டிலும் மேலானவைகளை, மேலான காரியங்களை பேசுகின்றது. ரத்தத்தின் மூலமாக நாங்கள் கூப்பிடும் போது கர்த்தாவே, எங்களுக்காக ரட்சிப்பை பேசும். ஜீவனின் மகா தகப்பனே, எங்களையும் சேர்த்துக் கொள்ளும் கர்த்தாவே. நாங்கள் பாவம் செய்திருப்போமாயின் அதை எங்களிலிருந்து எடுத்து போடும். நாங்கள் அந்த விதமாக இருக்க விரும்பவில்லை. அது எங்களுடைய நோக்கமும் அல்ல. ஒரு பயங்கரமான இருளான பாதையிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்கிறோம்.
As we said at the beginning,
ஆரம்பத்தில் நாம் சொன்னது போன்று நாம் கரடுமுரடான பாதையிலூடாக ஒரு மலையின் மேல் நடந்து போகிறோம். பாதையானது ஒளிமங்கி உள்ளது, ஆனால் நாங்கள் வெளிச்சத்தை சுமந்து கொண்டு போகிறோம்.
May we see step by step as we go now until we meet.
நாங்கள் இப்படியாய் போகும்போது ஒரு அடியிலும் அவ்வெளிச்சத்தை மோட்ச பிரயாணியில் காண்பது போன்று நாங்கள் மலை ஊச்சியை சென்று அடையும் மட்டாக காணும்படி செய்யும். எங்களை வழிநடத்தும் ஓ மேய்ப்பனே, மகா பெரிய யெகோவாவே, உம்முடைய ஆவியை கொண்டு எங்களை வழிநடத்தும். சிறந்த வேலைப்பாடு என்று நாங்கள் அதிக தூரம் தள்ளி இருக்கிறோம் என்பதை அறிவோம். ஆனால் நாங்கள் எங்கிருந்து செதுக்கி எடுக்கப்பட்டோமோ அந்த மெய்யான சிறந்த வெளிப்பாட்டை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரில் நாங்கள் நம்பிக்கை வைத்துள்ளோம். அவரிடத்தில் எங்களை கொண்டு செல்லும் கர்த்தாவே, இடை எங்களுக்கு அழியும் கர்த்தாவே, இங்க இருக்கின்ற வியாதியஸ்தர் யாவரையும் சுகப்படுத்தும் கர்த்தாவே. அடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டார் என்று நாம் அவரை எண்ணினோம். ஆனால் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். தேவனுடைய சிறந்த வேலைப்பாடானது அடிக்கப்பட்டது. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். உம்முடைய தெய்வீக சமூகத்திலே நாங்கள் இங்கே இருக்கின்ற இந்த வேலையிலேயே கர்த்தாவே, வியாதியஸ்தர் யாவரையும் சுகப்படுத்தும். எங்கள் ஆத்மாக்களையும் இருதயங்களையும் எல்லா பொல்லாப்பில் நின்றும், கெட்ட சிந்தனைகளில் இருந்தும், பொல்லாத சம்பாஷணங்களில் இருந்தும், எல்லா தவறான காரியங்களில் இருந்தும் சுத்திகரியும், எங்களை சுத்திகரியும், எங்களுடைய வியாதி எல்லாவற்றையும் சுகப்படுத்த வேண்டும் என்றும், நாங்கள் உம்முடைய பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகள் என்ற உணர்வோடு இங்கிருந்து போகும்படியாக செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ரத்தம் எங்கள் மேல் இருக்க ரத்தத்தின் மூலமாக நாங்கள் வார்த்தையை பேசுகிறோம். அழியும் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவைகளை கேட்கிறோம். ஆமீன். பிதாவாகிய தேவனே, இங்கிருக்கின்ற கைக்குட்டைகளை உம்முடைய பிரசன்னத்தினால் அபிஷேகியும் கர்த்தாவே. அவைகள் எங்கு அனுப்பப்பட்டாலும் உம்முடைய பிரசன்னம் அதனோடு கூடவே இருப்பதாக. அவைகள் எதன் மீது வைக்கப்பட்டாலும், எந்த வியாதியான சரீரத்தின் மேல் இருந்தாலும் அவைகளை சுகப்படுத்தியா செய்யும். என்னவா இருந்தாலும், எங்கே இருந்தாலும், ஒரு பிளவுபட்ட குடும்பம் இருக்குமாயின் அதை சரிபடுத்தும் கர்த்தாவே. மகா பெரிய சிற்பியே அதை செய்யும் கர்த்தாவே. தேவனே, எங்களை குமாரரும் குமாரத்திகளுமாய் வணைந்து உருவாக்கும். மனவாட்டியானவள் தன்னுடைய கடைசி மெருகேற்றலை பெற்றுக் கொண்டிருக்கிறாள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். முற்றிலுமாக ஸ்தாபனங்களில் இருந்து அது அடித்து எடுக்கப்படும். அதன் பிறகு அந்த மகா பெரிய அறுவடை இங்கே இருக்கும். அது மட்டுமாய் கர்த்தாவே, அவர்களை ஆரோக்கியமாயும் உமக்கு ஊழியம் செய்கின்றவர்களாயும் ஆக்கும். இயேசுவின் நாமத்தில்
ஆமென்.
நான் ஏன் உங்களை கடந்து கொள்கிறேன் என்று உங்களுக்கு இப்பொழுது புரிகின்றதா? அது நான் உங்களை நேசிப்பதனாலோ அல்லது நேசியாதனாலோ அல்ல, நான் உங்களை
நேசிக்கிறேன்.
எஜமானனுக்காக எனக்கு ஒரு சிறந்த வேலைப்பாடு தேவையாயிருக்கிறது. நான் ஒரு கால் இந்தவிடமாக சிலவற்றை கண்டிக்க வேண்டிய அவசியம் இருக்கக்கூடும். ஆனால் இந்த வார்த்தையின்படி நான் சரியாக வைத்துக் கொண்டே இருப்பேனாயின் என்றாவது ஒரு நாளில் எனக்கு ஒரு சிறந்த வேலைப்பாடு உண்டாயிருக்கும். அது உண்மை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால நீங்கள் என்னுடைய சீஷர் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று இயேசு சொன்னார். நாம் அந்த விடமாக ஒருவரில் ஒருவர் அவ்வளவு அன்பாயிருக்க வேண்டும்.
The time that bind our sin Christian love, the fellowship of kindred mine is like to that above. Let's take one another's hands. When we asunder part, it give us inward pain, but we shall still be joined in heart and hope to me again. Take the name of Jesus with you, child of sorrow and of woe. It will joy and comfort give you a Father and joy.
precious name. Oh, how sweet. Hope of earth and joy. Take the name of Jesus with you as a shield from every care. When temptations round you get, what do you do then? There, just breathe holy name in prayer. Oh, precious name, oh, how sweet, oh, power and joy of heaven, precious name, oh, how sweet, oh, power and joy. Oh, I love to sing, till we meet at Jesus.